వేదవేద్యే మరే పుంసి జాతే దశరథాత్మజే వేద ప్రాచేదశాదాసీత్ సాక్షాద్ రామాయణాత్మన యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్ర కృతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిం నమత రాక్షసాంతకం. వేదங்களெல்லாம் ஸ்ரீராமாயணமாக திருவுதாரம் பண்ணி வேதவேத்தியனான பிரம்மத்தை பற்றி அவனே ராமனாக பிறந்தான் என்கிற அவன் வைபவத்தை சொல்ல வந்தான். ராமச்சந்திரன் அவசரித்து சீதாதேவியை திருக்கல்யாணம் பண்ணிக் கொண்டார். அந்த சரித்திரங்களை எல்லாம் பாலகாண்டத்தில் அனுபவித்தோம். மேலே அயோத்தியா காண்டத்திலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேணும் என்று தசரதன் ஆசைப்பட்டதையும், ஆனால் அது நடக்காதபடிக்கு கைகேயி இரண்டு வரங்களை பெற்று அதன் மூலம் பரதனுக்கே பட்டம், ராமனுக்கு கானகம் என்று பெற்றுக்கொண்டதையும் கண்டோம். ராமனும் ஊராரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு தன் நகரில் நின்றும் நீங்கினான். அக்ரத பிரயௌ ராமா சீதாமத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகி லக்ஷ்மணா அனுஜகாம என்னும் ஸ்லோகம். முதலில் ராமன் நடக்க, நடுவில் சீதை நடக்க, கடைசியாக லக்ஷ்மணன் நடந்து செல்கிறார். நேரழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை எம்மி ராமாவோ என்று ஆழ்வார் பாடுகிறார். ராமனுடைய திருவடிகளை நோக்குங்கால் இது காடுமேடுகளிலே நடக்கக்கூடிய திருவடிகள் அல்ல, இது மெல்லணையிலே துயின்று பக்தர்களுடைய தளிர் போன்ற திருக்கரங்களாலே வருடிவிட்டு கைங்கரியம் பண்ண வேண்டிய திருவடிகள். அது போய் காட்டிலேயும் மேட்டிலேயும் சரள கற்களிலேயும் ரத்தம் பொத்து கொண்டு வர ராமன் நடந்திருக்கிறான். நகரத்தை விட்டு ராமன் நீங்குகிறான்ங்கிறதே மக்களாலே தாங்க மாட்டாமல் ஆவு மழுத அதன் கன்று மழுத நான்மாட துறையும் பூசை அழுத பசுமாடுகள்லாம் தெருவுக்கு வந்து அழுதன, கன்றுக்குட்டிகளெல்லாம் பால் குடி மறந்து வந்து அழுதன. வீட்டில் இருக்கிறவா வெளியில போனா பூனைக்கு கொண்டாட்டம், உள்ளே போய் குடிக்கும். ஆனால் நாம நகர விட்டு போகும்போது பூனைகளும் வாசலுக்கு வீசிக்கு வந்து இப்படி ராமன் புறப்பட்டு போகிறானேன்னு அழுதன. ஆக திரியக்கு ஸ்தாவர ஜங்கம மனுஷ்ய தேவ வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் வருத்தப்பட்டார்கள். ராமன் முதலில் குகன் இருந்த இடத்துக்கு போய் அவனோடு தோழமை கொண்டார். குகனோடும் தோழமை கொண்டதுமோர் அடையாளம் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். குகப்பெருமானிடத்தே ஒரு ராத்திரி தங்கி மறுநாள் பொழுது விடிந்தவாறே குகனே கங்கக்கரையை தாண்டி கொண்டு போய் விட்டான். ஒரு நாள் ராத்திரி ராமன் அங்க குகனிடத்தில் சயனிச்சிருக்கிறச்சே லக்ஷ்மணன் தூங்காமல் வில் பிடித்து பிரதட்சணமாக வந்து காத்து கொண்டிருந்தான். ராமனும் சீதையும் கீழே தூங்கிட்டு இருக்கார். லக்ஷ்மணன் ஜாகரூகனாய் தூங்காமல் அவர்களுக்கு என்ன வந்துடுமோன்னு பார்த்து கொண்டிருந்தான். குகனுக்கு துளி சந்தேகம் தோற்றிற்று. ஏன் லக்ஷ்மணன் தூங்காமல் இருக்கிறான்? அவனு ராஜகுமாரன் தானே, ஒருவேளை பரதன் நாட்டை பறித்தான், இலக்குவன் உயிரை பறித்து விடுவனோ என்று குகன் நினைத்தான். அவன் நினைக்க வேண்டியது தேவையே இல்லை. ஆனா ராமனை பார்த்தவுடனே மனசு உருகி போய் அப்படி நினைத்து லக்ஷ்மணனை பார்த்து குகன் சொல்லுகிறான், இயம் தாத்த சுகசையா தொதர்த்தம் உபகல்பிதா. ஏ பிள்ளாய் லக்ஷ்மணா, உனக்காக ராமனுடைய திருவடி பக்கத்திலே படுக்கை விரித்திருக்கிறேன், நீயும் தூங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். ஆனா லக்ஷ்மணன் மறுக்கிறான். கதம் தாசரதௌ பூமௌ சயானே சகசீதையா சத்யா நித்ரா மயாலப்தும் ஜீவிதம் வா சுகானிவா. ராமன் கீழப்படுத்து நான் பார்த்தது கிடையாது, ஆனால் இப்போது படுத்திருக்கான். அவன் படுத்தாலும் என்னுடைய மதனியார் கீழே படுத்து நாம் பார்த்தது கிடையாது. அவள் பிறந்ததோ ஜனகுலம், புகுந்ததோ தசரத் குலம். அவள் போய் பூமியில படுத்திருக்கிறத பார்த்துட்டு இக்கண்களுக்கு தூக்கம் வாராது. இனிமே திரும்ப இவா ஊருக்கு போகணும், அவர்களுடைய சக்கரவஞ்சத்திலே படுக்கவனும், அப்பதான் லட்சுமணனுக்கு தூக்கம் என்று உறுதியாக சொன்னான் இலக்குவன். இப்ப குகன் பார்த்து சொல்றார், இன்னும் அவனுக்கு சந்தேகம் வலுத்துடுது. எப்ப தூங்குன்னா தூங்க மாட்டேங்கிறானோ, அப்ப ராமன் தூங்கிட்டு இருக்கிறச்சே தான் அடிச்சுட்டான்னா என்று நினைத்து கொண்டு லக்ஷ்மணன் எங்கெங்க காலடி வைக்கிறானோ அங்கங்கெல்லாம் இவனும் பின்னாடி காலடி வச்சே சுத்தி வந்துட்டுருக்கான். ராமனை சுத்தி இலக்குவன் நடக்க, இலக்குவனை சுத்தி அவன் போன இடத்திலேயே குகன் நடந்துட்டுருக்கான். குகனுக்கு சிஷ்யர்கள் வேடர்கள் நிறைய பேர் இருக்காடு இல்லையோ, அவளவு தோணித்திடலாம். என்னத்துக்கு குகன் ராத்திரி முழுக்க தூங்காதிருக்கா? குகனுக்கு ஆச்சாரமோ அனுஷ்டானமோ உயர்ந்த குலப்பிறப்போ கிடையாது. ஏழை, ஏதலன், கீழ்மகன், என்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்ன திருவங்கியாழ்வார் பெரிய திருமடியில் 50 பாசரங்கள் திருவரங்கத்துக்கு சமர்ப்பித்தார். அதுல இது ஒரு பாசரம், ஏழை, ஏதலன், கீழ்மகன், உயர்ந்த குலத்தில பிறக்கலே, ஞானமில்லை, அனுஷ்டானம் இல்லை, இது எதுவும் இல்லாத குகன் போய் எதுக்கு லக்ஷ்மணனுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கான்? ஒருவேளை இவன் ஏதானும் தப்பு பண்ணுவனோ என்று குகனுடைய தொண்டர்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. அவன் கால வச்ச இடத்துல இவா வச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டான். ரெண்டு பேர் மட்டும் சொத்தமா தூங்கிட்டு இருக்கான். மீன்ச்சு எல்லாரும் அவளை சுத்தி சுத்தி ராத்திரி முழுக்க நடந்துட்டே இருக்கான். லக்ஷ்மணன் நடக்கிறார், அடுத்து குகன் நடக்க, அடுத்து குகனுடைய பரிகரம் நடக்கிறது. இந்த சீவச்சன பூஷணம்ங்கிற கிரந்தத்திலே பிள்ளை லோகாச்சாரியர் என்னும் ஆச்சாரியர் விசாரித்து கொண்டு என்னத்தினால இந்த மாதிரி நடக்கிறது, இவாளுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம், லக்ஷ்மணன் நடக்கிறது வாஸ்தவம், என தம்பி அவன் ரட்சிசாரன், மற்ற பேர் எதுக்கு அப்படி நடக்கிறார்கள் என்றால், ஒரு நாள் முகத்திலே விழித்தாரே வடிவழகு படுத்தும் பாடுன்னு சாதித்தார். ராமனுடைய முகத்துல ஒரு நாள் நம்ம விழிச்சிருந்தோம்னால் அது படுத்துற பாடு வைக்கிற துடிப்பு தான் இது தனி. அது வேடனா இருக்கட்டும், வேடுவீச்சியா இருக்கட்டும், ராட்சசியா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ராமனுடைய திருமண்டலம் அனைவரையும் ஈர்த்து தன்னிடத்துல பறிவு கொள்ள வைக்கும். அதனாலதான் இரவு முழுக்க ரட்சிச்சிருந்தார்கள். மறுநாள் குகன் ஏற்றி அமர்த்தி வைத்தான். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விட்டுட்டு மெதுவே பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போய் அவரிடத்தில் எங்க தங்கலாம்னு ராமன் வழிகட்டான். சிறிது தூரம் நடந்து போறாமா மந்தாகினி நதிக்கரையிலே சித்திர ஊடங்கிற ஊர் வரும். ரொம்ப ஆச்சரியமான திருத்தல், அங்க போய் நீ சுகமே இருக்கலாம், உன்னுடைய மிச்ச ஆண்டுகளை கழிக்கலாம் தெய்வ சங்கல்பம் இருந்தால் அப்படின்னு பரத்வாஜ சொல்லி அனுப்பிச்சுட்டார். ராமனுக்கு தோணித்து எப்ப இப்படி சொன்னாரோ அநேகமா நாங்கள் இருக்க போறதில்லை அப்படின்னு நினைச்சிட்டே தான் ராமனே புறப்பட்டு போனான். அந்த இடத்துல ஒரு சூக்மான அர்த்தத்தை வால்மீகி சொல்றார். அதாவது சித்திரக்கூட்டத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி வால்மீகிய சந்தித்து அவரிடத்திலே வழி கேட்டு கொண்டு தான் சித்திரக்கூடத்துக்கு போனான்னு இருக்கு. அப்ப வால்மீகி ஆசிரமம் அங்க இருந்திருக்கு. ஆனா நான் முதல் நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், கான்பூருக்கு பக்கத்துல பெட்டூர் இருக்கு, அங்கதான் வால்மீகி ஆசிரமம்னு சொன்னேன். நொல்லியும் இப்ப கான்பூர் பக்கத்துல இருக்கா இல்ல? இது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தினுடைய எல்லை கோட்டில் இருக்கு சித்திரக்கூட்டம். இது இன்னும் கிழக்கே, அது இன்னும் மேற்கே, அது இந்த இடத்துல இருக்கா அந்த இடத்துல இருக்கான்னு சந்தேகம் வரும். ராமாயணம் எழுதுவதற்கு முன்பாக வால்மீகி சித்திரக்கூடத்துக்கு பக்கத்துல தான் இருந்தார். அதுக்கு அப்புறம்தான் தன்னுடைய ஆசிரமத்தை மாத்திண்டு பிட்டூர் பக்கம் போறார். அவர் அங்க போனது மட்டுமல்ல, மூணாவது இடத்துக்கு போனார் அவர். ஏன்னா இன்னொரு கதை சொன்னேன் சொல்லி, லவகுஷர்கள்லாம் ராமாயணத்தை பாராயணம் பண்ணிட்டு இருக்கா, மூணு நாலு நாள் கழிச்சு குழந்தைகளை பார்க்கணும், ஆச்சாரியனை பார்க்கணுங்கிற ஆசை ராமனுக்கு வந்தது. பரதா போய் அழைச்சின்வான்னு சொன்னார். உடனே ஷட்டென்று போய் அழைச்சின் வந்துட்டார் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். ஷட்டென்று போய் அழைச்சின்னு வர்றதுக்கு பிட்டூர்ல இருந்து அயோத்திக்கு எல்லாம் அழைச்சின் போக முடியாது. மேலும் ராமன் அயோத்தியில கூட இல்ல, நைமிஷாரண்யத்துல தான் நடந்தது யஜ்ஞசாலை ராமனுக்கு நைமிஷாரண்யம்ங்கிறதையும் சொன்னேன். அங்கதான் யஜ்ஞத்தின் போது இந்த குழந்தைகள்லாம் வந்து பாடிட்டு இருக்கா. அப்ப நைமிஷாரண்யத்துக்கு பக்கத்துல இருக்கா இங்கே இருக்கே கான்பூர் நமக்கு தோணும். அவர் அங்கிருந்து எழுதினவர் குழந்தைகள் ஒரு ஊரா பாடிண்டே போனாலும் இல்லையோ பாடிண்டே இடத்தை மாத்திட்டு நைமிஷாரண்யத்துக்கு பக்கத்துல வந்துட்டார் அவர். ஏன்னா அது பக்கத்துல ரிஷிகள் கணங்கள் அதிகம், அங்க இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் இந்த குழந்தைகள் சொல்லி சொல்லி இவர்களுக்கு நான் பழக வேணுங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு அவர் கூட்டி வந்தார். அப்ப வால்மீகி மூன்று இடத்துல இருந்திருக்கார். ராமன் உள்ள போறதுக்கு முன்னாடி சித்திரக்கூடத்தினுடைய வாசல்ல இருந்திருக்கார். ராமனுக்கு ராஜ்யபட்டாபிஷேகம் ஆற சமயத்துக்கு கான்பூருக்கு பக்கத்துல பிட்டூர்ல இருந்திருக்கார். அப்புறம் தான் இந்த கதையை எழுதியிருக்கார். பிரம்மா வந்தது அந்த இடத்துல தான். அப்புறம் மூணாவது இடம், இந்த கதையை எழுதி உலகத்துல பிரச்சாரம் பண்ண போகும்போது அப்ப நைமிஷாரண்யத்துக்கு பக்கத்துல வந்திருக்கார். இன்னைக்கு நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போனீங்கன்னா இந்த மூணு ஆசிரமத்தையும் சேவிக்கலாம். சித்திரகூடத்துக்கு வெளியிலையும் வால்மீகி ஆசிரமம் இருக்கு, சேவிக்கலாம். கங்கை நதிக்கரையிலே கான்பூர்ல இருந்து ஒரு 40 மைல் தூரம் அங்கேயும் சேவித்துக் கொள்ளலாம். நைமிஷாரண்யத்துக்கு பக்கத்துலயும் ஆச்சரியமான வால்மீகி ஆசிரமம். இந்த குழப்பம்லாம் வேண்டாங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் கதைன்னு சாதாரணமா சில பேர் சொல்லிட்டு போடுவார். இதுல இருக்கிற ஒன்னொன்னு ரொம்ப தூரம் பெரியவர்கள் எல்லாம் நமக்கு எழுதி வச்சிருக்கா, இது எந்தெந்த இடத்துல எது எது இருக்கு, நேரம் போய் பார்த்தா நம்பிட்டு போறோம். வேற ஒன்னும் இப்போ சாட்சியே தேவை கிடையாது. ஆகையாலே சித்திரகூடத்துல நுழையத்துக்கு முன்னாடி வால்மீகி இடத்துல அனுமதி பெற்று ராமன் வந்து இருந்தான்ங்கிற வரைக்கும் அந்த காட்சி, அந்த கதையை அங்க விட்டுட்டோம்னா ஏன்னா அயோத்தியிலே தசரதனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும் இல்லையோ. பிள்ளைகள் வேற ஊர்ல இல்லை, பரதனும் சத்ருகனும் கேகய ராஜ்யத்துக்கு போயிருக்கார்கள். தசரதனுக்கு தாங்க மாட்டாமல் ஓன்னு அழத்துக்கு தொடங்கினான். குகேன சாத்தம் தத்ரைவ ஸ்திதோஸ்மி திவசான் பகுவன் ஆசையா எதிமாம் ராம புன சப்தாபயேதி. குகனிடத்துல இருந்து ஓடத்துல ஏறிண்டு அந்த பக்கம் ராமன் போனான் இல்லையோ. 2 நாள் சுமந்திரன் இக்கையிலேயே தேர வச்சிருந்து நின்றான். இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். ஆசையா எதிவா ராம புன சப்தாபயேதி. ராமன் அக்கறைக்கு போட்டும் இது வரைக்கும் அவன் இறங்கி நடந்து பழக்கம் இல்லை. நான் தான் தேர் ஓட்டியிருக்கேன் ராமனுக்கு. அந்த பக்கம் போய் இறங்கினோடனே ஏதோ தெம்புல சொல்லிட்டு போயிட்டான் ராமன். ஆனா அவனால நடக்கிறதுக்கு முடியாது. ஒரு 10 அடி நடந்த உடனே கால் வலிக்க போறது, சீதா கால் வலிக்கும், உடனே சுமந்திரா தேரக்கொண்டான்னு சத்தம் கேட்கும். அதனால குஹனை இந்த பக்கம் நிறுத்தி வச்சிருக்கான். குஹா எது விட்டுட்டு வந்துட்டு இல்லையோ, அங்கேயிருந்து சத்தம் கேட்கும் பார், அப்ப படகு எடுத்து நம்ம தேர் எடுத்து போவோம் அப்படின்னு சொல்லி சுமந்திரன் நின்றார். ஆனா காதல ஒலியே கேட்கல. 2 நாள் தான் நின்றான். ஆசையா எதிவா ராமஹா புன சப்தாபயேதி. காதல ஓச விடல. சரி, இனிமே அவன் கூப்பிட போதில்லை, நம்மை கைவிட்டு விட்டான் அப்படிங்கிற நினைப்போட சுமந்திரன் திரும்பி வந்து, விஷயேதே மகாராஜ மகாவியசன கரிசிதாக அபிவிருக்ஷாக பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரக்காக உபதப்தோதகா நத்யா பல்வலானி சராம்சிச்ச. இது தசரதா உன் நாட்டு செய்தி சொல்லுகிறேன் கேள். விஷயேதே மகாராஜ ராமவியசன கரிசிதாக. ராமனிடத்திலேருந்து விட்டு பிரிஞ்சு போட்டபடியாலே எல்லா மரங்களும் பட்டுப்ப உள்ளுட்டூனா. தசரதன் சந்தேகத்தோட கேட்கிறான், ஒருவேளை இலையுதிர் காலமோ இல்ல தோட்டக்காரர் ஒழுங்கா ஜலம் கொட்டலையோ ஏசுன்னு கேட்டான். சப்தத்துல சம்ஸ்கிருதம் கூட மறந்து போட்டியா தசரதா. விஷயேதே மகாராஜ ராமவியசன கற்பிதாக அபி விருக்ஷாப்பரிம்பலானாக. விருக்ஷ சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னாலே அதனுடைய பாத்தியில் கழுத்தளவு தண்ணீர் நிரம்பி இருக்கிற மரத்துக்கு தான் விருக்ஷான்னு சொல்ல முடியும். உலர்ந்து கிடக்கிற மரத்துக்கு விருக்ஷ சப்த பிரயோகம் வாராது. கிளியே சொன்ன இந்த பாஷை ரொம்ப பணகார பாஷை, வசத்தியான பாஷைன்னு உண்டு. ஜலம் இல்லாத மரத்துக்கு பேருண்டு, ஜலம் இருக்கிற மரத்துக்கு பேருண்டு, இலை இருக்கிற மரத்துக்கு பேருண்டு, இலை உதிர்ந்த மதத்துக்கு பேருண்டு. இப்போ அந்த மாதிரி ஒரு சப்த தேகம்னு சொல்றோம், சரீரம்னு சொல்றோம், ரெண்டுத்துக்கு நம்ம உடம்புன்னு தமிழ்ல சொல்லுவோம், உடல் ஆக்கேன்னு. ஆனா தேகம்னா அர்த்தம் வேறே, சரீரம்னா அர்த்தம் வேறே. வளருவதற்கு தேகம்னு பேரு, இழைக்கிறதுக்கு சரீரம்னு பேரு. யாரான ஒருத்தரை பார்த்து போன தினம் பார்த்ததுக்கு இப்ப பெருத்தாப்பில் இருக்கீங்களா தேகம் தானேன்னு, யாரான பார்த்து இழைச்சாப்பில் இருக்கீங்களா சரீரம் தானேன்னு சொல்லணும். அதனால பெருக்கரிச்சே சரீரம் சொல்லக்கூடாது, இழக்கச்சே தேகம்னு சொல்லக்கூடாது. திக உபச்சையேன்னு தாத்து சீர்கியதேதி சரீரா, ஜீரணம் ஆயிண்டே பொறுத்து பாருங்க. அதனாலதான் அதுக்கு சரீரம்னு பேர், வளர்ந்துட்டே போறதுனாலதான் அதுக்கு தேகம்னு பேர். அதனால ஒன்னொன்னுக்கு சப்தம் வேறு. அபிவிருக்ஷா பரிமுலானாக சபுஷ்பாங்குர கோரக்காக. இப்படி மரங்கள் அத்தனையும் பட்டுப்படுத்து தசரதாய் தான் உன் நாட்டினுடைய நடப்பு. நிரானந்தா மகாராஜ மகாராஜ ராம பிரபிரஜா அனுசுரா கௌசல்யா புத்திரஹீனேவ அயோத்தியா பிரதிபாதிமே சூதஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா வாசா பரமதீனயா பாஷ்போகதையா சூதம் இதம் வச்சனம் அப்ரவீத். இந்த சூதனாகிற தேரோட்டி சொல்லுவதை கேட்டு தொற கொண்டை அடைத்து போய் மேற்கொண்டு குரலே வெளியில வராமல் மெதுவே அழுது அறற்றுவதற்கு தொடங்குகிறான் தசரதன். யஜ்ஜயாபி மமைவாக்யா நிவர்த்தையது ராகவம் ந சக்ஷாமி வினாராமம் முகூர்த்தமபி ஜீவிதம். இனி ஒரு முகூர்த்த காலம் கூட ராமனை விட்டு பிரிந்து நம்மால் வாழ முடியாது. ஹா ராம ராமானுஜ ஹா ஹா வைதேகி தபஸ்வினி நமாம் ஜானீத துக்கேன மிரியமானம் அநாதவது. ஒரு அநாசைய போலே புள்ள பெறாதவன் இறக்கிறா போலே நான் இறக்க போகிறேன். ஹா ராம ஹா ராமானுஜ. இடத்துல ராமானுஜங்கிற சப்தம் வந்து சொல்லி ராமனுடைய தம்பி லக்ஷ்மணனை கூப்பிட்டு இருக்கார் ராமானுஜர். ஆனால் ராமானுஜர் லக்ஷ்மணனுடைய அவதாரம் தான். ஆதிசேஷனாக முதல் யுகத்திலேயும், இலக்குவனாக இரண்டாவது யுகத்திலேயும், பலராமனாக மூணாவது யுகத்திலேயும், பகவத் ராமானுஜராக நாலாவது யுகத்திலேயும் ஆதிசேஷன் பிறந்தார் என்று சொல்லுவார்கள். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து தத்பரம் திருதீயா பலபத்ரஸ்து கலௌ ராமானுஜஸ்ததா ஆச்சரியமான பிரமாணம். அதனால நான்காவது யுகத்திலே ராமானுஜராகவே பிறந்தாராம். நமாம் ஜானீத துக்கேன மிரியமானம் அநாசவத் கௌசல்ய பக்கத்துல வர கிட்டக்க கூப்பிடுறான் தசரதன். கௌசல்ய என்ன நீ தொட்டு பாரு கொஞ்சம், ஆனா ராமனை பிரிச்ச பாபிங்கிற எண்ணத்தோட என்ன தொடாதே, வேற வழி இல்லாமல் கட்டு போட்டாங்கிற எண்ணத்தோட என்ன தொடு. நீ எனக்கு மனைவி தான், நீ என்னவனா என்ன பத்தி நினைத்து கொள்ளுவார், ஆனா உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன். நத்வா பஷ்யாமி கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷ ராமம்மே அனுகதா திருஷ்டி அத்யாபின நிவர்த்ததே. என் கண்கள் ராமன் பின்னே சென்று விட்டன. அத்யாபின நிவர்த்ததே, கண்ணு திரும்பி வரலே ராமன் பின்னாடி போடுச்சு. நத்வா பஷ்யாமி கௌசல்யே, உன்னை நான் பார்க்கல, என் கண்ணுக்கு நீ தெரியல. சாதுமா பாணினா ஸ்பிருஷ, உன் கையால என்ன தொடு, தொடு உணர்ச்சியான இருக்கான்னு பாக்குறேன். என்ன கண்ணுதான் போயிடுத்து தெரிஞ்சு போச்சு. ராமன் பின்னே போன கண்கள் மீளப்போவதில்லை. இது வியாக்கியானத்துல பெரியவா சங்கர் ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். ராமம்மே அனுகதா திருஷ்டி மே திருஷ்டி, என்னுடைய கண்கள் ராமம் அனுகதா ராமன் பின்னே சென்று விட்டன. என்னுடைய கண்கள்னு தசரதன் என்ன சொல்றானா, இத்தனை நாள் இந்த கண்கள் என்னது என்னதுன்னு நினைச்சிருந்தேன் சுமந்திரா கௌசல்ய, ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு இந்த கண்கள் என்னதே அல்ல, இது ராமனுடைய கண்கள், அதனால பின்னாடி போடுச்சு. இந்த கண்ணு என்னதாருக்கும் எம் பக்கம் நான் பேசும் இத்தனை நாள் தப்பா நம்பிட்டு இருந்தேன், எப்ப சமயம் வரச்சே காலை இழுத்து விட்டுடும்னு தெரிஞ்சு விட்டேன். எங்கிட்ட இல்லையே கண்கள், ராமன் பின்னாடி போடுத்தே. கடல் கொண்ட வஸ்துவ தேடி பிரயோஜனம் இல்லை, கடல் ஒரு பொருளை போட்ட தேடிட்டா கிடைக்குமா. சமுத்திரைவ காம்பீரியன்னு ராமனை பத்தி சொல்லுவார்கள். காம்பீரியத்தில் ராமன் சமுத்திரத்துக்கு ஒத்தவன். அப்ப ராமனே சமுத்திரம், குணானா மாதரோ மகான் குணக்கடலுள்ள ராமன். அந்த கடல்ல கண்ணு விழுந்துட்டு தேடி பிரயோஜனம் இல்லை. ராமம்மே அனுகதா திருஷ்டி, மேலும் கண்ணுக்கு வேலை பார்ப்பதுன்னு நினைச்சிருந்தேன் கௌசல்யே, ஆனா கண்ணு நடக்கும்னு இப்பதான் தெரிஞ்சிட்டேன். ராமன் முன்னாடி நடந்தார், என் கண்ணு அனுகதா பின்னாடி புறப்பட்டு போச்சு இல்லையோ. ராமம்மே அனுகதா திருஷ்டி அத்தியாபின நிவர்த்ததே, நான் எத்தனை அழுது பார்த்தும் இன்னும் திரும்பி வரவே இல்லை. வெவ்வாயேன் வெவ்வுற கேட்டு இருநிலத்த வேண்டாதே விறந்து வெண்ணி மைவாய களிரொழிந்து தேழிலொழிந்து மா ஒழிந்து வனமே மேவி. குலசேகரர் ஒரு பத்து பாசரங்கள் பாடினார்னு நேற்று சொன்னேன் சொல்லி, நான் சொன்ன உரைய கேட்டுத்தானே ராமன் வெளியில போனான், மொத்த ராஜ்யத்தையும் துறந்தான். கைவாய் களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி. களிர் யானையை விட்டுட்டான், தேர்களை விட்டான், குதிரையை விட்டான், மொத்தத்தையும் துறந்தன்னோ தான் புறப்பட்டு போனான். வெவ்வுற கேட்டு இருநிலத்தை வேண்டாதே விரைந்து வெண்ணி மெய்வாய களிரொழிந்து தேரொழிந்து மா ஒழிந்து வனமே மேவி. வெய்வாய வேல் நெடுங்கண் நேழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தாய் எம்மி ராமாவோ. உன்னை இழிந்திட்டேன் இழிதகையேனே, உன்னை இழந்திருக்கிற நான் மிகத்தாழ்ந்தவன். வா போகு வா இன்னும் வந்துருகால் கண்டுபோ மலராள் கூந்தல் வெய் போலும் எழில் தோடு தன் பொருட்டா விடையோன் தன் வில்லைச்சத்தாய். கைமாவன் நடை அன்னமன் நடை கமலம் போல் முகமும் காணாது எம்மானை என் மகனை இழித்து கிடந்திட்ட இழிதகையேன் இருக்கின்றேனே. உன்னுடைய முகத்தை பார்க்க முடியல, உன்னுடைய நடை அழகை பார்க்க முடியல, அம்மானு கூட்டு நீ வருவியே. அம்மாவின் நுகந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே அணிசேர் மார்பம். அம்மா என்னை சொல்லிக்கொண்டு ராமன் ஓடி வந்து அணைத்துக் கொள்ளுவான். ராமனுக்கு கௌசல்யை விட தசரதனிடத்துல ரொம்ப பிரீதி அழைக்குமா, அந்த பிரீதியோடு கூப்பிடக்கூடிய ஒரு செல்ல கேட்க மாட்டாமல் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. முன்னொரு நாள் மடுவாளி செலவாங்கி அவந்தவத்த முத்தும் செத்தாய். உன்னையும் உன் அருமையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்னாக கொள்ளாது, என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாகக் கொண்டு வனம் புக்க எந்தாய். நின்னையே மகனாக பிறப்பிருவேன் எழுகிறப்பும் நெடுந்தோள் வேந்தேன். உன்னை பார்க்கலே, உன் அம்மாவை பார்க்கலே, உன்னுடைய அருமையை பார்க்கலே, ஒண்ணுமில்லை ஒரு சத்தியம் நான் கொடுத்துட்டேங்கிற ஒன்றை பார்த்து நீ காட்டு போனீரமா. இதை யோசித்து பார்த்தால் ஏழு ஏழு பிறவி எடுத்தாலும் இனி நீ தான் நமக்கு பிள்ளையாக இருக்க வேண்டும். சுமந்திரனை வசிட்டரையும் கூட்டு வைத்து ஓன் அழுதான். என்ன அழுது என்ன லாபம், போனவன் போனவன் தானே. அதனால கௌசல்யை கூப்பிட்டு தொட சொல்லி, கௌசல்யை என்னை தவறாக நினைத்துக் கொள்ளாதே, என்னால் வேற வழியற்று போய் இக்ஷ்வா குலத்தின் மரியாதை கிடக்கூடாது என்பதற்காக செய்து விட்டோம். இப்ப உண்மையை சொல்றீங்கள், தன் பழங்கதையை சொல்லி இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். தசரதர் ஒரு தரவே மான் அடிக்கிறேன் நினைச்சிருந்து ரிஷிகுமாரனை அடிக்க அவன் வயோதிக தம்பதிகள் கண்ணிழந்த தாய் தாப்பனாருக்கு கைங்கின மீண்டவனுக்கு உயிர் படுது. அப்பதான் எப்படி எங்க அப்பா அம்மா என்னை விட்டு பிரிந்து துன்பப்படுவர்களோ நினைத்தான். அந்த வயோதிக தாய் தந்தையர்கள் தான் சாபம் போட்டா தசரதனுக்கு, நீயும் உன் பிள்ளையை விட்டு பிரிந்து துடிப்பாய்னு. அந்த கதையெல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே வானுலகத்த அப்புறத்து ஏகினான் தசரதன். இனி இந்த நாட்டில் இருந்து லாபம் இல்லை, ராமனை இழந்த நாடு நாடா என்று சொல்லிக்கொண்டே புத்திர வியசனஜம் துக்கம் எதேதன்மம சாம்பிரதம் ஏவந்தம் புத்திர சோகேன ராஜம் காலம் கரிஷ்யசி தஸ்மான் மா மாதம் பத்ரே தஸ்யோதாரஸ்ய தத்வஜா சக்ஷுப்யாந்தாண்ட பஷ்யாமி கௌசல்யே தம் ஹிமாம் ஸ்பிருஷ. உன்னையும் கண்ணால பார்க்கலையே, தொடுவேனாங்கிறது தெரியலே, அதனால இவ்வுரையிலே நான் நீக்கிறேன் என்று தன் உடலை துறந்து வானத்தப்புற தேகி அழுதுண்டே புறத்தான். ஹா ராகவ மகாபாகோ ஹா மமாயாச சாமசாசன ஹா பிதிருப்பிரிய மேநாத ஹா மமாசி கதசுத ஹா கௌசல்யேன பஷ்யாமி ஹா சுமித்ரே தபஸ்வினி ஹா நுசம்சே மமாமித்ரே கைகையி குலபாம்சினி இதி மாதுஷ்ச ராமஸ்ய சுமித்ராயாச்ச சந்நிதம் ராஜா தசரதஸ்ச அஜீவிதான் உபாகதான். எங்கெங்க ஆறார் புண்ணியம் பண்ணோர் போய் சேர்ந்திருக்கிறார்களோ அவ்வுலகத்துக்கு போய் சேர்ந்தார். அந்த புறத்தில் அத்தனை பேரும் ஆஸ்கரண்டம் ஏற்பட்டு போன் அழுத்து தீர்த்து சைலத்திலே கொண்டு போய் ஜாகிரத பத்தி உடலை வைத்தார்கள். பரதனுக்கு சீக்கிரமாக செய்தி அனுப்பப்பட்டார். பரதனும் விஷயத்தை கேட்டுக்கொண்டு மாதுள கிரகத்திலிருந்து திரும்பி வருகிறார். ஊருக்குள்ள நுழையும் போதே சோபையிழந்திருந்தது நாடு, எங்கும் விளக்கில்லை, எங்கு ஆறு முகத்திலையும் புன்னகை இல்லை. என்ன நடந்ததோன்னு பயந்து கொண்டு அரண்மனைக்கு போய் முதல்ல கைகையினுடைய அந்த புறத்துக்கு போய் பார்க்கணும், தசரதன் அந்த புறத்துல பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா அந்த இடத்துல இல்லை. அபஷ்யதஸ்து ததஸ்தத்ர பிதரம் பிதுராலயே ஜனாம பரதோ திரட்டும் மாதரம் மாதுராலயே பரத பிரேட்ச ஜக்திராக ஜனன்யா சரணோ சுபம் தம்மூர்த்தினி சமுப்பாக்ராய பரிஷ்வஜ யசஸ்வினம் அங்கே பரதம் ஆப்போப்பிய பிரட்டும் சமூப சக்கரமே. எப்ப வந்தாலும் தகப்பனார் எதிர்கொண்டு அழைத்து தூக்கி மடியில உட்காந்து வந்து கொஞ்சுவரே, எங்க தகப்பனார காணும் என்று தேடிக்கொண்டு அபஷ்யதஸ்து ததஸ்தத்ர பிதரம் பிதுராலயே தசரதனுடைய அந்த புறத்திலே காணமாட்டாமல் நேர தாயினுடைய அந்த புறத்துக்கு சென்றான். அப்பதான் பார்த்தா கைம்பெண் கோலத்தில் நின்றிருந்தாள் கைகை. இதேன் நம்ம போகிற செய்வ ஒழுங்கா தானே இருந்தா, எப்படி இந்த மாதிரி அழைத்தாள் உண்டோ தகப்பனார் எங்கே அப்படின்னு முதல் கேள்வி கேட்டான். யாகதி சர்வபூதானாம் தாங்கதின் தேவிதாகதா ராஜா மகாத்மா தேஜஸ்வி யாயதூக சதாங்கதி பபாத சகசா பூமோ பித்ருசோக பலார்பிதா. அப்ப அவர் சொல்ற வார்த்தை ஒரு கடோரமான பாஷணம். கைகி அவனை பார்த்து, எல்லாரும் ஒரு நாள் எவ்விடத்துக்கு போய் சேருவர்களோ பரதா அவ்விடத்துக்கு உன் தந்தை போய் சேர்ந்தார் அப்படின்னு பதில் சொல்றான். தந்தை போயிட்டார்னு இப்படியா ஒரு மனைவி பேசுவோம், எல்லாரும் ஒரு இடத்துக்கு என்னைக்கு போய் சேருவர்களோ அந்த இடத்துக்கு உங்க அப்பாவும் போயிட்டார் அப்படின்னு சொன்னதை கேட்டு சோகத்தாலே அடிபட்டு கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டோம். ஹா ஹதோஸ்மீதி கிருப்பணம் தீனம் வாச முதீரையன் ததசோகேன சம்பீதா பிதுர்மரண துக்கிதா விலலாப மகாதேஜா பிராம்சா புரித சேதனா. என்ன செய்கிறோங்கிறது தெரியாமல் இப்படி அப்படி அழுது புரண்டான். இவன் அழுகையை நிறுத்தி எழுப்பணும் ராஜ்யத்தை கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட கைக்கு அவனை பார்த்து உத்திஷ்டோத்திஷ்டகம் தேஷே ராஜன் ராஜன் எழுந்துரு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் எழுந்துட்டான். அடிபட்டதை போல பரதன் எழுந்திருந்தான். பெரியோர்கள்லாம் விசாரித்தா, இப்பதானே அழுதுட்டு இருந்தா, இது என்ன நாடகமா, தர போட்ட உடனே சட்டுன்னு அழுதுட்டே இருக்கிற எழுந்து நிக்கிறதுக்கு, இப்பதானே அழுதுன்றார், ஏன் எழுந்து விட்டார்னா, ஏற்கனவே இருக்கிற சோகம் ஒரு சோகமாகவே அவனுக்கு படலைப்போ, இப்ப மகாசோகம் உத்திஷ்டோத்திட்ட கிஞ்சேஷே ராஜன் ராஜன்னு கூப்பிட்டாலும் இல்லையோ, நான் ராஜாவா ராஜா ராமனா, இது என்ன திடீர்னு நம்மள போய் ராஜன்னு கூப்பிடுறா, இது பெரிய ஆபத்து. ஏன்னா தாசர்களை போய் ராஜன்னு கூப்பிட்ட ஆபத்து இல்லையோ. பரதனை பொறுத்த வரைக்கும் ஒரே சொத்து பகவத் தாஸ்யம், பகவானுக்கு நான் தாசன் நினைச்சிருக்கிறதா அவனுக்கு சொத்தே, அந்த சொத்தையும் பறிச்சிருவா போலுக்கு ஏங்கிறதுக்காக எழுந்திருந்தான். வாழையர் காண தேளேறு மாயுமா போலேன்னு சொல்லுவார்கள். ஒருத்தர் தேள் போட்டு எடுத்து கட்டத்தை சொல்லிக்கலான்னு பத்து வீட்டுக்கு நட போனார். எதிர்த்தாப்புல ஒருத்தன் வாழால வெட்டுப்பட்டு ரெண்டு கையும் தூங்கிடுது, அவன் எதிர்த்தாப்புல வந்தான். இவன் தேள் கடி ஞாபகம் இருக்குமோ, தேள் கடி இருக்கிற வரைக்கும் தேள், வாழால வெட்டிட்டு ஒருத்தன் வந்தான்னா இது மறந்தே போடு நமக்கு. அதை போல ஏற்கனவே தகப்பனார் போனதை நினைச்சு வருத்தம், ஆனா அது கூட அவன் சமாதானப்படுத்தி விடுவான். உலகத்துல தகப்பனார் இருந்தா ஒரு நாள் போகத்தான் போறார் பிள்ளைன்னு இருந்தா அழுதாகணும், அது மாற போறது இல்லை. ஆனா இது நடக்காத ஒன்று இல்லையோ, பகவானுக்கு தாசனா இருக்கிற என்ன போய் ராஜன்னு கூப்பிட்டுருக்கணும்னால் அப்ப அது பெரும் குற்றம். அது நினைத்து தாங்காமல் தான் எழுது அழுதார். யாத்திதானின் தர்மஜன் ராஜத்வம் அவலம்பியதான் தத்கிருத்தேகி மயா சர்வம் இதமேவம் விதம் கிருதம் மாசோகம் மாச சந்தாபம் தைரியமாசிரிய புத்தக. இதுக்கு மேல ரொம்ப தைரியமா பேச ஆரம்பிச்சா கைகை, புத்திர நீ சோகப்பட வேண்டிய தேவையே இல்லை, உன் தந்தை போறதுக்கு முன்னாடியே உனக்கு அவர்கிட்ட நான் வாங்கி வச்சிட்டேன், இது இன்னவனுக்கு வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுமா போலே. இந்த வார்த்தை ஞானம் தயா சொல்லுவையா? என்ன செய்து வைத்தாய்? உனக்குன்னு நான் ராஜ்யம் வாங்கி வச்சிருக்கேன். ராமன் காட்டுக்கு போயாச்சு, உனக்கு தான் ராஜ்யம். இது உன் தந்தை ஆணை அப்படின்னு கைகை சொன்ன உடனே, தந்தை ஆணையா? நின் வேண்டுகோளா, நீ எத்தை உண்மை சொல்லுன்னு நான் தான் ரெண்டு வரத்தை கேட்டு வச்சேன். அதனாலதான் உன்னுடைய தந்தையார் குடிச்சு போயிருக்கா. சததீனாகி நகரி ராஜ்யம் செய்த தனாமயம், உன்னுடைய தான் இனி இந்த ராஜ்யம். உனக்கு அதீனம் அயோத்தி முழுக்க ஒன்னு தான். நீ ஆசைப்பட்டபடி வாழலாம், ஆசைப்பட்டபடி நாட்டை ஆளலாம். அதுக்கப்புறம் ஓன்னு அழுது வெய்யறதுக்கு ஆரம்பிச்சான் பரதன். குலசஸ்வ குலசத்தம் அபாவாய காலராத்திரி விவாகதா அங்காரம் உபகுஹ்யஸ்ம பிதாமே நாவபுத்தவான். என்னுடைய தந்தையை சொல்லணும் கைகை, உன்னை கல்யாணம் பன்னெண்டிலேந்து நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம வாழ்ந்திருக்கார். அவர் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை 60,000 ஆண்டு பிரயோஜனம் இல்லை. உன்னை இன்னார்னு தெரிந்து கொள்ளாம எப்ப அந்தப்புறத்துல வச்சிட்டு இருந்தாரோ அது ராஜாவுக்கு குற்றம். ஒரு ராஜானாலே எந்த பிரஜை எப்படி யோசிக்கிறான் முதல் கொண்டு அவருக்கு தெரியணும். அப்பதான் எல்லா மக்களையும் காப்பாத்துறதுக்கு முடியும். தன் அந்த புறத்திலேயே தவறான பிரஜையை வைத்துக் கொண்டு இவன் எங்க நாட்டை இவ்வளவு காலம் ரட்சித்தான். தாத்தனார நான் இன்னி வரைக்கும் நிந்திச்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு தோணுகிறது இப்படி நம் தந்தை செய்தது குற்றமே. யோசித்து பார்த்தான், போனவரை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. யாரு குற்றவாளியாக இருக்க முடியும்? ராமன் காட்டு போனார் இல்லையோ, இதுக்கு யாரோட குற்றமா இருக்க முடியும்னு யோசித்தான். நம் அந்தராயாக நச்ச மாதுரஸ்யாக தோஷோ நராஜ்யாக நச்ச ராத்தவசிய மத் பாபமே வாத்திர நிமித்தம் ஆசீது வனப்பிரவேசே ரகுநந்தனசிய. நம் அந்தரதான் காரணம். அவ தானே போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டாப்போ. மந்தரை சொல்லி என்னலாகும், அவ தாசி, தலைவிக்கு நல்லது பண்ணுவோங்கிறதுக்கா பண்ணிவிட்டான். புத்தி கைகைக்குனா இருந்திருக்கணும். அப்ப குற்றம் கைகை பேர்ல காரணம். கைகை கூட புத்திர வாத்சல்யத்தால தப்பு பண்ணிருப்பாள். புத்தி தசரதனுக்குனா இருந்திருக்கணும். அவனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா எது கூடும் கூடாதுன்னு? அதுவும் சொல்ல முடியாது. அவன் சத்திய பிரதிஜன், இக்ஷ்வாகுலத்துல பிறந்த வாழ்க்கையே இது ஒரு பெரிய கட்டம். ஆனா ராமனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டம் இல்லை. தசரதா நீ இப்ப பட்டாபிஷேகம் பண்றியா, கிரீடத்தை எடுத்து நானே தள்ள வச்சுக்கிடுவான் அப்படின்னு ராமன் கேட்டிருக்கணும். ஆனால இவாளுக்கு தான், ராமனுக்கு தான் குற்றம். யோசித்தான், ராம அவதார பிரயோஜனமே பித்ருவாக்கிய பரிபாலனம். அப்ப அவனை குற்றம் சொல்லி பிரயோஜனம் உண்டா? எனக்கு யாரத்தான் குற்றம் சொல்றது? மந்தரையும் குற்றம் இல்லை, அடுத்து சொன்ன கைகையும் அல்லள், தசரதனும் அல்லள், ராமனும் அல்லன். யோசித்து பார்த்தவன், மற்பாபமே வாத்திர நிமித்தமாசீது வனப்பிரவேசே ரகுநந்தனசிய. நான் தான் பாபம். நான் இந்த ஊரை விட்டு விலகாமல் இருந்திருந்தா இந்த அனர்த்தம் நடந்திருக்காது இல்லையோ. நான் ஏன் இங்கிருந்து புறப்பு போனேன்? எவ்விதத்திலையும் பரதன் காரணம் இல்லை. ஆனா அதை எடுத்து தந்தல்ல போட்டுக்கிறான் பரதனுக்கு. மற்பாபமே வாத்திர நிமித்தமாசீது வனப்பிரவேசே ரகுநந்தனசிய. 15வது பாட்டு திருப்பாவையில் ஆண்டாள். ஒரு ஆச்சரியான சொல்லை ஆண்டுள்ளாள். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லன் அழையேன்மின் நங்கமீர் போதறிகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெறிகும் வல்லியர்கள் நீங்களே நானேதானாயிடுகிறான்னு வருவாங்க. இந்த நானேதானாயிடுகிறது இல்லாத குற்றத்தை உண்டு என்று ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதே உண்டு என்னும் இசையை தானறிந்த சீவைஷ்ணவத்வம். இது சீவைஷ்ணவம் எது அப்படின்னு விசாரித்து பதில் சொல்லியிருக்காள். நாம பண்ணாத தப்ப நான் தான் பண்ணேன்னு தலையில ஏற்றினா கூட, ஆம் நானே செய்தேன் அப்படின்னு யார் தைரியமா ஏத்துக்கிறானோ அவன்தான் தானே அறிந்திருக்கிற சீவைட்டவன். உண்டு பரதன் ஏத்துக்கிறான் பாருங்க, அவன் தப்பு அவனுக்கு இல்லை. ஆனா அதை தன்னதுன்னு ஏற்றுக்கொள்ளுகிறான் இல்லையோ. கடைசியில் எல்லாரையும் கூட்டினான், நம்மால் இந்த ராஜ்ய பொறுப்பை ஏற்க முடியாது, நான் இப்போதே புறப்பட்டு சித்திர ஊடத்துக்கு செல்கிறேன். அப்பதான் மகாமேதாவி வசிட்டர் உள்ள வந்தான். இதுவரைக்கும் இவ இடத்துல கைகை இடத்துல பேசிட்டு இல்லையோ. வசிட்டர் வந்து ராஜ்யம் அராஜகமா படக்கூடாது, பரதா பட்டாபிஷேகம் பண்ணுடு. அவர் பங்குக்கு அவர் வேற இப்ப வந்த பொண்ணுல வேலை பாய்ச்சினார். இவன் ஏற்கனவே கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கான். அவரான சரி ஞானி ஒழுங்கா பேசுவன்னு பார்த்தா, வந்தவர் இதை போல சொன்ன உடனே பரதன் எழுந்திருந்து சபா மத்தியத்திலே மறுபடியும் ஓன் அழுது, வசிட்டரே நீ இவ்வளவு பெரிய திருடரா இருப்பீர்ன்னு நான் எதிர்பார்க்கவில்லை என்ன அவரை பார்த்து சொன்னான். வசிட்டர், ஏற்கனவே நான் வந்திருக்கேன் அக்னியிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த குலத்தை நான் தான் காப்பாற்றி வந்திருக்கேன், இப்ப என்ன திருட்டுத்தனம் கண்டாய்? அப்ப பரதன் சொன்னார், எங்களுக்கு ஒரே சொத்து ராமதாசியம், அதை விட்டுட்டு என்ன ராஜான்னு சொன்னிருந்த என் சொத்தை திருடிட்டு தாத்தனா அர்த்தம். நான் ராமனுக்கு சொத்தே தவிர என்னால் நாட்டை ஆள முடியாது. தடுத்தான் பரதன், ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைச்சிருந்து வசிட்டர் ஒரு யுக்தி சொன்னார். ஏன் ஒரு சொத்து இன்னொரு சொத்தை ஆளாதான? ராமனுக்கு நீ ஒரு சொத்து, ராமனுக்கு ராஜ்யம் ஒரு சொத்து. ஒரு ரத்தனத்தை ஒரு பொட்டிக்குள்ள வச்சா பொட்டி என் சொத்து, ரத்தனம் என் சொத்து. பொட்டி ரத்தனத்தை காப்பாத்துறது இல்லையோ, அது போல நீ ராமனுக்கு சொத்து, ராஜ்யமும் ராமனுக்கு சொத்து. நீ ராஜ்யத்தை காப்பாத்திட்டு போயே இப்படின்னு வேற இவர் ஞானத்தை எல்லாம் பிரயோகிச்சார். பரத ஞானத்தெல்லாம் கேட்டுக்கிற நிலைமையிலாம் இல்லை. அவன் பக்தி பாரவசத்தாலே என்ன பண்ணுகிறோம்னு அறியாத பாவசுத்தி நிலைமையில இருக்கிறான். அப்படி இருக்கிறவருக்கு போய் நம்ம இந்தெல்லாம் நயனம் சந்தந்தி சத்ரான உபதேசம் எல்லாம் அழிந்தா அவன் கேட்டுக்க போறதே இல்லை. பரதன் திரும்ப சொன்னா அவசிட்டா ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதான் நினைச்சிட்டு பேசுறீர், ஆனா அதுல அர்த்தமே இல்லை. நீ சொன்ன வாதத்திலே ரத்தனப்பட்டி ரத்தனத்தை காக்கும் ஒத்துக்கிறேன், ஆனா தானே வர ரத்தனத்தை எடுத்து தங்குள்ள வச்சுக்கோ, அது வச்சுக்காது இல்லையா. ஒரு உடையவன் பார்த்து ரத்தனத்தை எடுத்து பொட்டிக்குள்ள வச்சா பொட்டி காப்பாத்தும். இப்ப நானே எடுத்து ராஜ்யத்தை யார் மூலமா பலவந்தமா தலையில போட்டு, நானும் ராமனுக்கு சொத்து, ராஜ்யமும் ராமனுக்கு சொத்து, நான் சொத்த சொத்த ஆள்றேன்னா, இது கேள்விப்பட்டதில்லை. அப்ப வசிஷ்டர் கேட்கிற, ராமனா பார்த்து ஆளுன்னு சொன்னா ஆளுவியாங்க, அவன் என்ன சொன்னாலும் செய்வேன், இது அவன் சொன்னாத்தான் நான் செய்வேன், தவிர நாம ஏற்றுக்கொள்ளுவதில்லை. இது லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கு இருந்த பெருத்த வேறுபாடு. என்னால் நீ கிழியது சொல்லியிருக்கேன், சேஷத்தொங்கிற நிலையில லக்ஷ்மணன் இருந்தார், பாரதந்திரங்கிற நிலையிலே பரதன் இருந்தார். ராமன் திருவுள்ளப்படிதான் பரதன் நடப்பனே தவிர தன் ஆசைப்படி ஒரு நாளும் அவன் நடக்க மாட்டார். அதனால ஆறுன்னு பார்த்தா ராமனோட லக்ஷ்மண வசந்த வந்தான், லக்ஷ்மணனோட பரதன் வசந்த வந்தான், பரதனோட சத்ருகன வசந்த வந்தான். ஏன்னா பாகவத சேஷத்துவம் பாகவத பாரதந்திரம்ங்கிற நிலைமையிலே நின்றார். ஆழ்வார்கள் அனைவரையும் விட முதல்கவி ஆழ்வாருக்கு ஒருபடி ஏற்றந்தான். அதே போலத்தான் மற்ற பேரை காட்டிலும் சத்ருகன் ஆழ்வானுக்கு ஏற்றங்கிறதை நம் பூர்வாச்சாரியர்கள் பல இடத்திலையும் வியாக்கியானம் பண்ணி காட்டியுள்ளார்கள். ஆக பரதன் வசிஷ்டர் சொன்ன சொல்ல தவிர்த்து முதலில் தாப்பனாருக்கு ஈமச்சடங்குகளை செய்வோம், தைலத்துக்குள்ள காப்பாற்றி வச்சிருக்கா, தாழ் தள்ளக்கூடாது, இது என்ன அனர்த்தம் இவ்வளவு பெரிய ராஜாவுக்கு, உடனே செய்வோங்கிறதுக்கா சத்ருகனனை கூப்பிட்டு சிதயமூட்டு என்றார். வசிஷ்டர் அப்பதான் பேரிடியை இறக்கினார். பரதா நீ ஈமச்சடங்கு பண்ண முடியாது என்றார். நான் பண்ணாதே, ராமன் லக்ஷ்மணன் இல்லையே, நான் தானே செய்ய வேணும் தான், ராமன் இல்லே மூத்தவன், அடுத்தவன் நான் தானே, நான் தான் கை கீர்மானம் தான். உயிர் துறக்கும் போது உன் தந்தையார் ஒரு வார்த்தை சொல்லிட்டு உயிர் திறந்துட்டார், கைகேயி மனைவி அல்லள் என்று துறந்தேன், பரதனின் மகன் அல்ல என்று துறந்தேன் என்று சொல்லிட்டபடியா சத்ருகனம் தான் கடன் பண்ண முடியுமே தவிர பரதா நீ பண்ண முடியாதுன்னு பேசினார் வசிட்டர். அப்போ கம்ப ரொம்ப ஆச்சரியமா ஒரு பாசுரத்தில் சொல்றார், பிரத பூஷணைக்கு உரிய பெயரிலே அரசி செய்வதோ ஆபதாயினேன், உமக்கு தெரிந்த நேர்மை வசிட்ட ஆருக்கும் தெரியாது. கொஞ்சம் யோசித்து பதில் சொல்றீரா, ராஜ்யத்தை ஆளணும்னு சே நீ தான் வாரிசு ஆளணும்னு சொன்னீர், ஆனா கைங்கரியம் பண்றேன்னு சொல்லச்சே நீ வாரிசு இல்லை கைங்கரியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீர். ஒன்னு ரெண்டு இடத்துலையும் என்னை ஏத்துக்கும், இல்ல ரெண்டு இடத்துலையும் இல்லேன்னு சொல்லணும், ஒன்னு ராஜ்யமும் இல்லையுன்னு சொல்லணும் சடங்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும், இல்ல ராஜ்யத்தை ஆளையும்னு சொல்லும் சடங்கையும் பண்ணணும்னு சொல்லும். நான் தகப்பனாரு கைங்கரியம் பண்ண வரேன்னுச்சே பிள்ளை இல்லைங்கிறீர், ஆனா ராஜ்யத்தை ஆளணும்னு சே நீ தான் பிள்ளைங்கிறீர். இப்படி மாற்றி பேசுவது எனக்கு புரியவில்லை, இப்ப செய்யலாமா கூடாதா, முடியாதுன்னு தரோம் என்ன தசரதன் சொல்லிட்டு போனது. அவர்கள் எல்லாருக்கும் இந்த சத்தியவாதம் சத்தியவாதம்ங்கிறது என்ன நடந்தாலும் ஒரே வாதமாக உள்ளது, அதனாலதான் மாற்றி பேசாமல் பண்ணம்னா சத்ருகன் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி நீ சித்த மூட்டி சத்ருகன் கையிலேயே அக்னி கொடுத்து எல்லா கைங்கேற்றமும் தசரதனுக்கு பண்ணி முடிக்கப்பட்டது. அடுத்தது அறிவிச்சு விட்டான், கௌசல்ய இடத்துல போவோம், அனுமதி பெற்றுக் கொள்வோம், அங்கிருந்து நாட்டு மக்கள் முழுக்க அழைத்துக் கொள்வோம், முன்னாடியே கௌசல்யனுடைய அத்தப்புறத்துக்கு போகிறார். அவ பார்த்து இருந்தவ கூப்பிட்ட உடனே பரதா எத்தனை நாளாவது மனசுல இதை வச்சிருந்தேன்னா, அவள் என்ன சொல்றாள் தாயே, ஏன் உனுடைய தாயார் தான் பிரிச்சுட்டா ராமனே, நீயும் அது உடந்தையோ என்ன ஒரு வார்த்தை கௌசல்ய கேட்ட உடனே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏதோ வசிட்ட ராஜ்யத்துக்காக ஆண் பேசுகிறார் ஞானி பேசுகிறார்னு விட்டுட்டேன், ஆனா தாய் நீ இப்படி பேசிருக்கலாமா என்ன, அவளுடைய திருவடியை பற்றி கொண்டு சத்தசந்த சதாம் ஸ்ரேஷ்டா எஸ்யாரியோ அனுமதே கதா பிரைஷ்யம் பாபீயசாம் யாது சூரியஞ்ச பிரதிமேகது ஹந்துபாதேன காம் சுத்தான் எஸ்யாரியோ அனுமதே கதா காரயித்வா மகத்கர்ம பர்த்தா பிருத்தியமனர்த்தகம் அதர்மோயோசோஸ்யாஸ்து எஸ்யாரியே அனுமதோ கதா. நான் அனுமதித்ததின் பேரில் மட்டும் ராமன் காட்டுக்கு போயிருந்தால் எனக்கு இன்ன பாபம் வரட்டும் இன்ன பாபம் வரட்டும், 32 பஜிக்கு பண்றான், இன்ன நரகம் வரட்டும் இன்ன பாபம் வரட்டும் டூ எல்லாத்தையும் கேட்டுடா கௌசல்லை, பாயசம் கிருசரம் சாகம் விருதாசோஸ்நாது நிற்கிறனா குருஞ்சாப்பியவஜானாது எஸ்யாரியோ அனுமதே கதா. இத்தனை பிரதிக்கை பண்ண உடனேதான் கௌசல்யக்கு புரியுறது, பரதா நீ ரொம்ப உயர்ந்தவன் தான், தப்பா சொல்லிட்டேன் இல்ல, சில பேர் நம்ம காலை நர நரான்னு மிதிச்சிருவா, அதுக்கப்புறம் தப்பா மிதிச்சிட்டேனோ இப்படின்னு தான் மிதிச்சாச்சேன், அப்புறம் நீ தப்புன்னு சொன்னான்னா தப்புன்னு சொல்லட்டா, எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பட்டாச்சு வைய வேண்டியதெல்லாம் வச்சாச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப வசத்தியா பேசுறா பரதனை பத்தி கௌசல்யை. கம்பர் சொல்லுகிறார், முன்னை நம் குல முதலுள்ளவர்கள் தான் நின்னை யாவரே நிகர்க்கும் நீர்மையோர் மன்னர் மன்னவா என்று வாழ்த்தினாள் உன்ன உன்ன நைந்து உருகி விம்முவாள். மன்னர் மன்னவா உன்னை போல இதுவரைக்கும் இக்ஷ்வாகு குலத்தன ராஜாவை கேள்வியப்பட்டதில்லை என்ன பரதனை பார்த்து கௌசல்ய ஒத்துக்கிறார். முன்னை நும் குல முதலுள்ளவர்கள் தாம் நின்னை யாவரே நிகர்க்கும் தன்மைய, உன்னை நிகர்க்கும் தன்மையை உன்னுடைய குலத்துல பிறந்த யாருக்கும் இதுவரைக்கும் கிடையாது. அது வரைக்கும் சொன்னது கூட பரதன் கேட்டுனா. அடுத்து சொல்றா, மன்னர் மன்னவா என்ன வாழ்த்தினாள், இப்ப நான் எங்க அம்மா மன்னவான்னு கூட்டத்துக்கு அழுது புரண்டுட்டு வந்திருக்கேன், இன்னொரு சில நீ சமாதானம் பண்றேன்னு நினைச்சிட்டு திருப்ப மன்னர் மன்னவான்னு கூட்டியானா. லேலே பரதா, அந்த மன்னவான்னு சொல்லலே, எல்லா மன்னவர்களை காட்டிலும் நீதான் சிறந்த மன்னம், அதற்காக சொன்னேன்னு கௌசல்ய சமாதானப்படுத்த அங்கிருந்து புறப்பட்டு எல்லாருமாக ஊர்க்காரர்களை அழைத்தார்கள். ஆடு மாடு கோழி குதிரை எத்தனை பேர் உண்டோ மொத்த பேரும் கலந்துட்டார்கள். ஏபிஷ்ட சதிவை சார்த்தம் சிரசா யாசிதோமயா அகம் சிஷ்ய தாசஸ்ய பிரசாதம் கத்து மருகசி. ஏன் இத்தனை பேர் தனியா போனா போறாதானா? யாரு தன்னுடைய அழுகைக்காகவாவது அவன் மனம் இறங்க மாட்டானா? பரதன் கேட்டு இல்லேன்னு சொல்லிட்டா கூட மாடு அழுமே ஆட்டுக்குட்டி அழுமே இதற்காகவாவது சொல்ல மாட்டானா? எழுந்தது பெரும் படை ஏழு வேலையின் பொழிந்த போர் ஊழியில் முழங்கி முன்பு எழ அழிந்தது கேகையன் மடந்தை ஆணி போய் கழிந்தது புயர் நெடுங்காதல் துண்டரே. சில இடத்துல கம்பர் வாசல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எழுந்தது பெரும் படை, அயோத்தியா சாம்ராஜ்யத்தினுடைய படம் முழுக்க எழுந்ததா, ஏழு வேலையின் மொழிந்த பேர் ஊழையில் முழுங்கி முந்து எழ, ஏழு சமுத்திரத்தினுடைய அலை ஆர்பரித்தா கூட இந்த சத்தம் கேட்டுக்காது, அவ்வளவு பெரிய படை எழுந்தது. அழிந்தது கேகையன் மடந்தை ஆணி, அத்தோட கேகையன் மடந்தை கைகையனுடைய ஆசை தொலைஞ்சே சொல்லு. இந்த படை எப்ப எழுந்ததோ அதோட இனிமே கைகைப்பட்ட ஆசை நடக்க போறதில்லை. ஆனால் அழிந்தது கேகையன் மடந்தை ஆணி கை கழிந்தது துயர், இனி துயர் கிடையாதுன்னு மக்கள் எல்லாம் நினைச்சிட்டார்கள். நெடுங்காதல் தூண்டவே எல்லாரையும் அழைத்துக் கொண்டு நேர குகன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்க்கிறார். இனி தாண்டித்தானே போகணும், கங்கையை தாண்டி குகன் இடத்துல வழி கேட்டுன்னு தானே போயாடணும். இப்ப ரெண்டு பேரையும் தெரிஞ்சவர் ஒருத்தரே தான் சுமந்திரர். அவருக்கு தான் பரதனம் தெரியும், அவருக்கு தான் குகனையும் தெரியும். இப்ப அறிமுகப்படுத்தி வச்சு ஏன்னா குகன் கொண்டு போய் எங்க இறங்கி விட்டு வந்தா ராமன் எங்க போனாங்கிறது இவாளுக்கு தெரியாது, இனிமே அது தேடிட்டு தான் போயாகணும். அதனாலே குகனை பார்த்து முதல்ல அறிமுகப்படுத்துவோம்னா பரதனும் குகனை திரும்பி பார்க்கலே. கங்கை அகலமான ஆறு, இன்னைக்கு நீங்க போய் பார்த்துருந்தா சிங்கிவேரபுரத்துல கங்கைங்கிறது ஒரு மைல் அகலம், இங்கே நாங்க பார்த்தா ஆரம்பிக்கிறா தெரியாது, அங்கே நீங்க பார்த்தா ஆரம்பிக்கிறா தெரியாது. பெரிய ஆச்சாமரம் கோவிதாமரம், அந்த மரம் தான் அயோத்தியாவாசிகளுக்கு கொடி. அந்த கொடி மட்டும் இக்கரையிலேருந்து பார்த்தா குகனுக்கு தெரிஞ்சது. உடனே மத்த அத்தனை பேருக்கு செய்தி அனுப்பிச்சிட்டான், பரதன் படையெடுத்து வந்து ராமனை பிடிக்க வந்திருக்கிறான் வாருங்கோள். இதான் முதல்ல நினைச்சது. இப்போ ஒத்தரும் பரதனை தப்பா புரிஞ்சுக்கிறான், கௌசல்ய புரிஞ்சிருந்தா, தாயை புரிஞ்சிருந்தா, ஊர் மக்கள் நினைச்சிருந்தா, அடுத்து பரத்வாஜர் அப்படித்தான் தப்பா சொல்ல போறார். இந்த குகனத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் அழைச்சு அனுப்பிச்சிட்டான். சினிமா தெரிவிக்கிறார் வால்மீகி, அப்படி குகன் இருக்கும் இடத்தை யதான கருது புத்தி பரதாஸ்வயமாகதா ச ஏஷகி மகாகாய கோவிதாரத்வஜோரே பந்தயிஷ்யதி வா பாசைஹி அதவாஸ்மான் வதிஷ்யதி அனுதாசரதிம் ராம பித்ரா ராஜ்யாஸ்தி வாசிதம். ராமனே நாட்டை இழந்து காட்டுக்கு போயிருக்கானா, பரதன் பேசாமல் நாட்டோடு இருக்காமல் நாட்டை பறித்தவன் உயிரையும் பறிப்பதற்கா வந்தான், இவனை நம்ம தாண்டி விட போவதே கிடையாது என்று ஓங்கின குரல்ல குகன் நினைச்சு பேச ஆரம்பித்தான். கட்டிய சுரிகையன் கடித்த வாயினன் வெட்டிய மொழியினன் விழிக்கும் தீயினன் கொட்டிய துளி குறிக்கும் கிட்டியது போர் என கங்கை இருகர உடையான். வெட்டிய மொழியினன் அவனுக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா தான் பேச தெரியும். கிராமத்துக்காரெல்லாம் அப்படித்தான் பேசுவா, நகரத்துக்காரெல்லாம் வளவளான்னு பேசிட்டே இருப்பாளம். கம்பர் சொல்றார், வெட்டிய மொழியினன் மாத்தி பேசுறதுக்கெல்லாம் குகனுக்கு தெரியாது, ஒரு பேச்சு தான் அவனுக்கு தெரியும். கட்டிய சுரிகயம் அவன் இடுப்புல கச்சத்தை இழுத்து கட்டின வேகத்தை பார்த்தாலே ஒத்துரு சண்டைக்கு வரமாட்டான். கட்டிய சுரிகயன் வெட்டிய மொழியினன் விழிக்கும் தீயினன் குறிக்கும் கொம்பினன். கொம்புங்கிறது இப்படி வச்சு வாசிக்கிற பாருங்க ஒரு வாத்தியம், அதான் கொம்பு. உடனே தன் கொம்பு வாத்தியத்தை எடுத்து ஊதி கிட்டியது அமர். இந்த தோல்வழிக்கேற்ற சண்டை கிடைக்கலன்னு ரொம்ப நாளா நினைச்சிருந்தேன், இப்போது கிடைத்து விட்டது. வேடர்களே, வேடர் சாதி எங்கெங்கு பாரத தேசத்தில் எங்கிருந்தாலும் இங்கு வந்து உடனே குவியட்டும். இந்த கங்கைக்கரையை தாண்டி ஒரு நாளும் பரதனை போகைவன் விடமாட்டார் என்று சொல்லி அவன் வரட்டும்னு காத்துட்டு இருக்கான். அவனும் கிட்ட கிட்டக்க வரா, அவன் முகத்தை நிமிர்ந்தே பார்க்கல. இப்படி குனிஞ்ச தலையோட பரதன் வருத்தம் தோய்ந்து முகத்தோட வருகிறான். கிட்டக்கையும் வந்தாச்சு. வந்த உடனே சுமந்தரர் தான் ஒத்தருக்கு ஒத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு பார்த்தார். இன்னார் குகன் அப்படின்னு பரதனத்துல சொல்லணும் இல்லையா, ராஜா பரதன். அதனாலே குகனை பத்தி தான் அவங்கிட்ட முதல்ல சொல்லி ஆகணும். இவனோ சிமிர்த்து கொண்டு வில்ல கையில பிடிச்சுன்னு குகன் நிற்கிறார். சுமந்தரன் அவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். கங்கை இருகரையுடையான், கங்கையனுடைய ரெண்டு கரைக்கு இவர் தான் சொந்தக்காரர். அப்படின்னா சலனமே இல்லை அந்த இடத்துல. கங்கை இருகரை இருந்தால் நாடே இருந்துச்சு, அவனுக்கு இல்லாத சொத்தா இவன் பாத்துட்டு போறான். அப்போ அதனால கங்கை இருகரை உடைய ஆசிரியம் பார்க்கல. கணக்கிறந்தான் ஆவாயன், இவனுக்கு கப்பல் எத்தனை தெரியுமானா சுமந்திரன், திரும்பியே பார்க்கல. அதுக்கப்புறம் மூணாவது சொன்னதுதான் அவனுக்கு வேண்டிச சொன்னான், உங்கள் உல உயிர் துணை நாதற்கு உயிர் துணைவன், உங்கள் குலத்தனிநாதன் உன் மூத்தவன் ராமன், அவனுக்கு இவன் உயிர் துணைவன் உடனேதான் நிமிந்தான் பார்த்தான். நம்ம ராமனுக்கு யாரோ வேண்டியவராமேனு அப்பதான் பரதனுடைய முகத்தை நேர பார்க்கிறான் குகப்பெருமான். அப்ப சொல்றார், வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை, நற்கலையின் மதி என்ன நகையிழந்த முகத்தானை, கல் கனிய கனிகின்ற துயரானை, கண் உச்சான் வில் கையில் நின்றும் இடைவீழ விம்முற்று நின்று ஒழிந்தான். அவன் முகத்தை பார்த்த உடனே குகன் தோன்றது, இவன சிரிப்பே இல்லையே, சந்திரன் இல்லாத ஆகாசத்தை போல இருக்கானே, ராமன் இழந்த நாட்டை போல இருக்கிறானே, இவன் சிரிச்சிருந்து வெத்தனை வாக்கு போட்டுட்டு வருவன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லையே. இவனிடத்திலே வர்க்கலையின் உடையானை, இவனே மாந்தோல் மரபுடினா தரிச்சிட்டு இருக்கான். இவன் அப்ப ராஜா வாகலேன்னு அர்த்தமா, ராமன் தானே மாந்தோல் மரபுடியோட போனான், இவனுக்கு அது இல்லாத கொடுத்தா. வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை, அவனுடைய மேனி முழுக்க குடிக்காத்து கடையாளமா ஒரே அழுக்கு, நற்கலையின் மதி என்ன நழகிழந்த முகத்தானே, ஆகாசத்துல சந்திரன் இல்லாட்டா எப்படி வேச்சின்னு கிடக்குமோ அத போல முகத்தில் சிரிப்பில்லை, கல் கனிய கனிகின்ற துயரானே, இவனை பார்த்தாலே கல்லு கூட கனிஞ்சு போடும் அவ்வளவு துயரத்தோடே வந்து நிற்கிறான். கண்ணு சான் அவன் குகன் பார்த்தான், வில் கையில் நின்னும் இடைவீழ விம்முச்சு ஒழிந்தான், கையில பிடிச்சிருந்த திண்ணிய வில் தானே எப்படியோ அப்படியே உருவி கீழே விழுந்துச்சு. இவன் அடிக்கிறதுக்கு நம்மால முடியாதுன்னா அப்படியே நினைச்சுன்னு கீழே உந்து போச்சு. இதுக்கு முன்னாடிதான் அவன் பேசியிருக்கான், இவனை பார்த்த உடனே எவ்வளவு கோபமா குகன் பேசுறான் தெரியுமா, ஆழ நடுந்திர யாரு கடந்து இவர் போவாரோ, வேள நடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ, சோழமை கொண்டவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்னோ, ஏழம வேட நிறந்தில நின்றனை ஏசாரோ, நாளைக்கு இந்த பரதனை மட்டும் நான் போக விட்டுட்டேன், ஊர் என்ன தெரியுமா சொல்லும், நாய்க்குகன் இதவிட இறந்திருக்கலாம், இவன் தோல்ல கைய போட்டுட்டு உன்னோட நான் அஞ்சு தம்பிமார்கள்னு ராமன் சொல்லியிருக்கிறச்சே, உயிரை கொடுத்து ராமன் ரட்சிச்சிருக்க மாட்டாமா, இந்த பரதனை எப்ப தாண்டி போக விட்டானோ இவன் நாயை விட தாழ்ந்தவன், என்ன குகன் என்னை பத்தி எல்லாரும் எழுதிருவா, இவன் ஒரு நாள் விட மாட்டேன், என்ன பெரிய படைபலத்தோட வந்திருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கா, கங்கையை தாண்டதுக்கே இவனால் முடியாது, தாண்டினாலும் கங்கையை ஒத்த என்னை தாண்டுவதற்கு இவனால் முடியாது, நம் உடலில் சொட்டு உயிர் இருக்கும் வரைக்கும் இவனை ஒரு நாளும் போக விட மாட்டோம் என்று குதித்து கொண்டிருந்த குகன் இவனை பார்த்த உடனே தானே வில்லு கையிலேருந்து நழுவி கீழே விழுந்து அப்புறம் யோசிக்கிறான், நம்பியும் நாயகனை ஒக்குன்னான், அயல் நின்னான் தம்பியும் ஒக்குன்னான், தவவேடம் தலை கொண்டான். இவனை பார்த்தா நம்ம ராமனை பார்க்கறாப்பே இருக்கே, உரிச்சு வச்சாப்பலன்னா இருக்கா, நம்பியும் நாயகனை ஒக்குன்னான், பக்கத்தில் இருக்கிற சத்ருகனை பார்க்கறான், அயல் நின்னான் தம்பியும் ஒக்குன்னான், பக்கத்தில் இருக்கிற சத்ருகனை பார்த்தா அப்படியே லட்சுமணனை பாக்குறாப்பிலே இருக்கேன், அந்த சிறப்புக்கு இந்த சிறப்பு, அந்த கருப்புக்கு இந்த கருப்பு, நம்பியும் நாயகனை ஒக்குன்னான், அயல் நின்னான் தம்பியும் ஒக்குன்னான், தவ வேடம் தலை கொண்டான், இவன் தபஸ்வி வேடத்துல வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே, சிந்தன முகத்தில் தீக்கி தீவனை என்ன நீர்த்து. அதுக்கப்புறம் தான் ஒரு ஆச்சரியமான பாடலை சொல்லுகிறான், ஹே பரதா உன்னை பத்தி யோசித்து யோசித்து பார்த்தேன், இப்ப முடிவு கொண்டுட்டேன், தாய் உரை கேட்டு தாதை உதவிய தரணி தன்னை, தீவனை என்ன நீத்து சிந்தன முகத்தில் தேக்கி போயினை என்ற போது சிந்த செய்யில் யோசித்து பார்த்தேன், உன் தாயார் வரங்கொடுத்தார், தந்தையாரும் கொடுத்துட்டார், பாதுகாசாசிரத்தில் வேதாந்த தேசிகன் தெரிவித்தார், மாதா வவ்ரே ததிக பரதே சத்தியவாதி ததௌச, மாதா கேட்டாள் பரதனுக்கு பட்டம் உண்டு, சத்தியவாதி கொடுத்துட்டான், வேறு வழி கிடையாது தசரதனும் கொடுத்துட்டான், ஆனா கடைசியில் ரெண்டு பேர் ஆசையும் நடக்கல, மாதா ஆசைப்பட்டது பரதனுக்கு, தந்தை ஆசைப்பட்டது ராமனுக்கு, ஆனா ரெண்டு பேருக்கும் பட்டா விஷயம் நடக்கல, பாதுக பண்ணு போச்சு, ஊர் ரெண்டு பட்டா கொண்டாட்டம்ங்கிறவர் இது அந்த மாதிரி எடுத்துக்கோ, ஏன்னா இவா ரெண்டு பேருக்கு வந்த வம்புக்குள்ளே பாதுகை பட்டா விஷயம் தெய்வமற்ற பிரமாணம், இதுல இருந்து தெய்வம் நடக்கிறதுதான் நடக்க போறது, இதுவரை நீ அம்மா நினைச்சாலும் நடக்க போறது இல்லை, அப்பா நினைச்சதுக்காகவும் நடக்க போறது இல்லையே என்ன பாதுகாசாஸ்திரத்திலே சுவாமி ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்துள்ள. அதனால இவன் கடைசியில இவனை பார்த்து சொல்றான், உன்னை நினைத்து யோசித்தேன், தாய் உரை கேட்டு தாதை உதவிய தரணி தன்னை, உன்னுடைய தந்தையை கொடுத்துட்டார், இனிமே தாராளமே அனுபவிச்சிருக்கலாம், பரதன் ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தா ஒத்துரு குற்றஞ்சல் இருக்க முடியாது, ஏன்னா தசரதன் அனுமதியின் பேர்ல தான் அவன் பெற்றிருக்கிறான், சிந்தன முகத்தில் தேக்கி தீவனை என்ன நீத்து, இந்த ராஜ்யமே மகாபாபம், இது நம்மிடத்தில் இருக்க கூடாது அப்படின்னு ஒதுக்கிட்டு வெறும் கவலை கோடுகள் முகத்துல இருக்கு, நீ அங்கே நீங்க வந்திய பரதா, சிந்த செய்யில் உன்னை யோசித்து யோசித்து பார்க்கிறேன், ஓர் ஆயிரம் ராமர் நின்கள் ஆவரோ தெரியினம்மா, ஒரு தராசு தட்டை எடுத்து ஆயிரம் ராமர்களை ஒரு தட்டுல வச்சுட்டு பரதா உன்னை இன்னொரு தட்டுல வச்சா ஓன் தட்டு தான் வசந்திருக்கு, வேறு ராமன் தட்டு தாழ்ந்திருக்கும் என்று குகனிடத்துல சான்றிதழ் வாய்ந்தான் கடைசியா. ஒத்தொத்தரும் படுற சந்தேகத்தை பட்டுட்டு அதுக்கப்புறம் இவனை நீதான் ராமனோட வசந்தவன் சொல்லணும்னால் இது பரதன் பட்ட பாடு. இந்த கஷ்டமே லக்ஷ்மணனுக்கு இல்லையே, அவர் ரொம்ப சுகமா இருக்காரு. ஏன் பரதன் இத்தனை பாடு? இத்தனை நீ சேஷத்தோட பார்த்து வசதி வசத்தின்னு சொல்றீரே, ஆ ஊர்ல வசத்தியா இருக்கிறவாள் படுவாளா? இதுதான் நிலைமையா நமக்கு தோணிப்படும். தர்மபுத்திரன் ரொம்ப வசந்தவன் தான், வாழ்நாள் முழுக்க கட்டப்பட்டான். துரியோதன இருக்கிறதுலயே கஷ்டம்தான், ஆனா எல்லா சமயத்திலும் சுகம்தான் அவன் பட்டுதான். இப்படி நம்ம பாக்குறச்சே சில சமயம் இது என்ன புண்ணியம் என்ன பாப்பம் ஒரே குழப்பமா இருக்கேங்கிறது தோணிப்படும். பரதனிடத்துல ஒரு சிறு குறைபாடு, அந்த குறைபாட்டினாலதான் இத்தனை பாடு அவன் படுறான். முடிச்சிட முதல்ல அதனால குகனிடத்துல பேசிட்டு ஏறி அவன் கொண்டு போய் குகனிடத்துல அறிமுகம் ஆயிடுத்து. ஒரு நாள் ராத்திரி முழுக்க தங்கியிருக்கா, ராத்திரி ராமன் படுத்திருந்த இடத்த குகன் காட்டுறான். ஆச்சச்சக்ஷேத சத்பாவம் பரதஸ்ய மகாத்மனா, பரதாய அப்பிரமேயாய லக்ஷ்மணஸ்ய மகாத்மனா, பரதாய அப்பிரமேயாய குஹோ கஹன கோச்சரா. ராத்திரி வேளையிலே வெறும காட்டுல திரிந்து வேட்டையாடி இருக்கிற குகன் அவன் அந்த படுத்திருக்கிற இடத்த காட்டுட்டு, ராமன் லக்ஷ்மணன் எல்லாம் இங்கேதான் வரதா, ஒரு நாள் ராத்திரி முழுக்க இருந்தா உன் தம்பி லக்ஷ்மணன் இதமா கைங்கிருமான் தெரியுமோ என்று பரதனிடத்துல சொல்லிட்டு இருக்கான். ஆச்சே சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனா, லக்ஷ்மணனுடைய பெருமையை பரதாய அப்பிரமேயாய என்னதுன்னே பெருமை சொல்லணாது பரதன். அந்த பரதனிடத்துல போய் ராத்திரி முழுக்க சொல்லிட்டு இருக்கானான். வால்மீகிக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. யார் பெருமையை யார் யாருகிட்ட சொல்லிட்டு இருக்கிறது? ஒரு தம்பி லக்ஷ்மணன், இன்னொரு தம்பி பரதன், நேர்த்திக்கு தெரிஞ்சவன் குகன், இவனுக்கு ரெண்டு பேருமே தெரியாது. ஒரு நாள் ராத்திரி பார்த்திருக்கான் இந்த குகன், ஆனா லக்ஷ்மணனுடைய பெருமை பரதன் கேட்டா நொந்து பெருமாட்டான். பரதன் நம்ம தம்பி என்ன பண்ணாங்கிறத நம்ம கிட்ட சொல்ற நிலைமை பத்தியான நினைக்கல அவன். அவன் குகனுடைய மகாத்மத்தை தான் கொண்டாடினான். இது குகா உனக்கு கிடைத்த பேரு ஆருக்கு கிடைக்கும்? நல்ல வேலை என் தம்பி ஒருத்தன் திறந்தான், அதனாலதானே என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு திருப்தியாக இருந்து கொஞ்சம் நான் கேள்விப்பட்டுட்டான். சுமந்திரன் வந்து சொன்ன உடனே உன்னை தகப்பனாரா இல்லையேன்னு மதிச்சேன்னு சொன்னா, லக்ஷ்மணன் சொன்னதை கேட்டு தந்தை ஆனந்தப்பட்டான்னு மொழியோ அதை பரதன் ஏற்றுக்கொள்ளுகிறான். என் தந்தை ஆனந்தப்படும்படி பிறந்த பிள்ளைனா லக்ஷ்மணன் தான், அது நான் அல்ல. அப்படி இருக்கிறச்சே தான் இப்போ இந்த குகத்து போக்கு குகம் கொண்டு ஓடத்தை நிறுத்திட்டான். இக்கரையில இருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விடணும். ராத்திரி முழுக்க தங்கியாச்சு, பேசி முடிச்சாச்சு. ராமன் எங்க போனான்னு கேட்க, இங்கதான் போனான்னு சொல்லி எல்லாருமாக ஏறி அமர்ந்தார்கள். அப்ப ஒத்தரையா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவன் கூட மூணு தாய்மார்கள் வந்திருக்காள், கௌசல்ய வந்திருக்கா, சுமித்ரா வந்திருக்கா, அதே கைகை வந்திருக்கா. மெதுவா கேட்கறான் இப்ப குகர் பரதா, மூன்று தாய்மார்கள் உட்காந்துருக்காளே அவள்லாம் ஆறு என்ன? இவனை பார்த்து கேட்க பரதன் இப்ப ஒத்தரா சொல்லியான். கௌசல்யை முதல் மூத்த தேவி வந்து கோக்கள் வைகு முத்தத்தான் பெருந்தேவி, கோக்கள் வைகு முத்தத்தான் சிற்றரசர்கள்லாம் வந்து வந்து விழுந்து வணங்கக்கூடிய மகா சக்கரவர்த்தி பெருஞ்சக்கரவர்த்தி தசரதன். கோக்கள் வைகு முத்தத்தான் முதல் தேவி, மூன்று உலகம் இன்றானை முன் இன்றானை பெற்றத்தால். கௌசல்யக்கு எவ்வளவு பெருமை தெரியுமோ, மூன்று உலகத்தையும் தன் வயிற்றுல வைத்து ரட்சித்த ராமனை பத்து மாசம் தன் வயிற்றில் வைத்தவள். லோகத்தை முழுக்க தம் வயிற்றுல வச்சு பகவான் ரட்சிக்கிறார், அவனே சேர்த்து தம் வயத்தில் இவ சுமந்திருக்கணும்னு என்ன பாக்கியம் பண்ணிருப்பாள். கோக்கள் வைத்து முத்தத்தான் முதல் தேவி, மூன்று உலகம் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றத்தால் பெரும் பேரு. அப்படிப்பட்ட ராமனை பெற்றதனால மகாவைபவம் படைத்தவள். அதோட நிறுத்தல, பெரும் பேச்சை யான் பிறத்தலால் இழந்த பெரியாள், இத்தனை வைபவத்தையும் நான் ஒருத்தம் பிறந்ததுனால தொலைச்சிட்டு நிற்கிறவள் இவள் தான் என்ன கௌசல்யை பார்த்து காட்டினான். அடுத்து கைகையை, அடுத்து சுமித்ரை. கைகிட்ட போல பரதம் வேணுமோ போகலையே நினைச்சிருந்து, சரி சுமித்திரை பத்தி சொல்லு அப்படின்னு அடுத்த இருக்கிறவள கையாமிச்சுட்டான் குகம். சுமித்திரையை பத்தி சொல்லுகிறார், யாவர்க்கும் தொழுகலமாம் ராமன் பின்பு பிறந்தாரும் உளன் என்ன பிரியாதான் தன்னை பயந்த பெரியாள். எல்லாராலும் வணங்கப்படுகிற ராமன், அந்த ராமனுக்கு தம்பின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஊர் நம்பத்துக்கு ஒரு பிள்ளைய பெற்ற வடிவில் தான். இல்லைன்னா நாங்க அந்த மாதிரி தம்பியா நடந்துக்கலையே, ராமனுக்கு தம்பினா லட்சுமண தம்பின கூட போயிருக்க வேண்டாமோ, போறதுக்கு இவள் தானே ஒரு பிள்ளை பெற்று கொடுத்தாள். அப்ப யாவருக்கும் தொழுகலமான ராமன், ராமன் பின்பிறந்தாலும் உடன் ரெண்டு பேர் இருக்கா, ஆனா பின்பிறந்தார் ஒத்தனான்னு இருக்கான்னு ஊர் நம்பணுமா, அப்படி ஒரு லக்ஷ்மணை பெற்றுக் கொடுத்த பெரிய ஆள் இவள் தான் என்ன அவனை பற்றி சொல்லி இப்படி ஒத்தரா சிறந்து வரைச்சு கை கை கடைசியில் உட்காந்தான். இவளாது அப்படின்னு அவளை பார்த்து கேட்டான். அப்போது சொல்லுகிறான், தன் பார்த்த பாவி குடலிலே நெடுங்காலம் கிடந்தேற்கும் நின்றாள் என்னை ஈன்றாள், என்னை ஈன்றவள் இவள் தான். இவள் வேறாருமல்ல, இந்த பேயை பெற்ற தாய், நான் ஒரு பேய், இந்த பேயை பெற்ற தாய் வந்தார், ஒரு பாவி குடத்திலே நான் இருந்தேன், அவள் குடத்துல இருந்ததுனால நான் பேயா இல்ல என்ன வச்சிருந்ததுனால அவள் பேயாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா இருவருமே பாபம் பண்ணிருக்கோங்கிறது மட்டும் உண்மை. இவளால தான் ராமன் புறப்பட்டு போனார், என்னால் போனான் அவளால் போனார் என்று பரதன் அவளையும் அறிமுகப்படுத்திட்டு அப்ப குகன் பரதனுடைய கையை தொட்டு சொல்றார், அவளை வையாத வரதா. ஏதோ ஒரு பரதன் வந்து நம்ம தாய் என்ன பண்ணாள்னு இவனுக்கு தெரியுமா, இவன் வந்து வெய்யாதேங்கிறான். குறுக்கு குறுக்க லக்ஷ்மணன் தான் இந்த மாதிரி கைகையை பத்தி தப்பா பேசினா ராமன் தடுத்துன்றதை நான் பார்த்தேன். கைகை அந்த மாதிரி தப்பா சொல்லாதே, நம் தாய் அவள், அவள் மதிக்கத்தக்கவள்னு ராமன் லக்ஷ்மணனுக்கு சொல்லியிருந்தான். அதாவது ஒன்னு புண்டுஞ்சுன்னே பரதா, கைகையை தான்னு சொன்னா ராமனுக்கு பிடிக்காதுன்னு மட்டும் தெரிஞ்சிருந்தேன். உனக்கு ராமனுக்கு பிடிக்காது, உனக்கு பிடிக்காது இல்லையோ, அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்றேன். உன்னுடைய தாய் அதை போது சொல்லாதேன்னு அப்போது புரிஞ்சுதான் பரதன், இவன் எத்தனை தூரம் ராமனிடத்திலே தோற்று கிடக்கிறாங்கிறது. இருந்தா அந்த லக்ஷ்மணனிடத்துல ராமன் சொன்னத ஞாபகம் வச்சிருந்து, நீயே லக்ஷ்மணனை போல ஒரு தம்பி தானே, உனக்கு ராமனுக்கு பிடிச்சதுதான் பிடிக்கும், பிடிக்காது பிடிக்காதே, நீ இப்ப இதை சொன்னியானா ராமனுக்கு திருவுள்ள பிடிக்காதே, அங்க ராமன் இல்ல, ஆனாலும் அவன் இருப்பதாகவே கொண்டு நேர்மையோட பேசுறா பார்க்கும். அதுதான் முன்னோர்களிடத்தில் இருக்கிற பண்பாடு. நாம ஒண்ணு பேசுறோம்னு சொன்னால் ஒருத்தர் இருக்கிற சேவம் அதை பேச முடியணும், இல்லாத இருக்கிற சேவம் பேச முடியணும், அப்படின்றதான் பேசணும். ஒருத்தர் இல்ல அந்த சமயத்துக்கு நம்ம பேசி விடலாம்டா, அவர் வந்தா பாத்துட்டே இருக்கும், ஆனா அவன் வந்துட்டாலும் பேச முடியும் பாருங்க, அந்த மாதிரி பேச்சே பேசக்கூடாதுங்கிறார். ஒருத்தர் இருந்தாலும் பேச முடியும், இல்லாட்டாலும் பேச முடியும், அப்படி இருந்தா தான் வாயே திறக்கணும் இல்லையா. திறக்காம இருந்துட்டோம்னா பேச்ச குறைக்க குறைக்க ரொம்பவே நல்லது வாழ்க்கையில, ஒன்னும் கெட்டே போயிடாது. தொண்ட தண்ணி வச்சால் முதல் முக்கியம், மத்த எது இருக்கோ இல்லையோ உடம்பு ஆரோக்கியம் கிடவே கிடாது. ஜாகிரதையா நம்ம சக்தி நம்ம கிட்ட இருக்கும், பகவத் விஷயம் பேசணும்னா பேசணும், மற்ற சமயத்துல வாயே தரக்கலன்னா பரம திருப்தி. பேசாம இருந்து இப்ப யார் நம்ம பேசி என்ன ஆயிட போறா சொல்லுங்க, ஊருக்கு ஒரு நஷ்டமே இல்லை. நாம பேசலேன்னு சொன்ன கண்ணனே சொல்றாரோ இல்லையோ, ரகசியங்களுக்குள்ள நான் மௌனமா இருக்கேங்கிறார் கீதையில. ஒரு விஷயத்த பாதுகாக்கிறதுக்கு ரகசியமா இருக்காள் இல்லையோ, மௌனம் ரொம்ப சிறந்த வழி, மௌனம் பிரதம் அப்பப்ப இருந்து பாக்கணுங்கிறா. இது மட்டும் மக்களுக்கு ரொம்பவே கஷ்டம், சாப்பிடறதுக்கு வாயை மூடுறதோ பேசாமல் இருப்பதற்கு வாயை மூடுவதோ, இரண்டு நம்மால முடியாத ஒரு விஷயம். மாத்தி மாத்தி வாயை திறந்துட்டே இருந்தாலும் பேசிட்டே இருந்தாலும். அங்கிருந்து பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்தார்கள். பரத்வாஜர் வந்த பார்த்த உடனே அடுத்த வார்த்தை சொல்றார், கச்சின்ன தஸ்யா பாபஸ்ய பாபம் கத்து மிகச்சசி அகண்டகம் போக்தமனா ராஜ்யம் தஸ்யானுஜஸ்ய ஏவமுத்வா பரத்வாஜம் பரத பரத்யுவாஜா பர்யஸ்ரு நயனோ துக்காத் பாஜா சஞ்சல்யமானயா. பரத்வாஜர் பரதனை பார்த்து, பாபமே தீண்டாதவனான ராமனுக்கு பாவம் நினைக்க வந்தாயா அப்படின்னு அடுத்தது கேட்டா, கீழே விழுந்து பரதனுக்கு அடர்தா சிரிக்கிறதானே தெரியல. ஹாத்தோஸ்மி யதி மாமேவன் பகவான் விவன்னதே, நான் கொலை செய்யப்பட்டேன், தேவரீரன் என்னை பத்தி தப்பா நினைச்சு கொடுத்துனா இனி நினைக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீர் திருகாலம் உணர்ந்த ஞானி, கௌசல்ய நினைத்தா யாரோ குகன் நினைத்தான்னு சொன்னால் ஒருத்தன் வேடம் ஞானம் இல்லாதவன். கௌசல்யை தாய் ஏதோ அரசினார், வசிட்ட இருக்கிற ஆட்சி பொறுப்பு சொன்னார், உமக்கு என்ன பரத்வாஜரே நீரு என்ன பத்தி தப்பா நினைச்சு கூட்டிரா என்ன, அவர் காலை பிடிச்சு செஞ்சு அப்புறம் பரத்வாஜர் சொல்றார், இல்ல பரதா நீ நல்லவன் எனக்கு தெரியும், உன் வார்த்தையை வாங்கினா தானே ஊருக்கு நீ நல்லவன் நான் சொல்ல முடியும்னா. ரொம்பவே நமக்கு அவது அவசியம் இல்ல பரத்வாஜா, நீர் தெரிஞ்சிருந்தா போறோம், இதை விட்டுட்டு நீர் கேள்வி கேட்டு நான் குடிச்சு பதில் வாங்கி ஊருக்கு வேற சொல்லி ஒன்றும் தேவையில்லை, புறப்படுகிறேன் என் அவரிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு அவர் சொன்ன வழியை தேடி போனார். வழிமேல் விழிவைத்து நிதானமாக சித்திர கூடத்தை நெருங்குகிறார். மன்னிய பிராப்தாஸ்மதம் தேசம் பரத்வாஜகாயம் அப்ரவீது, பரத்வாஜ காட்டின தேசத்தை அருகே நெருங்குகிறோம், பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தா ராமன் இங்கே தான் இருக்கிறாப்பல் இருக்கு என்று நினைச்சிருந்தே கிட்டக்க வர்றார். அது வர்றதுக்குள்ளே மேல ஒரு மரத்து மேல நின்று யாரானு சுத்தி ராமனுக்கு கட்டம் கொடுக்கறதுக்கு வராளான்னு லக்ஷ்மணன் பார்த்திருந்தான். தூரக தன் நாட்டு கொடி பரதன் வர்றது கண்டப்பட்டது, பரதன் ராமனை கொல்ல வரான்னு அவனு நினைச்சுட்டான். இதுவரைக்கும் நினைச்சவாள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்ட, இவனாலும் கூட பிறந்தவன் ஒழுங்கா நினைச்சு கொண்டாமோ, அப்படியும் இல்லாமல் வேகமா போனான். யாவச்ச சரணோ யாவன்ன சரணோ பிராது பார்த்திவ வியஞ்சனான்விதம் சிரசா பிரதிரகிஷ்யாமி நமே சாந்தி பவிஷ்யதி யாவன்ன ராமம் திரக்ஷ்யாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேகி வா மகாபாகாம் நமே சாந்தி பவிஷ்யதி தந்திருஷ்டா பரத ஸ்ரீமான் முமோத சகபாந்தவா ஆத்தர ராமயதி ஜ்ஞாத்வா கத பாரமிபாம்பசா. ராமன் இருந்து இனி அவனை தரிசித்தாத்தான் நம்மால் உயிரே தாங்க முடியும், லக்ஷ்மணனை உடன் காண வேண்டும், மதுரையாரை உடனே விழுந்து வணங்க வேண்டும், இந்த ஆசையோட பரதன் கிட்டக்க வந்துட்டு இருக்கிறச்சு. லக்ஷ்மணன் இதை ஒண்ணுமே புரிஞ்சுக்காம நேரம் ஆயுத சாலைக்கு போய் கவச்சத்தை எடுத்து போண்டு வில் எடுத்துட்டு அம்பு எடுத்துன்னு வேகமா சண்டைக்கு போனார். போன வேகத்துல ராமன் நிறுத்தினார், எங்க போறே லக்ஷ்மணா, இது ரொம்ப அவசரமா போறியே, நான் போறேன் இவனுக்கும் நம்ம எல்லாரும் பொண்ணுடறதான் நினைச்சுட்டு வந்திருக்கா. நான் ஒரு படைக்கு சமம், நம் படையாகவே இருந்தா கூட மற்ற பேரை அழித்து விட போகிறேன். வேகமா குதித்திடன் குதித்தனன் பாரடை குவடு நீரழ கம்பர் தெரிவிக்கிறார். இவன் பூமியில குதித்த வேகத்தில் ஆதிசேடன் அவதாரம் இல்லையோ பொழந்து போச்சான் பூமி. அவள் வேகமா ஆயுத சாலை போய் போட்டுனுட்டான். எங்க போறேன்னு கேட்டா இப்படி பதில் சொன்னான். அப்ப ராமன் சொல்றார், இலக்குவ ஒரு ஏழு மேழும் நீ கலக்குவை, நீ தலையசந்தா ஏழு லோகம் ஆசையும் அத்தனை சக்தி உனக்கு உண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும், சக்தி நிறைய இருக்கே தவிர கொஞ்சம் நிதானமும் வேணும். லக்ஷ்மணா, வெண்மையில் பிறந்த காதலில் தருமென நினைத்தையும், என்னிடத்துல இருக்கிற பக்தி காதலால வரதன் வருகிறானே தவிர என்னிடத்துல சண்டை போடுவதற்காக வருகிறான்னு தவறாக நினைக்காதே. தரணியை தருவர் ஒரு தானையை குருவன நினைகையும் புலமைப்பாலதோ, அது ஒண்ணு புத்திசாலித்தனம் இல்லை. என்கிட்ட வந்து சரணம்னு சொல்றதுக்காக பரதன் வந்திருக்கிறான்னு புரிந்து கொள், ஒரு அஞ்சு நிமிஷம் இரு. அப்படியே ஒருவேளை பரதன் விரோதித்து வரட்டும், வரட்டும்னா வர்ற வரைக்கும் நம்மால காத்துட்டு முடியுமா, சண்டைப்பட வேண்டாமான்னு லக்ஷ்மணன் சொன்னான். ராமன் சொன்னார், பரதன் எனக்கு வேண்டியவன் அப்படின்னு நினைச்சு நான் உயிரோடு இருக்கேன். என் தம்பி, என் தம்பி பரதங்கிறதுக்காக இப்படித்தான் நடந்துப்பான்னு நான் சட்டம் வச்சிருக்கேன். ஆனா பரதன் என்னை எதிர்த்து மட்டும் வந்துட்டான்னு வச்சுக்கோ, நீ சண்டை போட்டு பரதனை ஜெயித்து என்ன சாதிக்க போகிறாய் லக்ஷ்மணா? என ராமன்கிறவன் இருக்க மாட்டான். ஏனாமா உனக்கே நான் உனத்தான் காப்பாத்திருவேன். ராமன்கிறவனுக்கு சொரூபமே பரதன் நல்லாங்கிற எண்ணம், அவன் இல்லேங்கிறது மட்டும் நிரூபிச்சாச்சுன்னா நீ ராமனை ரட்சிக்கிறதுக்கு முடியாது. ராமன் அத்தோட முடிந்து போனான், ராமன் இருக்கிறான்னு சொன்னால் பரதன் இருக்கவே ராமன் இருக்கா, பரதன் பரதனா இல்லேன்னு விட்டா ராமன் ராமனா இல்லை. அவளுக்குதான் நடக்குமே தவிர நீ நினைக்கிறா போல எல்லாம் பரதன் எதிர்த்து வரமாட்டார். சரி பரதன் வரட்டும்னு காத்திருந்தான், வந்தா ஒண்ணுமே இல்லை. அவன் அப்படியே நீரா ஊருகி போய் எங்கே ராமன் தேடிக்கொண்டு வந்தான். ஆறு இத்தித்வா சதுர்தீனம் புனர் நோபா சகிச்சான, ஒரு தடவை கீழே விழுந்து நமஸ்கரித்தவன் தண்ட பிரணாமம் எழுந்திருக்கவே இல்லை. எழுந்திருந்து ராமனவன் தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணனை பார்த்து சொல்றாது, பார் என்னமோ சண்டை போடவன்னா சண்டை போடவன்னு ஒருத்தனை சொன்னியே, போர் பெருங்கோலத்தை பொருந்து நோக்கு, அவன் போர் பண்றதுக்காக பெரிய கோலம் போட்டு வந்திருக்கான்னு சொன்னியே, நீர் பெருங்கோலம் நீராக உருகி கீழே கிடக்கிறான் பார் என்ன லக்ஷ்மணனை சொல்லிட்டு கிட்டக்க பரதன் வர்றதுக்குள்ள திரும்ப லக்ஷ்மணனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான். இதை அவன் எதிரே பார்க்கல, நன்னா புண்ணு நிறையா இருக்கிறச்சு, அதுல கொஞ்சம் மிளகா பொடி எல்லாம் போட்டு புளிய போட்டு தேய்ச்ச அப்படின்னு அத போல அடுத்து வார்த்தையை சொல்லுகிறான். எதிர் ராஜ்யஸ்ய ஹேதோஸ்தம் இமாம் வாசம் பிரபாஷசே வக்ஷாமி பரதன் திருஷ்டுவா ராஜ்யமஸ்மை பிரதீயதாம். பரதா, அவன் வந்திருக்கிறான் லக்ஷ்மணனை பார்த்து சொல்ற, லக்ஷ்மணா உனக்கு நாட்டின் பேர்ல ஒரு கண் இருக்கும்னு எனக்கு தெரியாது போச்சு, அது முதலே தெரிஞ்சிருந்தது, நீ மட்டும் நாடு வேணும்னு சொல்லியிருந்தியானா இப்ப கூட சொல்லலாம். இது ராஜ்யஸ்ய ஹேதோஸ்தம் இமாம் வாசம் பிரபாஷத்தை, ராஜ்யத்தை எதிர்பார்த்து நீ இது சொல்றதா இருந்தால் சொல்லு, ஆசைக்குன்னு சொல்லு, பரதனிடத்துல சொல்லி உங்கள்கிட்ட ராஜ்யம் வாங்கி கொடுத்துட்டு நான் பரதனோட காட்டு போய்கிறேன். இமாம் வாசம் பிரபாஷத்தை வக்ஷாமி பரதன் திருஷ்டுவார், பரதனை பார்த்து இப்போதே உன் ஆசையை வெளிப்படுத்துறேன், ராஜ்யம் அஸ்மை பிரதீயதா, ராஜ்யத்தை லக்ஷ்மணனுக்கு கொடுத்துன்னு சொல்லுறேன், என் பரதன் மறுத்து பேச மாட்டான். அடுத்த நிமிஷம் ராஜ்யம் உன்னது, நீ போய் ஆண்டுக்கலாம். அப்ப எட்டடி எண்ஷான் உடம்பு ஒரு ஷானா குறுகி போச்சவனு, ஏற்கனவே பரதனை பத்தி தப்பா நினைச்சுட்டோமே நம்ம குறுகி போய் நிற்கிறான். அதுக்கு மேல மேல உனக்கு போய் ராஜ்யத்தில் ஆசையேன்னு கேள்விப்பட்டால், நான் தேவலோகாக்கிரமணம் நாமராகத்துவம் அகம்பிணே, எனக்கு தேவலோகம் வேண்டாம், நாகவிரட்டம் வேண்டாம், வைகுண்டம் வேண்டாம், எதுவும் இல்லை ராமா, உன் கைக்கியம் ஒன்றே வேணும் என்று இது வரைக்கும் இருந்தவன் பரதன், அதாவது லக்ஷ்மணன். அவனை பார்த்து ராஜ்யத்துல ஒரு கண் இருக்குமான்னு இவர் தோட்டுட்டாருனா ஏன் இவ்வளவு பேசுற, அவனுக்கு கனிவே தெரியாதா, ரொம்ப கனிவா பேசக்கூடியவர் தானேன்னா, தங்கிட்டு அபசாரப்படுற வரைக்கும் அவர் கனிவா பேசிட்டு இருப்பார், ஆனா தன் பக்தனிடத்தில் அபசாரப்பட்டான்னு தெரிந்தால் அது எவனாக இருந்தாலும் அவனுக்கு இதே தண்டனை தான். பரதனிடத்துல தப்பா பேசிட்டானோ இல்லை லக்ஷ்மணன், இனி அதை பொறுத்துக்கவே மாட்டார் அவன். அதனாலதான் அடுத்த வார்த்தை சுடு சொல்லாத, அவனை பார்த்து சொல்லி பரதன் அருகே அழைத்து அவன் மடியில் அமர்த்தி கொண்டு தகப்பனார் மறித்தார் அப்படிங்கிற செய்தி அப்போதுதான் கேள்விப்பட்டார். சீதையை கட்டின் அழறான், லக்ஷ்மணனை கட்டி கொண்டு அழறான், பித்ராகி நோசி லக்ஷ்மண, ஹே சீதே உன் மாமனார் இறந்து போனாராம், லக்ஷ்மணா உன் தந்தை இறந்து போனாராம், பக்கத்துல வசிட்ட நின்று இருக்க எங்கப்பா போயிட்டான், அழவே இல்லையே லக்ஷ்மணா தந்தை இறந்து போயிட்டான், சீதே மாமனார் இறந்து போட்டான், இவனுக்கு என்ன ஆச்சுன்னா கடைசி வரைக்கும் லக்ஷ்மணனை தந்தையா விட்டுட்டு தான் போயிருக்கான்னு இவனுக்கு எண்ணம். இன்னொரு இடத்துல அது சொல்லப்படுற, லக்ஷ்மணா உன்னையே எனக்கு எல்லாமாக தசரதன் வைத்து விட்டு போயிருக்கிறான், பித்ராகீனோசி லக்ஷ்மண, உனக்கு தந்தை போயிருக்கலாம் எனக்கு இன்னும் போகலே, உனக்கு மாமனார் போயிருக்கலாம் எனக்கு இன்னும் போகலே என்ன சீதையும் சரியா அடுத்தது. மந்தாசை நதிக்கரையோரமாக போய் அங்கே பக்கத்துல இருக்கிற பிண்ணியாகம், பிண்ணியாகம்னா பிண்ட பிரதானமான மொழியோ, அங்கிருந்த மரத்திலேருந்து சிலது எல்லாத்தையும் எடுத்து, இங்குத மரம் அங்க இருந்துதான், அந்த மரத்தினுடைய காய்கள் எடுத்து அதையே பிடியாக பிடித்து மந்தாகிரி நதியில கொண்டு கொடுத்துட்டான். ஏன்னா அரிசி கிடைக்கல, சோறு சமைக்கிறதுக்கு வழி இல்லை. இவன் அரிசி சோறு சாப்பிட மாட்டேன்னு வேற பிரதிகம் கொண்டு வந்துட்டான். சோறு எப்படி இருக்கணும், காய்கறிகளை சாப்பிடுவேன், காட்டுவாசியா இருப்பேன்னு கைகை நடத்துல பிரதிகம் கொண்டு வந்தான் சொல்லியும். அதனால சமைக்கிறதுக்கு முடியல. கடைசியில பிண்ணியாகத்தை எடுத்து கொடுத்ததை பார்த்து கௌசல்யக்கு அழுகே தாங்கள், இந்த பர்த்தாவுக்கு இந்த நிலைமை வேண்டாம், கடைசியில் ஒரு பிரசாதத்தை பண்ணி கூட இவனுக்கு பிண்டபிரதானம் பண்ண முடியல என்னால் என்ன பாபம் பண்ணிட்டாங்க தசரதர். ராமன உலகத்துக்கு கொடுத்ததா அவன் பண்ண இவ்வளவு பெரிய பாபம், பிரசாதத்துல பிண்டம் வாங்கறதுக்கு கூடவா அவனுக்கு அருகில்லா போச்சு என்ன. அதை பார்த்தே கௌசல்ல ஓன் அழுது தீர்த்தாள். மாதாவை கட்டி கொண்டு ராமன் மழ இவர்கள் எல்லாரும் பேசி முடித்தார்கள். அப்ப பரதன் பிரார்த்திக்கிறான், நீ நாட்டுக்கு திரும்பி வர வேண்டும், இல்லே மறுத்துட்டு பிதர்வச்சனத்துக்காக நாம் வந்தோம், அப்படி வருவதற்கல்ல. ஜாபாலியும் ஒருத்தர் எழுந்திருந்து பேசினார். நாம என்ன பேசுற, நீ பிதர்வாக்கியமாவது பரிபாலனமாவது சத்தியவாக்கியமாவது, நன்னா நரக்கம் கிடையாது சொர்க்கம் கிடையாது, லோகத்துல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நன்னா வாழணும், நெய் சாப்பிடணும், பால் சாப்பிடணும், தயிர் சாப்பிடணும், இவ்வளவுதான் வாழ்க்கை. சரீரத்தை ஜாகிரதையா பாத்துக்கோ, ஆத்மா ஆத்மான்னு எதையானு பேசி சத்தியவாக்கியம் எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்காது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நிறைய நெய் கிடைக்கிறது காசு இல்லையா, கடனை வாங்கு, கடன் வாங்கினா திருப்பியே தர வேண்டாம், தராட்டா கூட நரகம் கிடைக்க போறது இல்லை, நரகமே இல்லை. இப்படி நிறைய பேசினா ஒண்ணு புரிஞ்சு போச்சு, கடன் வாங்கினா கொடுக்க வேண்டாங்கிறத அன்னைக்கே சொல்லிட்டான். என்னைக்கா இருந்தாலும் நாம கடன் வாங்கினா யாரோ நம்ம கடனை திருப்பி கொடுக்குறா போறதோ, அது ரொம்ப நல்ல நிலைமை கொடுக்கு. அது அன்னைக்கே தசரதனை பார், இந்த ஜாபாலி தசரத மன்னனுடைய அரண்மனையிலேயே வதிட்டர போல அவர் ஒரு குலகுரு. அதனால அவர் சொன்னார், இது ராமனுக்கு கோபம் வந்து நாஸ்திகம் பேசுறது, நீர் நரகம் இல்லையே, சொர்க்கம் இல்லையே, பாவம் இல்லையே, புண்ணியம் இல்லையேன்னு இந்த நாஸ்திகவாதியை போய் என் தந்தையார் ராஜசபையில வச்சிருந்தாரே, ரொம்ப கேவலம் பீக்கு என்று சொல்றதுக்கு வசித்தர் அவன் கோபத்தை தனித்து ராமன் நல்லா சம்பாரணிச்சுக்காதே, அவர் ரொம்ப நல்லவர், பரமாஸ்திகர் தான், நீ சல்லான்னு சொன்னியா நாட்டுக்கு வந்துட மாட்டியாங்கிற அப்பாசியில பேசிட்டு இருக்கா, நீ இப்ப வரேன்னு சொல்லு, அவரை நாஸ்திகம் பேச சொல்றேன்னா. ராமன் அதுக்கும் வைச்சான், வேணும்னா ஆஸ்திக்கம் வேண்டாம்னா நாஸ்திக்கம் பேசுறது எனக்கு தெரியாது, எப்படியா இருந்தாலும் ஆஸ்திகனாக தான் இருக்கணுமே தவிர. ஆக ஜாபாலி சொல்லி பார்த்தும் ராமன் மனம் கனியவில்லை. கடைசியாக பாதுகையை பெற்றுக் கொண்டு போகிறேன் பரதன் சொல்ல ராமனும் பாதுகையை கொடுத்தார். பாதுகையை எடுத்து தன்னுடைய தலையிலே தரித்து கொண்டு பெற்று போகிறான். ததசரசி கிருத்வாது பாதுகே பரதஸ்ததா ஆருரோக ரசம் கிருஷ்டா சத்ருக்னேன சமன்விதா வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலிச்ச திடவிரதா அக்ரத பிரயுஷ் சர்வே மந்திரினோ மந்திர பூஜிதா மந்தாகினீம் நதீம் ரம்யா பிராமுகாத்தே யுஸ்ததா பிரதக்ஷணஞ்ச குருவான சித்திரகூட்டம் மகாகிரன் நிவத்தோகம் அனுஜாதோ ராமேணசு மகாத்மா பாதுகே ஹேமவிகிருத்தே மமராஜ்யாய தே ததோ பாதுக உன்னாடத்திலிருந்து என்னால் பெற்றுக்கொள்ளப்பட்டது, நான் ஆட்டார் ஆடுறதாக இல்லை, பாதுகைக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ண போறேன். இப்ப சொல்லுகிறேன் ராமா, 14 ஆண்டுகள் கழித்து வருகிறேன் நீ சொன்னாய், ஒருவேளை அந்த 14 ஆண்டு கழித்து ஒரு நாள் நீ காலதாமதப்படுத்தினாய் என்றால் அடுத்த நாள் பரதன் உயிரோடு இருக்க மாட்டான், சிதையிலே புகுந்து விடுவார் என்று 14 வருஷங்கள் கழித்து வந்தே தீரவண்டும் அவதீர சாத்தூர்ணம் குரு நிகம பாஷத பரத்த பரத சிரசா கிருத்வா சந்நியாசம் பாதுகே ததா ராவகாவாய சந்நியாசம் தத்தேமே வர பாதுகே ராஜ்யஞ்சேதம் அயோத்தியாயாம் ச தூத பாபோ பவாம்யம் ராஜ்யத்துக்குள்ளே நுழையாமல் வெளியிலேயே இருந்து கொண்டு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நந்தி கிராமத்திலே வாழ்ந்து வந்தான் அப்படிங்கிறது அங்க சரித்திரம். அது முடிந்தது, பரதன் திருப்பி அனுப்பிச்சாச்சு, அவர் நந்தி கிராமத்தில் இருந்துட்டு இருக்கார். ராமன் பார்த்தார், இனி நாம இந்த இடத்துல இருந்தோம்னா நாட்டு மக்கள் தெரிஞ்சுட்டா மத்த பேரும் வந்துட்டு போட்டாலும் இல்லையோ, ஆனாலும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அங்கிருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி பிரயாணப்பட்டார். அப்போ அத்ரி அனசூயனுடைய ஆசிரம் அங்கதான் முத முதல்ல வந்து சேர்ந்தார்கள். இப்ப இருக்கு சித்திரகோணத்திலிருந்து தெற்கு நோக்கி போனா அத்ரி அனசூய ஆசிரமம் தான் முதல்ல வரும். அங்க உட்கார்ந்து கதை பேசியிருந்திருக்கா, இனிமே வேலையே கிடையாது, என்ன ராஜ்யத்தை ஆட வேண்டாம், எந்த பொறுப்புமே இல்லை, ரொம்ப நிம்மதி. ஒருத்தர் வேடிக்கையா தெரிவித்தார், வைகுண்டத்திலே எதுக்கு தெரியுமோ ராமன் சீதையும் கீழே பிறந்தா, மகாலட்சுமியும் நாராயணனும் வைகுண்டத்துல பேசியிருந்தாளா, கீழே இருக்கிற ஆணும் பெண்ணும் கும்பனும் பேசிட்டே இருக்கா, பேசிட்டே இருக்கா, நமக்கு இங்க நித்த சூரியர்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கா, அதனால ஏகாந்தமா பேசிக்கிறதுக்கே முடியல, நாம வேணா கீழே போய் பறந்துருவோம் அப்படின்னு சீதை சொன்னான். மகாலட்சுமி சொன்னான், பெருமாளுடனே சரி நீ சொன்னா சரியா தான் இருக்கும் போலான்னு ஒத்துனுட்டார். கீழே வந்து பறந்தாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, 12 வருஷம் காத்திருந்தாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனப்புறம் அயோத்தியில ஏகாந்தமா பேச முடியணும் இல்லையோ, அவளுக்கு 365 மாமியார், ஒரு மாமியார் இருந்தாலே பேச முடியாது, 365 மாமியார் இருந்தா பேச விட போறாளா. ராமன் பார்த்து சொன்னா, ராமா எங்கேயோ கணக்குல தப்பு பண்ணிட்டோம், என்ன மேல பேச முடியாதுன்னு கீழே வந்தோம், இங்கேயும் பேச விடாது சொல்றது காட்டுக்கு போடுவோம் அப்படின்னு சீதை சொல்லிட்டா, அதுதான் ஒத்துன்னு இருக்க மாட்டா, சரி சீதை ஒத்துனுட்டான், அதுக்காகத்தான் எத்தனை நாடகம் இருக்கும். கடைசியில ஏகாந்தமா காட்டுக்கு வந்து சேர்ந்து ஒரு ஒரு ரிஷியனுடைய ஆசிரமத்திலேயா நாடி செலவழிக்கிறார். ரொம்ப ஆனந்தமான பொழுது. நாட்டு ஆழ்வதற்கு முன்பாக ரிஷிகளுடைய உபதேசத்தை பெறணுங்கிறதுக்காகவே ராமன் காட்டுக்கு ஏகினான்னு சொல்லுவார்கள். சீதா அவளும் அத்ரி அனசூயுமாக பேசினார்கள். பத்ரிஞ்ச தமனுப்ராப்தான் விருத்தா மாமந்திரே சத்ருதாம் அனசூயாம் மகாபாகாம் தாபசீம் தர்மச்சாரிணி. அவளுக்கு அனசூயான்னு பேர். அசூயினா பொறாமை, அனசூயினா பொறாமையே இல்லாதவள். அவள் பொறாமை இல்லாதவள் அல்ல, அவளுக்கு இருக்கிற பெருமைக்கு ஒத்துரும் அவளை பார்த்து பொறாமைய பட முடியாதான். அவளுக்கு பெருமை, அவளுக்கு அனசூயான்னு அவளுக்கு இருக்கிற பெருமை. இப்ப நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், வசித்தர் என்னை விட ரொம்ப படிச்சவனா, இப்படி நான் பொறாமப்பட்டேன்னு வச்சுக்கோ, என்ன உதைப்பா இல்லாது அவளுக்குதான் நடக்கும். ஏதோ உன்னை விட ஒரு எழுத்து ஜாஸ்தியா படிச்சவனை பார்த்து பொறாமப்படுவீரா? வசித்தர் எங்கே நீர் எங்கே? அவரை பார்த்து பொறாம படுறதுக்கு ஒரு யோகியதை வேண்டாமோ அப்படின்னு கேட்க முடியும். அத போல இந்த அனசூயாக்கு எவ்வளவு பெருமைன்னா பக்கத்துல இருக்கிற பொறாமையே பட முடியாது. அத்தனை சிறந்த குணவதியா இருந்தாள் அவள். சீதைக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி விடுறா. சீதே உனக்கு சில இயற்கை பூச்சூடி விடுகிறேன், இதெல்லாத்தையும் ஆபரணமா வச்சுக்கோ. உனக்கு காட்டிலேருந்து பறிச்ச சில தழைகளை வச்சு ஆடை பின்னி தரேன், அதை ஆபரணமா வச்சுக்கோ. ஒரு விஷயம் தெரியுமோ, இந்த ஆபரணத்தை பூட்டிண்டாலோ இந்த ஆடையை கட்டிண்டாலோ 10 மாசத்துக்கு நீ குளிக்காட்டா கூட ஒன்னாகாது. இப்படின்னு சொல்லி கொடுத்தா அன்று அவள் கடைசியில 10 மாசமும் அதே ஆடையோட அதே ஆபரணத்தோட தான் இருந்திருக்கா சீதை. ஏன்னா 10 மாசம் அசோகவனத்துல அவள் குளிச்சதே கிடையாது. ஆனா ஒண்ணுமே ஆகலையா சீதையனுடைய திருமே, அவள் புஷ்பம் ஒண்ணும் ஆகலே, அவள் சாத்திருந்த ஆடை ஒன்னாகலே. அதனால இன்னைக்கு நீங்க அங்க போனா மந்தாக்கிரி நதிக்கரையோரமா அத்ரி அனசூயா ஆசிரமத்துக்கு போவோம். வழி முழுக்க பொட்டிக்கடை, பொட்டிக்கடைன்னு ஒரு 150-200 பொட்டிக்கடை இருக்கும். அந்த ஒரு கடலையும் எதோ பூ, எதோ பாசிமணி, குந்துமணி, ஆடை இதெல்லாம் வித்துருப்பா. கேட்டா அன்னைக்கு அனசூய சீதைக்கு பண்ணி விட்ட அலங்காரம் வாங்கிட்டு போங்க, வாங்கிட்டு போங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பா. உண்டா இல்லையா நாம உடனே விசாரம் பண்ண ஆரம்பிப்போம். உண்டா இல்லையான்னு விசாரம் பண்ணிருந்தா ராமபக்தி வளர போறது கிடையாது. அந்த இடம் உண்மை, அனசூயும் உண்மை, மந்தாக்கினியும் உண்மை, அதுல எந்த பொய்மே இல்லையோ இல்லையோ. அப்படி இருக்கும்போது அந்த இடத்தினுடைய சம்பந்தம் இருக்குன்னா புட்பமும் உண்மை அப்படின்னு இருந்தா தான் பக்தி வளர போறதே தவிர, என்னமோ நான் தக்க ரீதியா கேள்வி கேட்டிருக்கேன்னு சொன்னா பெரிய சொல்லியிருக்கேன், தர்க்கத்துக்கு சம்பிரதாயத்தில் ஒரு குறவும் இல்லை. எத்தனை தர்க்கம் வேணா நம்ம பண்ணியே காலத்தை கழிச்சுட்டு இருக்கோம். நீ ஒண்ணு வித்வான்கள் இல்லாமல் இல்லை, தர்க்கமோ மீமாம்சையோ வியாக்கரணமோ தெரியாதவாடு இல்லை, தெரிந்திருந்தாலும் அது கடைசியில சோறு போட போறது இல்லை. இது ஆதிசங்கர பகவத் பாதர் என்னன்னு சொல்லிட்டு போனார், நகி நகி ரக்ஷதி துக்குரும் கரணே. அவர் நிறைய வேதாந்த வாசியார், வாசித்து சொன்னது இது, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே ஏ மூடமதே, கோவிந்தன் நடந்தா பஜனம் பண்ணு. நீ படிச்சிருந்தியோ பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே என்னன்னு, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். எது ஒன்ன காப்பாத்த வராது தெரியுமோ, திரும்ப திரும்ப மாறி மாறி பிறந்திருக்கேன், மாறி மாறி இறந்திருக்கேன். கடைசியில் நீ நினைச்சுப்பேன் என்னுடைய வியாக்கரணம் என்ன காப்பாற்றும், என்னுடைய மீமாம்ச காப்பாத்தும்னா ஒன்னும் உனக்கு காப்பாத்துறதுக்கு வராது. நீ பாடின கோவிந்த நாமம் தாங்க வறுமையை தவிர நகினீர் ரட்சத்தில் துக்குரும் கரணே. இந்த துக்குரும் கரணம்ங்கிறது டமரு, டமருங்கிறது உடுக்கை. பரமசிவனாருடைய கையில உடுக்கை இருந்தது, அந்த உடுக்கை அவர் அடிச்சார், அடிச்சு அதுல கல்லு கட்டியிருக்கும் இல்லையோ, அது இந்த பக்கம் அந்த பக்கம் போய் அடிக்கும். அதுல இருந்துதான் அக்ஷர சம்யையே பிறந்தது. ஐ உணு ரெலுக்கு ஏவோம் ஐயோ ஜவன் ஜவகடதஷ் அகார உகாரம் அகாரங்கள் எல்லாம் எழுத்துக்கள் வர்ணராசி முழுக்க அதுல தான் பிறந்தது. கா சா டா தா பா இந்த வர்ணங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, கா தா தானா சா டா தானா டா 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 தானா, இந்த 25 8 33 எழுத்தும் அச்செழுத்தும் அல்லெழுத்தும் இது இத்தனையும் அவர் உடுக்கை அடிக்கச்சே விழுந்தது. அதைத்தான் டுக்குரும் கரணேங்கிறார் சங்கரர். டுகு டுகுன்னு அந்த டமரு அடிச்சதோ இல்லையோ, அதை அடிக்கிறச்சே பிறந்த வர்ணராசி படிப்பு தான் வியாக்கரணம். அந்த வியாக்கரணம் அவனுக்கு சோறு போட வரப்போறது இல்லையே, இந்த எழுத்தேதும் சோறு போடாது. கடைசியா உன்ன ரட்சிக்க போறது கோவிந்த நாமன் தான் என்ன இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். ரங்கநாதாட்டகம் ரொம்ப அற்புதமான பிரபந்தம் படித்தரம், எட்டே ஸ்லோகங்கள் தான். ஆதிசங்கர பகவத் பாதருடையது கிருஷ்ணாட்டகம் ராமாட்டகம் கேள்விப்பட்டிருக்கிறது. அதை போல இது ரங்கநாதாட்டகம் சுவாமி தெரிவிக்கிறார். இதம் இரங்கம் தெஜதாம் இகாங்கம் புனர்மசாங்கம் எதிராங்க சாங்கமேதி, இது ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்துல யார் ஒருத்தன் உயிரை விடுகிறானோ மறுபடியும் பிறக்க மாட்டான். பிறந்தால் அவரே பதில் சொல்றார், பிறந்தால் இங்கு பிறக்க மாட்டான் வைகுந்தத்தில் பிறப்பான், இங்கு பிறக்க மாட்டான். ஆனா இங்கு பிறக்காதவன் அங்கு போய் பிறக்கிறார். என்ன அவருக்கு வைபவம் கிடைக்கும்னா, பானூர தாங்கம் இவன் கையிலேயே சக்கர இருக்கும், சயனேச்ச விகங்கம் எங்கு கரணே, யானேச விகங்கம் எங்கு புறப்பாடு கண்டரணும்னா அவனுக்கு கருடன் இருக்குமா, அவர் படுத்துக்கணும்னா அதற்கு ஆதிசேஷன் இருக்குமா, இவர் திருவடியில கங்கை இருக்குமா, இதெல்லாம் பெருமாளுக்கு இருக்கிற வைபவம் இல்லையோ. ஆக யார் ஒருத்தன் ஸ்ரீரங்கத்துல உயிர் விடுகிறானோ அவன் போய் பிறப்பது வைகுந்தத்திலே. அவன் கையில் சக்கரம், அவன் பறக்க கருடன், அவன் படுத்த ஆதிசேஷன், அவன் திருவடிகளில் கங்கை. இப்பொழுது வைபவம் ரங்கநாத அஷ்டகத்திலே ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஆனால் இது நமக்கு உதவ போறதில்லை. ஏதோ வியாக்கரணம் படித்தோம், தர்க்கம் படித்தோம்னா, அதனால அந்த மாதிரி யாத்திரைக்கு போறச்சே மட்டும் இந்த கேள்விகள் கேட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த இடம் இருக்கிறதுங்கிறது உண்மையே தவிர, இப்போ பிருந்தாவனத்துக்கு போறோம், கோபுரத்துக்கு போறோம், ஏழை குழந்தைகள் நிறைய வரும், வந்து வந்து எனக்கு 5 விஷம் கொடுக்குறியா, 10 விஷம் கொடுக்குறியா அப்படின்னு வெறும் இடுப்பில் ஒரு 6 துண்டை கட்டினா அங்கே நின்றுட்டுருக்கும். நமக்கு தோணும் என்ன சமர்த்தமா பாலும் தேனும் அன்னைக்கு கண்ணன் இருந்திருக்கிறச்சே ஓடி இருக்கு, இன்னைக்கு இது ரெண்டா இருக்கு, எப்பப்போ அப்படின்னு தள்ளி விட்டோம்னா நானும் நீங்களும் 1:30 அந்த இடத்துலேருந்து வெளியில் போடுவோம். ஆனா அந்த பிள்ளையும் பொண்ணு அங்கேயே தான் இருக்கு, அதை ஞாபகத்துல கொள்ள வேண்டும். அங்க இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இல்லை. நாம எத்தனை பணக்காரர்களா இருந்திருக்கலாமே தவிர, பிருந்தாவனத்திலேயோ அயோத்தியிலையோ நித்தியவாசம் பண்ற பாக்கியம் நமக்கு இல்லையோ 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 அங்க இருந்து என்ன லாபம், அங்க கட்ட தார்படுவாங்க. அப்ப ராமன்னா இன்னாரு தெரியலே ராசம், அந்த உண்மையைத்தான் ஒத்துக்கணுமே தவிர, அப்ப கிருஷ்ண பக்தி இல்லே ராம பக்தி இல்லேன்னுட்டா அப்ப நம்ம என்னோ வாழ்ந்துக்க வேண்டியதா, எதையோ சுகம்னு நினைச்சுக்க வேண்டியதா. அது பக்தின்னு தெரிஞ்சிருந்தா தான் அது சுகம்னு நம்ம மனசுக்கு புரியுமே தவிர, இது எல்லாமே எது முன்னால் எது பின்னால்ங்கிற எண்ணம். பகவத் பக்தி முன்னால் மத்தத்தனி பின்னால் இருந்துட்டா புத்தி அதுக்கு மருந்த மாதிரி போடும், இல்ல மத்தது முன்னால் பகவத் பக்தி பின்னால் இருந்ததுன்னா புத்தி அதுக்கு தகுந்தா போலதான் போகும். அதனால யாத்திரை போகும்போது விசுவாசம் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது இருந்தா தான் பக்தியை சிறக்குமே தவிர, நம்பிக்கை இல்லாட்டா எதிர நம்பிக்கை ஒண்ணு இல்லாத்தத்தை நம்பணும். நான் ஆகாச தாமரையை நம்புனாரான்னு சொன்னாடா, இல்ல குதிரை கொம்பு நம்புன்னு ஆரம்பிச்சு சொல்லலாம், ஒத்துழைக்க இல்ல. இருக்கிறது வால்மீகி எழுதி வச்சிருக்காரு, வியாசர் எழுதி வச்சிருக்காரு, அதுதான் நம்பணும்னு சொல்றோம். அதனாலே அங்கிருந்து அலங்காரத்தை பண்ணி கொண்டு புறப்பட்டார்கள். அதோட 2nd காண்டம் முடிஞ்சு இனி 6th காண்டம் ஒரு இடமாக செல்லுகிறார். முத முதல்ல பார்த்தது விராசம். விராசம் அவன் வந்து சீதையை தூக்கி போட்டான். சீதையை தூக்கி போட்டு ராமன் லட்சுமணனுக்கு என்ன நடந்ததுன்னு பயம். அழ்வார் பாசுரத்திலே வலிபனக்கு வரநெடுந்தோள் விராட்டை கொன்னு, விராதனை முதல்ல கொன்னு, கலவணக்கு நோக்கரைக்கு மூக்கை நீக்கி அடுத்து சூர்பனகையை கொன்னான்னு சரித்திரம். அதனால விராதனை பார்த்துட்டு ராமன் உடைய கைகால்களை எல்லாம் வெட்டி விராதன் ஸ்தோத்திரம் பண்றான். ராமா நல்லவேளை எனக்கு சாப விமோசனை ஏற்படுத்தி கொடுத்தேன், இதோ சீதையை விட்டுட்டேன் அப்படின்னு அவனை ஓஹோன்னு ஸ்தோத்திரம் விட்டு அவர் புறப்பட்டான். இன்னைக்கு நீங்க தண்டகாரண்யத்துக்குள்ள நுழையச்சே முதல் இடம் விராத குண்டம் தான் வரும், அதுக்குள்ள போகணும்னு பார்த்தோம். நாங்களும் மந்தாகினியில சேவிச்சுட்டு அங்கேருந்து தெற்கு ஆஸ்திரியாதனு சுய ஆசிரமத்தெல்லாம் சேவிச்சுன்னு தெற்க போறச்சே சரி விராத குண்டம் நல்லா இருக்குமா, ஒரே அடர்ந்த காடு, பக்கத்துல இருக்கிற எங்களை கூட்டின்னு போனாலும் இல்லையா, அங்க இருக்க உள்ளூர்ல இருக்கிற வாழ்லாரையும் கூட்டின்னு போயிருந்தோம். அவர் கேட்டா நீங்க எத்தனை பேர் வந்திருக்கு, 400 பேர் வந்திருக்கும், உள்ள போலாம், ரொம்ப அடர்ந்த காடு வரீங்களாங்க, இல்ல வருஷம் போயிட்டு வரணும், போயிட்டு வாங்க 200 பேர் வந்தா போறோம்னா போங்கன்னா, அப்புறம் எதுக்கு நாங்க போறோம், இந்த பக்கம் போகவே இல்லை, 400 பேர் போனா மிச்சம் 200 பேரை புலிசிங்கம் விடும், 200 பேர் அதுக்கு வேணும்னா எடுத்து நடும்டா, இல்ல இல்லேன்னு அந்த சர்க்கத்தை அந்த வாசல்லே சேவிச்சு விழுந்து சேவிச்சு வந்தோம். அந்த சர்க்கத்தை அங்கேயே படிச்சோம், அதே வீதியில கீழே விழுந்து சேவிச்சோம், விராதனே நன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட வேண்டியதான். ஆனா அவ்வளவு காடு ஒண்ணும் கிட்டக்க போகும்படியாகவே இல்லை. அதனால விராதனுக்கும் சாவி மோசனத்தை ராமன் ஏற்படுத்தினார். அங்கிருந்து மறுபடியும் தெற்கு நோக்கி வந்தார். தண்டகாரண்யங்கிற வனம் இப்ப நாம பார்த்த சித்திரகூடம், சித்திரகூடத்தினுடைய தெற்கு பக்கத்துல ஒரு புள்ளி வச்சிருந்தோம். மகாராஷ்டிரத்தினுடைய கீழே நாகப்பூர் கொல்லும், நாகப்பூருக்கு வடக்க 40 மைல் தொலைவில் ராம் டேக்குங்கிற இடம் இருக்கு, அங்க ஒரு புள்ளி வச்சிருந்தோம். மும்பைக்கு கிழக்கே அவுரங்காபாதுக்கு மேற்கே அந்த இடத்துல இருக்க நாசிக்கில் ஒரு புள்ளி வச்சிருந்தோம். நாசிக்கில் ஒரு புள்ளி, நாக்பூருக்கு வடக்க ஒரு புள்ளி, சித்திரகூடத்துக்கு தெற்க ஒரு புள்ளி, இந்த மூணையும் சேர்க்கணும். இந்த முக்கோண காட்டுக்கு தான் தண்டகாரண்யம்னு பேர். தண்டகாரண்யம் தண்டகாரண்யம்னு சொல்றோம் என்ன, தண்டகந்தரவன் ஏற்கனவே இக்ஷாகுலத்துல பிறந்த ஒரு ராஜா, அது ஒரு ஆச்சரியம். அவன் என்னமோ கெட்டலைந்து கடைசியில சாபத்தை விமோசனம் அடைந்தான். அந்த தண்டகவனத்துலதான் மொத்த ரிஷிகளும் இருந்து தபஸ் பண்ணுவர்களாம். அதனால அங்குதான் ராமன் புகுந்திருக்கிறார். ஆ தெற்கு நோக்கி வந்தார். முத முதல்ல சரபங்கருடைய ஆசிரமம், ஆசிரமத்துக்குள்ள ராமன் போகணும். போனோம்னா விசித்திரமா ஒரு செயல் நடந்தது, ராமனும் லட்சுமணனும் சீதையும் போயிட்டு இருக்கிறச்சே அதுக்கு முன்னாடியே உள்ள யாரோ போயிருந்திருக்கா, இந்திரன் இறங்கி வந்து சரபங்க ரிஷியை பார்க்கறதுக்காக போயிருக்கா. ராமனுடைய நின்றுட்டார், நாம மனுஷ ரூபத்துல இருக்கோம், இந்திரன் எல்லாம் நாம இப்ப சந்திக்க முடியாது, இரு சீதே அவன் வெளியில போட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம்னுட்டா. சரின்னு இந்திரன் வெளியில வந்து தூரக்க ராமன் இருக்கிறான்னு தெரிஞ்சுனுட்டான். இருந்தாலும் அவருக்கு தன்னை பாக்குறதுக்கு பிரியம் இல்லைங்கிறதுக்காக புறப்பட்டு போயிட்டான், வரவே இல்லை. கிருஷ்ணாவதார காலத்துல தேவர்கள்லாம் தைரியமா கண்ணன் சந்திச்சிருவார், அவாவா வந்து இவரையும் பாப்பா, இவர் அவரையும் பாப்பர், உதைப்பர், ரெண்டுமே நடக்கும். ஏன்னா இப்ப இந்திரன் அபச்சாரப்பட்டான், பிரம்மா அபச்சாரப்பட்டா, எல்லாரும் வாங்கிக்கிட்டா பிறகு இது கிருஷ்ணாவதாரத்து. ராமன் ரொம்ப நேர்மை, நான் மனுஷன் உங்களெல்லாம் பார்க்கவே மாட்டேன், அவர் இருக்கிறபடிக்கு அவர் மரியாதா புருஷோத்தம் ராம், வடக்க போனா அந்த பேரு தான் அவருக்கு எப்பவுமே மரியாதா புருஷோத்தம் மரியாதா புருஷோத்தம். கண்ணன் எல்லாரையும் சந்திச்சார், ஆனா ராமன் அவளை பாக்கிறதே இல்லை. சரின்னு இந்திரன் புறப்பட்டு போன உடனே சரபந்த ஆசிரமத்துக்குள்ள போறார். பெரிய வில் ராமன் கையில பிடிச்சிருக்கார், லக்ஷ்மணன் கையில பிடிச்சிருக்காரு. உள்ள காலை வைக்கிறதுக்கு முன்னாடி ராமன் பின்னாடி காலை வச்சுட்டார். லக்ஷ்மணாவும் வில்லில் இருக்கிற நாணை முதல்ல கேட்டு இருந்தார். நான் பிடிச்சிருந்தானே கூட ஒரே புலி சிங்கம் வருமேனா, நம்ம பிராமண ரிஷியனுடைய ஆசிரமத்துக்குள்ள போறோம், நானேற்று க்ஷத்திரியன் பிராமணனை தரிசிக்க செல்லக்கூடாது. நானே இறக்கு நாம க்ஷத்திரியர்களா இருந்தா காட்டிலேயே நாட்டிலே தவிர பிராமண ரிஷியனுடைய வீட்டுக்குள்ளது கூடாது. நானே இறக்கிவிட்டு தான் உள்ள போகிறான் ராமன். ராமனு லக்ஷ்மணனு போய் அவரை விழுந்து வணங்கி நாங்க இங்கேயே இருக்கிறதுக்கு நானும் வசதியா இடம் சொல்லுமே என்று ராமன் கேட்கிறான். அசிமான ஸ்லோகங்கள். அபி அபிஷாபாத் அகம் கோரா பிரவிஷ்டோ ராட்சசீம் தனும் முடித்து சரபங்காசிரமத்துக்கு போய் அபிகச்சாமகே சீக்கிரம் சரதங்கன் தபோதனம் ஆசிரமம் சரபங்கஸ்ய ராகவோ விஜுகாமஹ சமீபே சரபங்கஸ்ய ததர்ஷ மகதத்புதம் அசம்பிரசந்தம் வசுதான் ததர்ஷ விபுதேஸ்வரம். இந்திரன் தேவர்களுக்கு தலைவனாய் இந்திரனை கண்டார். ரிஷினா சரபங்கேன ராகவோ வாக்கியம் அப்ரவீது அகமேவ ஹரிஷ்யாமி சர்வான் லோகான் மகாமுனே ஆபாசம் தான் இச்சாமி பிரதிஷ்டமிக தானனே. இதே காட்டில் நான் வசிப்பதற்கு ஏதேனும் இடம் காட்டும் என்று பிரார்த்திக்க அவர் பதில் சொன்னார், நானே நீ புறப்பட்டு போனோடனே ஒரே முகூர்த்தத்துல பரவதுக்கு போறதா இருக்கேன், நான் எங்க உனக்கு இடம் காட்டுறது ஒன்னு சொல்றேன், இப்படியே மேற்கு நோக்கி போ, சுதீக்ஷ்ணர் அவருடைய ஆசிரமம் வரும், அந்த இடத்துல போய் அவரை கேட்டு எங்க வாழணுமோ வாழ்ந்துக்கும் அப்படின்னு சரபங்கர் தெரிவித்தார். சரி அவரிடத்துல வழி கேட்டு இமாம் மந்தாகினியும் ராமன் பிரதிஸ்ரோதாம் அனுபிரஜ இதோ மந்தாகினி பிரதிஸ்ரோதஸ் பிரதிஸ்ரோதஸ்னா மந்தாகினி எது நோக்கி வருகிறாளோ அதை எதிர்நோக்கி போனால் பிரதிஸ்ரோதஸ் அர்த்தம். இப்ப மந்தாகினி ஓடுறது மேற்கேந்து கிழக்கே. இவர் சொல்லியிருக்கேன் இமாம் மந்தாகினி நாம பிரதிஸ்ரோதாம் அனுபிரஜ இதோ மந்தாகினி இதை எதிர்த்து நீ போ, இதை எதிர்த்து கூடவே போனியானா சுதீக்ஷனுடைய ஆசிரமம் வந்துடும். இந்த ஸ்லோகத்தை நாங்க வச்சிருந்து சுமார் 2 மாசம் கட்டப்பட்டோம். ஏன்பட்டோம்னா இப்ப சரபங்க ஆசிரமத்திலேருந்து சுதீக்ஷ்ண ஆசிரமம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அவர் மேற்கேன்னு சொல்லலே, வடக்கேன்னு சொல்லலே, தெற்கேன்னு சொல்லலே. இமாம் மந்தாக்கினியும் பிரதிஸ்ரோதாம் அனுபிரஜான்னு சொல்லிட்டார். இந்த மந்தாக்கினியே எதிர்த்து போ அப்படின்னால் மந்தாக்கினி எதிர்த்து போலாம். மந்தாக்கினி இவர் சொன்ன இடத்துல என்ன நடந்திருக்காங்கன்னா, நீங்க போறச்சே எப்ப சேவிப்பீர்களோ பாகியம் கிடைக்கச்சே சேவிக்கலாம். மந்தாகினி கிழக்கு நோக்கி போய் ஒரு இடத்துல மட்டும் ஏறுதுன்னு தெரியாமல் திரும்ப மேற்கு நோக்கி வருது. இப்படி போயிட்டு இருக்கிற நதி திரும்ப மேற்கு நோக்கி வருது. கடைசியில் இவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நீங்க மேற்கு நோக்கி போங்கன்னு சொல்லல, நதி மேற்கு நோக்கி திரும்பி போறது, அதன் கரையில சுதீக்ஷ்ணாசிரமம் இருக்குன்னு இருக்கா. நாங்க இந்த பிரதிஸ்ரோதாமனு பிரஜா பிரதிஸ்ரோதாமனு பிரஜான்னு எங்கெங்க கோஷங்கள்ல பார்க்க முடியுமோ பார்த்து பிரதிஸ்ரோதஸ்னா எதுக்கு தானே போனோம், எதுக்கு தானே போனோம், எதுக்கு போலே எதுக்கு போலயே நாங்க நினைச்சிட்டு. கடைசியில ஒரு நாள் யாரோ ஆங்கிலேயர் ஒருத்தர் ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்டு இருக்கார். அது இங்க லண்டன்ல இருந்த ஒரு ஒரு பெரிய சர்வகலாசாலையிலேருந்து ஒரு பிள்ளை எடுத்து அமைச்சாங்க. அதை வாங்கி படிச்சு பார்த்தா பிரதிஸ்ரோதஸ்ங்கிறது அங்க போய் பாருங்கோ, அவருடனே இந்த நேர்கோடு குறுக்கு கோடு இதெல்லாம் இருக்கு பாருங்க, பழத்தில் இருக்கோம் அதெல்லாம் அவர் ரொம்ப ஒழுங்காக யூசிவா, நமக்கு அதெல்லாம் என்னதுமே தெரியாது. அவர்கள் வந்து இது இத்தனை இதுல இருக்கு இப்படி இருக்கு இது ரெண்டையும் சேர்த்தா அவர் அவர் எனக்கு எழுதினார். அப்புறம் நீங்க போறச்சே கையில் ஒரு யந்திரம் எடுத்து போங்க, எங்கெங்க போறீங்களோ அங்கே வைங்கோ, அது என்ன எண்ணிக்கை காட்டுறதோ எழுதிட்டு எழுதினு வந்தார். சாமி இதெல்லாம் பண்றதுக்கு நம்மளால முடியாது, நமக்கு ஏதோ ராமாயணம் இருக்கு சொல்லி தெரிஞ்சுக்கா போலாமே தவிர, ஆனா அவர் உபயோகமாத்தா இருந்தார் அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் சரியா சொன்னார், நீங்க அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா மந்தாக்கினி திரும்ப ஓடும், அதை பார்த்துட்டு நீங்க அதை தாண்டி போகணும்னா. இது கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ராமர் சோதனை பண்ணிட்டார். இனி இந்த ஒரு ஸ்லோகம் தான் கிடைச்சது, இமாம் மந்தாகினியும் ராமம் பிரதிஸ்ரோதாமனு பிரஜ நதியும் புஷ்போடுபவான் ததஸ்தத்தர் கமிஷ்யசி ஏஷபந்தானர வியாக்ர முகூர்த்தம் பசதாதமான் யாவத் ஜஹாமி காத்ராணி ஜீர்ணாம் துவம் அவை யோகரகா. போ, ஒரே காட்டு விலங்குகள்லாம் அந்த இடத்துல இருக்கும், அங்க அங்கிருந்து 4 யோஜனை தூரம் போனியா சுதீக்ஷ்ணாசிரமம் இருக்கும்னார். ராமனும் அப்படியே நடந்தான். ததஸ்துவாம் சரணார்த்தாஞ்ச சரண்யம் சமுபஸ்திதாக பரிபாலய நோ ராம வர்த்தமானான் நிஷாசரை இதம் புரோவாத தர்மாத்மா சர்வானேவ தபஸ்வினஹ. சுதீக்ஷ்ணர் ஆச்சரியமான இடம் அது, நீங்க எத்தனை 1000 செலவழிச்சா கூட அந்த இயற்கை எழுவாரே வர மனுஷர்களே இல்லை. அதான் முதல் விஷயம், யாரும் இருந்தா தான் அது இல்லாதாக்குறது. ஆனால் ஒத்துருமே அந்த இடத்துல இல்லை. தனியா எங்க போனாலும் 2 பண்டிட் மகந்துகள் உள்ள உட்காண்டிருப்பா, சாப்பாடு கூட ஒண்ணுமே கிடைக்காது. அங்க இருக்கிற இலைய தலை எல்லாத்தையும் சாப்பிட்டுன்னு அவ பாட்டுக்கு அங்க ஒரு ராம விக்கிரகம் இருக்கும், அதை பூஜை பண்ணி உட்காந்துருக்கேன். சரபங்க ஆசிரமம் அப்படித்தான், சரபங்க நதினு ஓடுறது பக்கத்துல ரொம்ப ஆச்சரியமான நதி. அங்கிருந்து சுதீக்ஷ்ண ஆசிரமம் உள்ள போறதுக்குள்ள பல நதி எங்கேயானு தாண்டனும் நம்ம இருந்தா அப்ப அந்த ஒரு மாசம் போக முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த பக்கம் வழி பாதை அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. சுதீக்ஷாசிரமத்துக்கு போய் ராமன் அவரிடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இங்க இருக்கட்டுமான்னு கேட்டான். அவர் சொன்னார், இங்க துஷ்ட மிருகங்கள்னா ரொம்ப அதிகம் ராமா, அதை நீ கொண்டு பார்த்துப்பியானா பார்த்துக்கோங்க. ஆசிரமத்துக்கு வந்துட்டு ரத்தத்தை வேற என்ன பார்க்க சொல்றியா, நான் அதை பண்றதா இல்ல, வேற தான் இடம் காட்டும்னா. இப்பதான் ஆசிரம மண்டலம்னு சுத்தி காட்டினார். அதுக்கப்புறம் 10.5 வருஷங்கள் ராமன் அங்கதான் இருந்தார், சுதீக்ஷாசிரமத்தில் இல்ல. ஒரு ஆசிரமமா போவர், இந்த இடத்துல போய் 6 மாசம், இங்க போய் 2 மாசம், அங்க போய் 1.5 வருஷம், அங்க போய் 2 வருஷம், இப்படியே 10.5 வருஷங்களை ராமன் கழிச்சுட்டு திரும்ப சுதீக்ஷணாசிரமத்துக்கு வருகிறார். சொல்லியிருந்தார் அவர், சுதீக்ஷ்ணர் சொல்லி அனுப்பிச்சிருந்தான், இப்ப ஒரு சுத்து சுத்திட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு நான் வசந்த இடம் சொல்றேன்னு திரும்பி வந்து ராமன் மறுபடியும் அவரை விழுந்து வணங்கினார். சவிஷ்டஸ்துவனன் கோரம் பகுபுஷ்ப பலத்ருமம் ததரச ஆசிரம ஏகாந்தே சீரமாலா பரிஷ்கிருதம் ஆச்சியாதம் சரபங்கேன கௌதமேன மகாத்மனா இமம் ஆசிரமமாகமிய மிருதசங்கா மகீயசா அகத்வா பிரதிகச்சந்தி லோகயுத்வா புதோபயா உவாச வசனம் தீரா விகிருக்கிய சசரம் தனு அன்வாசிய பசிமாம் சந்தியான் தத்ரவாசம் கல்பயது. சுதீஷ்ணனிடத்தில் ஆணை பெற்றுக் கொண்டு ஆங்காங்கு 10.5 வருஷம் கழிச்சுட்டு திரும்ப வந்து சேர்றான். அது இப்படி ஒரு ரிஷிகளா பார்க்க போனாலும் இல்லையோ, அப்பர் அவர்கள்லாம் விழுந்து வணங்குறா ராமன். ராமா, இந்த ராட்சசால் படுத்துற பாடு எங்களால தாங்களே, கர்ப்பபூதாக பயாதனாக பயா ரட்சித்தவியாக பவத் விஷயவாசினா, உன்னால் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள், நீ என்னை ரட்சிக்க வேணும்னு விழுந்து வணங்கினார்கள். ராமன் ரொம்ப வெக்கமா இருக்கு, எனக்கு நீங்க கேட்கற வரைக்கும் ஒரு ராஜா நான் காப்பாற்றாம இருந்திருக்கேன். ஸ்ரீரேஷாகி மமாதுலா, ஒரு பெண் வெட்கமடைகிறா போலே வெட்கப்பட்டேன், இதோ சூளுரைக்கிறேன், யாரெல்லாம் ராட்சசர்கள் உங்களை துன்புறுத்துகிறார்களோ அத்தனை பேரையும் கொன்று முடிப்பேன். ஏதன் நிமித்தம் வசனம் தண்டகாயிதி விஸ்ருதம் நகிமே ரோஷதே வீர கமனம் தண்டகான் பிரதி காரணம் தத்த வக்ஷாமி வதந்தியா ஸ்ரூயதா மம புரா கில மகாபாகோ தபஸ்வி சத்தியவாஞ்சுஷிகி. இதுக்கப்புறம் ஒரு வெடிக்கான சரித்திரம் நடந்தது. ஆசிரமவாசிகளுக்கு எல்லாம் ராமன் சத்தியம் பண்ணிட்டார், உங்களை கண்டிப்பா ரட்சித்து கொடுக்குறேன்னு. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, இவர் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கிறதா தெரியல. சீதை பார்த்தா நம்மோட ஏகாந்தமா இருக்கிற மோகத்துல பண்ண சத்தியத்தை இவர் மறந்து விட்டார் கொள்ளுது அப்படின்னு சீதை நினைச்சு மெதுவா ஒரு கேள்வி கேட்டான். நம்ம அந்த கையில இப்ப பார்த்தாலும் வில்லு பிடிச்சிருந்துக்கு எதுக்கு என்று அவனை பார்த்து கேட்டான். இத திருக்கண்ணபுர பாசரத்துல திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார். வாசிருமான் பாசம் சிறுவரமுன் நாசருத்த சிலையன்னோ கைத்ததத்ததன் நின்னாளால் பொறுவரமுன் போர் தொலைத்த பொன்னாழி மத்துருகை என் நின்னாளால் ஒருவரையன் நின்னொப்பா ஒப்பிலா என்னப்பா என் நின்னாளால் கருவர போல் நின்னானே கண்ணபுர தம்மானே கண்டாள்களோ. கருப்பு தேகத்தோட ராமன் நிற்கிறார் இல்லையோ, சிறுவரமுன் நாசருத்த சிலையன்னோ கைத்தலத்ததென் நின்னாளால் இந்த வில்ல பொம்மையா பிடிச்சிருக்கிறா, எதுக்கு பிடிச்சிருக்கீன்னு கேட்டான். ராமன் கேட்டார், என்ன என் வில்ல பார்த்து ஆரோத்தி சொல்றதா, என்ன சொல்லுக்கிறாருன்னா, நான் ஒன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு கதை, குட்டி கதை. கதையப்போ பிறந்த வீட்டுல இருக்கிறச்சு சீதை சுமாரா ஒரு 6-8 கதை சொல்றா, என் பிறந்த வீட்டுல இருக்கிறச்சே கேட்டிருக்கேன். பிறந்த வீட்டுல இருக்கிறச்சே ராமன் நினைச்சிருந்தார், இவ 6 வயசுக்கு இருந்ததுக்கு இத்தனை கதை சொன்னாள்னா, இவளை மட்டும் நாம 12-18 வயசு கல்யாணம் பண்ணிருந்தோம், 100 ராமாயணம் இவளே எழுதியிருப்போம் அப்படின்னு ராமனே நினைச்சுக்கிறா. அத்தனை கதை சொல்றா. என்னுடைய தாப்பனார் இந்த கதையை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஒரு ரிஷி தபஸ் பண்ணியிருந்தாராம், யாரோ ஒரு வீரன், அவன் தீர்த்த யாத்திரை புறப்பட்டு போறான், கையில பெரிய கத்தி வச்சிருந்தான், கத்தியோட யாத்திரை போலாமா, அதனால அந்த ரிஷி கிட்ட வந்து நீர் பாத்துக்கும், நான் 1 மாசம் வந்துடுறேன், கத்திக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு ரிஷி சொன்னார். இல்ல அந்த மாதிரி சாமி சாதி கூட தீர்த்த யாத்திரை போறேன், நீர் ஒத்தாசை போகணும் அப்படி வச்சுட்டு போறேன்னா, சரி அங்க ஓரமா வச்சுட்டு போ அப்படி ரிஷி சொன்னார். வச்சா பொறுப்பு போட்டான். 5 நிமிஷம் ஆச்சு, ரிஷி கண்ணை மூடிட்டு ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். யாரானு கத்திய தூக்கின்னு பட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம், அதனால கத்தியை கொண்டு தான் பக்கத்துல வச்சுட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, பக்கத்திலே தூக்கி போட்டா என்ன பண்றதுன்னு மடியில தூக்கி வச்சிருந்தார். ஓம் நமோ விஷ்ணவே, மடியில இருந்து தூக்கி போட்டா என்ன பண்றதுன்னு கையில பிடிச்சிருந்தார். கத்தி கையில இருந்தா சும்மா விடாது, யாரையான குத்தனம் வட்டணும்னு சொல்லிட்டே இருக்கும். கடைசியில் 4 பேர் கொண்டுட்டா ரிஷி. சீதை இந்த கதையை ராமன் சொல்லிட்டு கையில எப்ப பார்த்தாலும் வில்ல பிடிச்சிருந்தியானா கொல்லணும் கொல்லணும்னு தூண்டுறாமா, இந்த வில்ல நானை இறக்கி கீழே வச்சுட்டேன் வேணும்னு பேசினாச்ச. அப்ப ராமன் புரிஞ்சு விட்டான், ஓ இந்த வில்ல வச்சுன்னு நம்ம ஒண்ணுமே பண்ணலேங்கிறத சுட்டி காட்டுறா போட்டுக்கு இந்த சீதை அப்படின்னு. அப்பகன் ஜீவிதன் ஜக்யாம் சாம்பா சீதே சரஸ்பணாம் நகி பிரதிஜாம் சம்சிருத்திய பிராமணேபியோ விசேஷதா. சீதே, ஒரு நாளும் உன்னை நான் கைவிட மாட்டேன், விட்டாலும் இலக்குவனை கைவிட மாட்டேன், விட்டாலும் பிரதிஜைய ஒரு நாளும் ராமன் கைவிட மாட்டார். நான் பண்ண பிரதிஜை பிரதிஜை தான், காலத்தை எதிர்பார்த்திருக்கிறேன், கண்டிப்பா ரிஷிகளுக்கு நான் ஒரு நாளும் சுகத்தை ஏற்படுத்துவோம் என்று ராமன் மறுபடியும் சொல்ல அதன் பிற்பாடு தான் சீதை சமாதானம் அடைந்தாள்னு சரித்தம். 10.5 வருஷம் கழிச்சுட்டு திரும்ப சுதீக்ஷ்ணாசிரமத்துக்கு வந்து அகஸ்தியர தண்ட சமர்ப்பிக்கணும்னு ஆசையா இருக்கு, வழி சொல்லும்னு ராமன் கேட்கிறார். சுதீக்ஷ்ணர் சொன்னார், ஆமா சரியா கேட்கறியே, 10.5 வருஷம் போயிட்டு வா, நான் ஒரு ஆசிரமத்துக்கு வழி காட்டுறேன்னே, நானும் அகஸ்தியருக்கு அனுப்பணும்னு தான் நினைச்சிருந்தேன். என்ன சுதீக்ஷ்ணர் சொல்ல, இங்கிருந்து தேகத்வா தூரம் அத்வானம், 4 யோஜனை தூரம் கிழக்கு, 4 யோஜனை தூரம் மேற்கு நோக்கி போங்கள், அங்கே அகஸ்தியருடைய தம்பியின் ஆசிரமம் வரும், அவரை வழிகேட்டுக் கொண்டு அங்கிருந்து மறுபடியும் மேற்கு நோக்கி 1 யோஜனை தூரம் போங்கள், அங்கு அகஸ்தியருடைய ஆசிரமம் இருக்கும், நீ சேவிக்கலாம் என்று சுதீக்ஷ்ணர் வழிகாட்டினார். அங்கிருந்து புறப்பட்டு போனார்கள். சுதீக்ஷ்ணஸ்ய ஆசிரம பதம் புனரேவ ஆஜகாமஹ சதமாசிரமம் ஆகம்ய முனிபிப் பரிபூஜிதா யோஜனானி யோஜனான் ஆசிரமாத்தத்த யாகி சத்வாரி வை ததா தட்சிணேன மகான் ஸ்ரீமான் அகஸ்திய பிராதுராசிரம, அகஸ்திய பிராதாவுடைய ஆசிரமம் இருக்கு 4 யோஜனை, அங்கிருந்து 1 யோஜனையிலே ராமனுடைய அகஸ்தியருடைய ஆசிரமம் இருக்கு, தட்சிணாந்திக மாஸ்தாய வனகண்டஸ்ய பார்ஸ்வதா தத்ர அகஸ்திய ஆசிரம பதம் கத்வா யோஜனமந்தரம் ரமணீயே வனோத்தேசே பகுபாத உபசோபிதே. ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் அங்கு சென்றார்கள். அகஸ்தியரை விழுந்து வணங்கி அவர் நிறைய மந்திரங்களையும் அஸ்திர சஸ்திரங்களையும் கொடுத்தார். அங்கிருந்து அவரிடத்தில் விட பெற்றிருந்து நாம் மிச்ச பொழுது கழிக்கணுமேனு கேட்டான். ஒன்னும் ரொம்ப இல்லை, இனிமே இருக்கிறது 1.5 வருஷம் தான் ராமனுக்கு, அத்தனை ஆண்டு கழிச்சாச்சு இப்போ, ஏன்னா முதல்லயே சித்திரகூட வரையும் வந்தாச்சு, அப்புறம் தண்டக்காரங்க வந்து 10 வருஷமும் கழித்து மிச்சம் இருக்கிற நாளை கழிச்சுட்டு போனேன் எங்கேன்னு அகஸ்தியர் இடத்துல கேட்டான். இருக்கு பக்கத்துல போனீங்கன்னா பஞ்சவட்டின்னு ரொம்ப ரமணீயமான இடம், பஞ்சவட்டியில போய் பர்ணசாலை கட்டிட்டு இரு அப்படின்னு அகஸ்தியர் வழிகாட்டி விட்டார். ததோ அப்ரவீன் முனிஷ்ரெட்டா சுத்வா ராமஸ்ய பாஷிதம் ஜாத்வா முகூர்த்தம் தர்மாத்மா ததோவாச வசுபம் இதோத்தி யோஜனே தாத பகுமூல பலோதகா தேசோ பகுமிருகா ஸ்ரீமான் பஞ்சவட்டியபிவிஸ்ருதா. பஞ்சவட்டின்னு அந்த இடத்துக்கு பேர், அங்க போய் நீ தங்கி இருக்கலாம் என்று சொல்லி அவரிடத்துல விட வச்சிருந்து அங்கிருந்து மேற்கு நோக்கி நடந்து பஞ்சவட்டி அடைந்தார். அப்ப போற வழியிலேயே ஜட்டாயு மகாராஜரை சந்தித்தான். உன் தாத்தனாருக்கு நான் ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு ஜட்டாயுன்னு சொல்லிக் கொண்டான். அவரை விழுந்து நமஸ்கரித்துட்டு பஞ்சவட்டிக்குள்ளே போய் வினதாஜ சுகீ பௌத்ரி கத்ரூச்ச சுரசாஸ்வசா கத்ரூர் நாகசஹசிரந்து விஜக்ஞே தரணீதரான் தௌபுத்திரோ வினதாயாஸ்து கருடோ அருண ஏவச தஸ்மாஜாதோ அகம் அருணாத் சம்பாதிச்ச மமாக்ரஜா. அருணன் இவர் அதாவது தங்களுடைய பிறப்பின் கதையை பற்றி தெரிவிக்கிறார். கத்ரு என்னும் ஒருத்தி, அவருடைய பெண் அதாவது கருடன், அருணன், ஆதிசேஷன், நாகங்கள் இவர்களெல்லாம் ஒன்றாக பிறந்திருக்கிறவர்கள். அதில் அருணனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். சம்பாதியின் மூத்தவருக்கு பேரு, ஜட்டாயுன்னு இளையவருக்கு பேரு. நாங்க 2 பேரும் ஒரு தடவை சூரியனை நோக்கி பறந்துருந்தோம், அப்போது கிட்டக்கு போட்டோம், சூரியனுடைய ஒளிப்பட்டு சிறக்கு உதிர்ந்து பட போறதேங்கிறதுக்காக என் தம்பியோட உடம்ப நான் அதாவது என்னுடைய அண்ணா சம்பாதி என்னுடைய உடம்ப மூடிக்கொண்டார், அப்ப சம்பாதியினுடைய இறகுகள்லாம் உதிர்ந்து கீழே உதிர்த்து நான் தான் அந்த தம்பி ஜட்டாயு என்று தன்னை பத்தி அறிமுகப்படுத்தி கொண்டார். சோகம் வாச சகாயஸ்தேன் பவிஷ்யாமி எதிச்சசி சீதாஞ்சதாத ரக்ஷிஷ்யே தொய்யாதே சரக்ஷ்மணே. ராமலக்ஷ்மண சீதர்களே, இந்த இடத்துல நீங்க இருக்கிற வரைக்கும் என்னால் ஆன ஒத்தாசையே நான் பண்ணுவேன் அப்படின்னு ஜட்டாயு சொன்னார். அவசியம் எப்ப ஒத்தாசவனும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ராமனும் கொடுத்தார். பஞ்சவடிக்கு போய் பர்ணசாலை கட்டினார்கள். ரமதே எத்திர வைதேகி தமஹஞ்செய்வ லக்ஷ்மண தாதிருஷோ திருஷ்யதாம் தேசா சன்னிகிருஷ்ட ஜலாசயா. ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், எந்த இடத்துல நீர் வாய்ப்பு நில வாய்ப்பு எல்லாம் நன்னா இருக்குமோ லக்ஷ்மணா, எந்த இடத்துல நீ சந்தோஷிப்பாயோ, எங்க நான் சந்தோஷிப்பேனோ, எங்க சீதை சந்தோஷிப்பளோ, அந்த இடத்துல ஒரு பர்ணசாலை கட்டுனார். கட்டுன உடனே லக்ஷ்மணன் ஓர் அடாரிச்சிட்டார். உன்ன வேலை தானே செய்தேன் லக்ஷ்மணா, நாட்டுக்கு போற நான் சொல்லவே இல்லையே, எதுக்கு பாடுறேன்னா, அடி என்னை கைவிடுவதா நீ முடிவு பண்ணிட்டு, அதான் எனக்கு ஒரே அழுது, கையெல்லாம் விடலே, கையை வச்சு வேலை செய்யத்தான் சொன்னேன் என்னார் ராமன். இல்ல இல்ல, நீ என்ன வார்த்தை சொன்னேன், நமதே எத்திர வைதேகித்தம் அகஞ்செய்வ லக்ஷ்மணா, எங்க சீத சந்தோஷிப்பளோ வாஸ்தவம், எங்க நீ சந்தோஷிப்பாயோ வாஸ்தவம், லக்ஷ்மணா எங்க நீ சந்தோஷிப்பாயோன்னு என் தலையில ஒரு ஆனந்த தேர்த்தினவர் அப்பவே கைவிட போறேன்னு அர்த்தம். உங்கள் ஆனந்தம் தான் என் ஆனந்தமே தவிர அடியவனுக்கு ஒரு ஆனந்தம் தனித்து ஒரு நாளும் கிடையாது. சுபோக்திருத்த புத்தி தவறுன்னு சொல்லுவார்கள். நாம கைங்கரியம் பண்றோம், கைங்கரியம் பண்றதுனால ஆனந்தம் பகவானுக்கா இருக்கணும், அது நாம ஆனந்தப்படவே கூடாது. அதனாலதான் கோவில்கள்ல சண்டை வருது. நம்ம நினைப்போம், எனக்கு கோவில்ல சண்டை வருது, ஆசிரமத்துல சண்டை வருது, மடத்துல சண்டை வருது, இவெல்லாம் ரொம்ப பக்தர்களாச்சு, ஏன் எப்ப பார்த்தாலும் கட்சி கூடிட்டு இருக்காங்கன்னா, கைங்கரியம் பண்றதுனால ஆனந்தம் அவனுக்குன்னு புரிஞ்சிக்காம நமக்குன்னு நினைச்சு விடுறான். அதனால பாதி பேருக்கு அகங்காரத்துல ஒத்துக்க மாட்டேங்குது. நாம பண்ற கைங்கரம் அவர் ஆனந்தத்துக்குன்னு தெரிஞ்சுட்டா தான் பேசவே மாட்டோம். எனக்கு உண்மை இல்லையே, நான் இருந்தான்னா நாம என்ன போறேன், இப்போ ஒண்ணுமில்லாத தாசன் ஏதோ ஒரு கைங்கரியம் கொடுக்கப்பட்டதை பண்ணிட்டு போறேன். அதனாலே நமக்குன்னு ஒரு ஆனந்தம் அல்ல, பகவத் ஆனந்தத்துக்காகத்தான் எப்போதும் கைங்கறி. இந்த புஷ்பம் இருப்பாருங்க, இதை போட்டுக்கிறோம், இது என்னைக்கான ஆனந்தப்படுமா? யார் அணிஞ்சுக்கிறானோ அவனுக்கு ஆனந்தம், சந்தனம் பூசிந்தா அதுக்கு ஆனந்தம், எனக்கு தான் ஆனந்தம். அத போல ஒரு ஜீவாத்மாவை பரமாத்மாவை அனுபவிச்சா பரமாத்மாவுக்கு தான் ஆனந்தமா இருக்கணுமே தவிர ஆனந்தம் ஜீவாத்மாவுடையதல்ல. பரமாத்மா ஆனந்தப்படுவதை கண்டுவன இவர் ஆனந்தப்பட்டுக்கலாம், இவர் பிரதான ஆனந்தப்படுவதே கூட. அதனாலே லட்சுமணன் அதை கண்டு பயந்து போய் ராமனிடத்துல மறுபடியும் சரணாகதி அனுஷ்டித்து பர்ணசாலை தட்டுவிட்டார். ராமனோட கடவே பர்ணசாலை இப்படி சுத்தி வந்து பாக்குறாரு, மன்னநாத் இவர் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் கட்டியிருக்கார், சொல்லாததையும் கட்டியிருக்கார். ராமன் சொன்னது தரான ரிஷிகள் வந்தா பேசறதுக்கு இடங்கட்டு, படுத்துக்கிறதுக்கு இடங்கட்டு, தளிக பண்றதுக்கு இடங்கட்டு, இப்படி ஒரு ஒரு இடமா சொல்லியிருக்கார். சீதையின் தானு ஏகாந்தமா உட்காந்து பேசுறது இடங்கட்டுன்னு சொல்லல, ஆனா சொல்லாத்தது தெரிஞ்சுட்டு செய்யறது தானே தொண்டன். லட்சுமணன் சரியா தெரிஞ்சுனா அதுக்குன்னு உள்ளு கட்டி வச்சாரா, பாவஜேன கிருதஜேன தர்மஜேன லட்சுமண துவயாபுத்திரேன தர்மாத்மா நசம்ருத்த பிதாமம. அப்ப ராமன் சொல்லுத்தான், உன்னை வச்சுட்டு போயிருக்கிற பிடிகாரே தசரதன் எனக்கு ஒரு தந்தையை விட்டு சென்றிருக்கிறான் லட்சுமணா, என் தந்தை இன்னும் மரிக்கவில்லை. துவயா புத்திரேன தர்மாத்மா நசம்ருத்த பிதாமம, என் தந்தை மரிக்கவில்லை, நீதான் இனி இருக்கிறாய். இதை குலசேகரர் திருக்கணவரத்தில் பத்து பாசரம் பாடினார், மனுபக கோசலதன் மணிவேறு வாய்த்தவனேன்னு சொன்னேன், அது சொல்றார். சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர்கள் கருமருந்தே அயோத்தினார் கதிபதியே, கற்றவர்கள் தாம்பாழும் கணபுரத்தின் கருமணியே, சித்தவதன் சொல்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ. சிற்றவை கையை அவருடைய சொல்கொண்ட ஸ்ரீராமா நீ தாலேலோ என்று கௌசல்ய தாலாட்டு பாயிண்ட்டு தான். சுற்றம் எல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, சுற்றத்தவர்கள் அத்தனை பேரும் பின்னாடி வந்து எத்தனை கைங்கறி மணிப்பாளோ அத்தனை லட்சணம் ஒத்தனை பண்ண மருந்து, அதான் அவனுக்கு இருக்கிற பெருமையா. சுற்றம் எல்லாம் போவே இல்லை, ஒத்தன்தான் கூட போயிருக்கான், ஆனா பாட்டுல சுற்றம் எல்லாம் பின்தொடரங்கிறார். அப்படின்னா அத்தனை பேரும் வந்ததுக்கு சமமா லட்சுமணன் ஒருத்தன் வந்தான். அவன் செய்த கைங்கரியம் அவ்வளவு தன்னிகரற்றதுங்கத்தை அங்கும் கண்டுகொள்ளலாம். பாவஜேன கிருதஜேன தர்மஜேன லட்சுமணன் ஸ்வயா புத்திரேன தர்மாத்மான சம்பிருத்த பிதாமம. இப்படியே காலம் கழிஞ்சிருந்தது. ராமன் பார்த்தார், என்ன இன்னும் ஒண்ணும் தேவ காரியம் பண்ண முடியலையே, நாழியானா ஆறு இன்னைக்கு உபன்யாசம் ஆரம்பிச்சு ஒன்றரை நாழி ஆயிடுச்சு, இன்னும் சூப்பனுக்கே வரலன்னா வந்தாத்தான மேற்கொண்டு நாம உபன்யாசம் ஓடும், ராமனுக்கும் வேலை ஓடும். அதனால ராமன் பாத்துக்கிறார், ஏசு இந்த சூப்பனையை காணணுட்டு தந்தேசம் ராட்சசி காசிது ஆசதாம எதிர்ச்சையா. அப்ப பார்த்து பகவத் சங்கல்பத்தாலே அந்த இடத்தை தேடி நொண்டாள் அவள், தந்தேசம் ராட்சசி காசிது, யாரோ ஒரு ராட்சசி ஆசதாம வந்தாள் எதிர்ச்சையா, எதேச்சையா வந்தா. வந்தவ ராமனை பார்த்த உடனே அதி மோகங்கதையாக ஆனாள், தன்னுடைய உருவத்தை மாத்திட்டு ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்தாள். அத்தியந்த சுகசம்ருத்தா சுகுமார சுகோதிதா கதன்னு அபரராத்திரேடு சரையூம பகாகதே மிரியா பிரியா விபாஷி மியா விபாஷி மதுரோ தீர்க்கபாகுர் அரிந்தமஹா சந்தேஜ விதிதான் சௌக்கியான் அனார்யம் சர்வாத்மனாசிரிதா பர்த்தா தசரதோயஸ்யாஹ சாதுஷ்ய பரதஸ்ருதா நதேம்பா மத்ய மாதா தகரிகிதவ்யா கதாச்சன என்று ராமன் அங்கு இருக்கும்போது யவமுக்தஸ்ய ராட்சஸ்யா சூர்பணாக்யா பரந்தபஹ வந்தவள் தன் உருவத்தை மாத்தினு ராமன் பக்கத்தில் வந்துட்டான். வால்மீகி நவரசத்தையும் வச்சிருக்காருன்னு முதல் நாள் பார்த்தமொழி ஹாஸ்யரசத்தையும் இங்கதான் வச்சார். யாரும் சிரிப்பு வேண்டாமா, ஒரே அழுதுட்டே சொல்லியிருந்தா அது எங்கேயான ஒரு இடத்துல சீக்கிரம் மொழி. இப்ப சூர்பணக்கையும் ராமனையும் ஒரு சேர வால்மீகி பாக்கிறார், நல்ல ஒற்றுமை ரெண்டு பேருக்கும், எவ்வளவு ஒற்றுமை தெரியும், இவளுக்கு இவளுக்கும் எக்காரணம் கொண்டும் ஒற்றுமையே இல்லை. அவர் இருக்கிறதையும் இருக்கிறதையும் சேர்த்து பார்த்தா சாது சூர்பணகா நாம தசக்ரீவச ராட்சசா பகினி ராம மாசாத்திய ததர்ஷ திருதசோபமம் சுகுமாரம் மகாசத்வம் பார்த்திவ வியஞ்சனான்விதம் சுமுகம் துர்முகி ராமம். இந்த ரெண்டு பேரையும் நன்னா ஒப்பு நோக்கி சொல்றார் வால்மீகி. சுமுகம் இவன் முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம், துர்முகி பார்த்தாலே நாலு நாளைக்கு தூக்கம் வராது. சுமுகம் துர்முகி ராமம் விருத்தமத்தியம் மகோதரி இவளுக்கு இடுப்பு தான் இருக்கு உடம்புலயே, ராமனுக்கு இடுப்பே காணும், அவனுக்கு புருஷோத்தமனுடைய லட்சணம் சாமுத்ரிகா லட்சணம் சொல்றது, நம்ம கை விரல இப்படி வச்சா நம்ம இடுப்பு இதுக்குள்ள இருக்கணுமா, யாருக்கான இருக்க போறது அப்படிதான் இல்லை, ஆனா சொல்லிருக்கிறது அப்படித்தான். இப்படி வச்சா சீதைக்கு இடுப்பே இருக்காதான், ராமனுக்கு இடுப்பே இருக்காதான், மேல அவயவங்கள் இருக்கு கீழ அவயவங்கள் இருக்கு அதனால நடுவில் இடுப்பு இருக்கு அப்படின்னு ஊசிச்சு தெரிஞ்சுக்கணும், கண்ணில் இடுப்பு படவே கூடாது. அவ்வளவு சிறுத்த இடை ராமனுக்கு சிற்றடை நுடங்க ஒளின்னு பார்க்கிறோம், மின்னட மடவார்கள் நின் அருள் சூடுவார்னு பாசுறோம், மின்னல போன்ற நுண்ணி இடை அது இருக்கு ராமனுக்கு. இவளுக்கு பார்த்தா ஒரே விருத்த மத்தியம், மத்தியம் தான் இருக்கு, இடுக்கிறதே இடுக்கு மட்டும்தானே தவிர மற்ற ஒண்ணு தெரியல. விருத்தமத்தியம் மகோதரி சுமுகம் துர்முகி ராமம் விருத்தமத்தியம் மகோதரி விசாலாட்சம் விரூபாட்சி. இவனுடைய கண்களை பார்த்துட்டே இருக்கலாம், அகன்ற கண்கள். அவோ எங்க பாக்குறாள்னே தெரியல. விசாலாட்சம் விரூபாட்சி, கண்ணு சின்னதா இருக்கு, ராட்சசி இல்லையோ, சின்ன கண்ணு, அதையும் எங்கயோ குரூரமா பார்வை பார்க்கிறா. விசாலாட்சம் விரூபாட்சி சுகேஷம் தாமிரமூர்த்தஜா, ராமனுடைய திருக்குழலை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம், நீண்டு நைத்து இருண்டு சுருண்டு படபடா, நம்ம வாரி பின்னி கட்டிவிட மாட்டோமான்னு இருக்கும் அவளை வழக்கு. இவளுக்கு தாமிரமூர்த்தஜா, தாமிரமூர்த்தஜான்னா சம்பட்ட தலைமைன்னு அர்த்தம், சம்பட்டையா இருக்குதுன்னு வசூட்டார். இப்ப நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதை காசை கொடுத்து வேற பண்ணிட்டு வரா நிறைய பேர் இருக்கும். அது இப்ப அவர் சொன்னது சுகேசம் தாமிரமூர்த்தஜா, தாமிரமூர்த்தஜா பிரிய ரூபம் விரூபாசா சுஸ்வரம் பைரவஸ்வரா. ராமன் பேசச்சவே சுஸ்வரமா பேசுவான், அவன் பேசிட்டே இருந்தா கேட்டுட்டே இருக்கலாம். அத போல பேச்சில் அழகு ராமனுக்கு குரலின் இனிமை. ஆனா இவள்தோ தகரத்துல ஆணியால பேச்ச அப்படி இருக்கும், அத போல பைரவஸ்வரா பேசறத கேட்டாலே காடு நடுங்கி சிங்கம் பயந்துபடும். தருணம் தருணா விருத்தா தட்சிணம் ஆமபாஷினி நியாய விருத்தம் சுதிர் விருத்தா பிரியம் அப்பிரிய தர்சனம். பாக்குறதுக்கே அவர் அழகா இருக்கார், பாக்குறதுக்கே அவர் அழகே அச்சவளாக இருக்கிறார். இப்படி இருக்கிறவர் சக்குன்னு தன்னுடைய ரூபத்தை மாத்திட்டா, அழகிய ரூபத்தோட நேர ராமனிடத்துக்கு வந்து சேர்ந்தார். வந்தவள் ராமனை பார்த்து நீ யார் என்று கேட்கிறார். எங்கயோ தெரியாத இடத்துல போய் உட்காந்துருக்கிறச்சு, திடீர்னு வந்து நம்மள பார்த்து ஆறுனு கேட்டா என்ன கேட்போம், நீ யார்? திரும்ப உடனே கேட்டுவோம், இது நம்ம அவ்வளவு நேர்மை, நம்ம யாருன்னு ஒருத்தருட்டையும் சொல்லிக்கவே மாட்டோம். யாரான ஒருத்தர் நீ யாருன்னு கேட்டா சரி தொலைபேசி எடுக்கிற பாருங்க, எடுக்கிறச்ச யார் பேசுறதுன்னா உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்பா. இல்ல இந்த மாதிரி கிருஷ்ணன் இருக்காரா, அவர் இல்லை நான் தான் சொல்லுவேன், நான் சொல்றதே அவர் இல்லையன்னு விடுவேன், நான் தான் அது, ஆனா அவர் கேட்கறச்சே சொல்றேன்னா நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஆறு இருக்கே அது தெளிக்க மாட்டேன். சில பேருக்கு ரொம்ப தைரியம், கடன் குறைச்செல்லாம் வாங்கியிருந்தா நம்ம கவலை பண்ணோம், நிறைய வாங்கிட்டா கொடுத்தோம் தான் கவலை பண்ணும், அப்புறம் நம்ம பட வேண்டிய தேவை. குறைச்சலா நம்ம நம்மள உதப்படுற அளவுக்கு வாங்கியிருந்தோம்னா நம்ம தான் கொடுக்கணும், ஓஹோன்னு வாங்கிட்டோம்னா அப்புறம் கவலை அவனு செய்த வரை என்னதே கிடையாது. அதனால சில பேருக்கு அந்த நேர்மை வராது, கேட்கறச்சே நம்ம ஆறுன்னு சொல்லவே மாட்டான். ஆனா ராமனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆமா நீ ஆர்? ராமன் தான் பேரை மட்டுமான சுருட்டு நிறுத்தலாம் இல்லையோ, தசரதன் யாருன்னு ஆரம்பிச்சாரு. அவருக்கு எப்போ ராமாயணம் சொல்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால அவரே ஆரம்பிச்சார். ஆசீத் தசரதோ நாம ராஜா திருஷ விக்கிரமா தஸ்யாகம் அக்ரஜஸ் புத்திரோ ராமோ நாம ஜனைஸ்ருதா பிராதாயம் லக்ஷ்மணோ நாம யவியான் மாமனுவிரதா யம் பார்யாச வைதேகி மமசீதேதி விஸ்ருதா. தசரதன் இருந்தார் 60,000 ஆண்டு புத்திர பாக்கியமே கிடைக்கல, விஷயச்சிருந்த கூட்டம் வந்து புத்திரகாமி விட்டு யாகம் பண்ணார், பாயசம் கிடைச்சி 4 பிள்ளைகள் பிறந்தார்கள், மூத்தவனாம் தாராமன், இதோ நடுவுல ஒன்று லக்ஷ்மணன் இருக்கா, அப்புறம் 12 வருஷம் கழிச்சா எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, பிள்ள முடிச்சு இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், 12 இவள் தான் என்னுடைய சீதை, அதுக்கப்புறம் எங்களுடைய நடு தாயாருக்கு என்னமோ பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணனாச்சு, அதனால 2 வாரம் கேட்டா போட்டோம், போனவா நேர சரவங்காசிரமத்துக்கு போனோம், கொஞ்ச நாள் இருந்தோம் சுதீஷ்ணாசிரமத்துக்கு போனோம், இருந்தோம் 10.5 வருஷம் எங்கெங்க இருந்தோம் சொல்றேன் பண்ணே, இந்தந்த இடத்துல 10.5 வருஷம் கழிச்சிட்டோம், இப்போ பஞ்சவடிக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தான், நாள் ஆனவுடனே நான் திரும்பி போடுவேன், என்னுடைய தாய்மார்களோட சேர்ந்துருவேன், பட்டாபிஷேகம் தான் என் நாட்டு மக்களை நான் ரட்சித்தாகணும், இத்தனை கதையை சொல்லிட்டு பெண்ணே நீ ஆறுனார். இப்படி கதை சொல்லி நான் யாரையுமே பார்த்தது கிடையாது, இதென்ன நீ யாருன்னு கேட்டதுக்கு இந்த பதிலான வால்மீகிக்கு ஆச்சரியம். அதே சமயத்தில் அதி பிரீதி ராமனிடத்திலே ரிஜுபுத்தையா சர்வம் ஆச்சாது உபசக்கரமே, என்ன நேர்மை இருந்தா ஒரு வார்த்தை மிச்சம் வைக்காமல் ராமன் பேசியிருப்பான். அந்த நேர்மை மக்களிடத்துல வர்றது ரொம்பவே கேட்டா, ஒரு வார்த்தை கேட்டான்னு சொன்ன உடனே எப்படி அந்த நேர்மை வருதுன்னு நான் தைரியம், நான் தப்பு வழி போல யார் எதை கேட்டான்னு நமக்கு கவலை கிடையாது, நாம் நேர் வழியிலேங்கிறத நடந்துட்டோம்னால் யாரிடத்திலும் எந்த மறைச்சு பேச வேண்டிய அவசியமே இல்லை, நேர்வழி இல்லேன்னா தான் எல்லா பயமும் வந்துடும். அதெல்லாம் சாமி நீ ஏதோ திரேதாயுகத்துல ராமாயண கதை படிச்சுட்டு இருக்கீங்க, நாம் இருக்கிறது கரியுகத்திலே, நான் எந்த யுகத்துக்கு நேர்வழி நேர்வழி தான், அது மாறவே மாறாது. நம்ம யுகத்தை குற்றம் சொல்றதுல அர்த்தமே கிடையாது, யுகம் நாளும் பகவானாலே சிருஷ்டிக்கப்பட்டது, அவர் எவர் கிருதயுகத்தை சிருஷ்டித்தாரோ அவர் தான் கலியுகத்தையும் சிருஷ்டிச்சிருந்தார், எத்தையுமே கெட்டதாக பகவான் சிருஷ்டிச்சிடவே மாட்டார், கலியுகத்துக்குன்னு இருக்கிற நன்மைகள் உண்டு, நாம தான் மனத்தை திருடப்படுத்திக் கொண்டு சாஸ்திரப்படி நடக்க வேண்டுமே தவிர எத்தையோ யுகத்தையும் அதிகாரிகளையும் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நல்ல நேர்மையோட கூட ராமன் சகலத்தையும் உரைத்த அரண்யம் விச அரண்யம் விசராம் இதம் ஏகா சர்வபயங்கரா ராவணோ நாமமே பிராதா எதிதே ஸ்ரோத்திரமாகதா விபீஷணத்து தர்மாத்மா நது ராட்சசேஷ்டிதா. சரி தன்னை பத்தி சொல்லிக்கணுமோ இவள், நான் தான் ராவணனுக்கு தங்கை, கூட விபீஷணனை பத்தி சொல்லிட்டு விபீஷணன் தர்மாத்மா தர்மாத்மான்னு நீர் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த தர்மாத்மாவுக்கு தங்க நான் தான், ராவணன் ராவணன் கேள்விப்பட்டிருப்பீரே, அவதங்க நான் தான். எல்லாம் சரி, எதற்கு வந்தாயின்னு ராமன் கேட்டார். இல்ல உங்களை எல்லாம் பார்த்துட்டு போகலான்னு பிடாக வந்தேன், ஆனா பார்த்த இடத்துல உன் பேர்ல ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால உண்மைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு நேர வெளிவிட்டாவள். அரண்யம் விசராமீதம் ஏகா சர்வபயங்கரா விபீர்ணத்து தர்மாத்மா சாந்து சூர்பணகாம் ராமா காமபாசாவ பாசிதம் ஸ்வேச்சையா சரக்ஷணையா வாசா ஸ்மிதபூர்வம் அசாப்ரவீது கிருததாரோஸ்மி பவதி பாத்யேயம் தயிதா மம. அப்போ ராமன் தப்பாவே எடுத்துல, நான் ஏற்கனவே கல்யாணமானவள் பெண்ணே, அதனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடியாது. கிருததாரோஸ்மி அப்படின்னா தாராக பத்னின் அர்த்தம். கிருததாரோஸ்மி செய்யப்பட்ட கல்யாணம் மனைவியோட கூடியவன். கிருததாரோஸ்மி பவதி பாத்யேய தயிதா மம ஸ்தத்விதானாந்து நாரீணாம் சுதுக்காசு சபத்திரதா. அதனாலே நீ இப்ப கல்யாணம் பண்ணியானா கூட இன்னொரே மனைவி இருந்தா அவனை பிடிக்க போறதோ? அது பிடிக்காது. அப்போ ஒன்று செய், அதோ தூரத்துல லக்ஷ்மணன் நின்று நம்பர். அவன் எப்படி இருக்காருன்னா, அனுஜத்தேவமே பிராதா சீலவான் பிரிய தரிசனா சீமான் அகிருந்தாரச்ச லக்ஷ்மணோ நாம வீரியவான். நானும் கருப்பா இருக்க பண்ணேன், அவன் எவ்வளவு செவப்பா இருக்கம்பர், அதனால நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கலாம். சீமான் அகிருந்ததாரச்ச, அது இன்னொன்னு வேற, கல்யாணமே ஆகாத ஒன்றுட்டா நாம. வால்மீகி பார்த்தார், இது எதிரே பார்க்கலவர். ராமன் போய் இவ்வளவு நேர்மையா இருக்கிறவர் நேர போய் சொல்லிட்டார். எப்படி சீமான் அகிருததாரஸ்யன்னு சொல்லலாமான்னா, இல்ல கல்யாணம் ஆகாதவன் சொல்லலே. அதுக்கப்புறம் வியாக்கியான தெரிவிச்சுனா அகிருததா தாராகான பத்னி என்னது, கலத்திரம் பத்னி பாரியா தாராக, இதெல்லாம் மனைவிக்கு உண்டான சொற்கள். சம்ஸ்கிருதத்திலே சப்தத்துக்கு தான் லிங்கம், பொருளுக்கு லிங்கம் இல்லை. லிங்கம்னா ஆண்பால் பெண்பால்னு சொல்றதுதான் லிங்கம், சொல்லுக்குத்தான் லிங்கம். தாராகாங்கிறது புல்லிங்கம், பத்னிங்கிறது ஸ்ரீலிங்கம், பாரியாங்கிறது ஸ்ரீலிங்கம், கலத்திரங்கிறது நமுசலிங்கம், மூணுக்குமே மனைவின்னு தான் பேர். ஆனா மற்ற பாஷையெல்லாம் ஆளை வச்சுதான் லிங்கம். ஆனா சம்ஸ்கிருதத்துல மட்டும் மனைவிங்கிற ஒரு பெண்ணை குறிக்கிறதுக்கு மூன்று லிங்கத்திலையும் சொல்லிருக்கும். தாராகான்னு சொல்லலாம், பத்னின்னு சொல்லலாம், பாரியான்னு சொல்லலாம், கலத்திரம்னு சொல்லலாம். அதனால அகிருததாரச்ச கிருததாராக, அகிருததாராக சகிருததாராகனு சேர்த்துக்கணும். அகிருததாராகான கல்யாணம் ஆகாதவன்னு அர்த்தம் இல்லை, சகிருத மனைவி கூட இல்லாதவன் அர்த்தம். அப்படி வச்சுக்கணுமே தவிர கல்யாணம் ஆகலேன்னு ராமன் ஒண்ணு போய் சொல்லுவந்த இடத்துல சகிருதாரச்ச சீமான கிருததாரச்ச லக்ஷ்மணோ நாம வீரியவான் கதன் தாசஸ் மேதாசி பாரியா பவிக்கு மிச்சசி. நேர லக்ஷ்மண்ட போய் நின்னாவள், தேவல அவன் இல்லாட்டா இவன் யாரும் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுக்காக வந்து கேட்டான். அவன் சொன்னான், நானே தாசன், தாசனுக்கு தாசியா, சுவாமிக்கு தாசியா இருந்தா கூட தேவையில்ல, தாசனுக்கு போய் தாசியா இருந்தே தான பிரயோஜனம் உண்டோ, நீ சுவாமியை போய் குடிச்சுக்கோ அப்படின்னு இவன் கை காட்டுட்டான். அவளை பார்த்து சொல்லுகிறான், கதம் தாசஸ்யமே தாசி பாரியா பவிதம் இச்சசி ஆர்யசத்துவம் விசாலாட்சி பாரியா பவ யவீயசி. ஆர்யன் ரொம்ப வசந்த சக்கரவர்த்தி திருமகன், நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு திரும்பி வந்தா, இவன் அங்க தள்ளி விட்டான், அவன் இங்க தள்ளி விட்டான், மாறி மாறி போனோடனே கோபம் தாங்கல அவளுக்கு. இத்தனாய் வேஷம் கொண்டாலோ இல்லை எல்லாம் போச்சு, கோபம் வந்துட்டு அப்புறம் யாராலதான் தாங்கிக்கிறதுக்கு முடியும். தன்னுடைய சொரூபத்தை எடுத்துட்டாள், உடனே இந்த சீதைய கொன்னுட்டா தான் நமக்கு ராமன் கிடைப்பார் அப்படின்னு அவள் பேர்லே குதிக்க யுத்தியுக்தோ லக்ஷ்மணஸ்தஸ்யா குருத்தோ ராமஸ்ய பஷ்யதா உத்ருத்ய கங்கம் சிச்சேத கர்ணனாசே மகாபலஹ. கஞ்சாட ராமன் காட்ட தன்னுடைய வாளை லக்ஷ்மணன் உருவினான். உத்ருத்ய கங்க சிச்சேத கர்ணநாசம் காதையும் மூக்கையும் சேர்த்து அறுத்து விட்டார். கொல்ல இறக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் யானும் பிறந்தமை பொய்யன்னேன் ஆண்டாளுடைய போஷனம் கூறார்ந்த வாழால் குடிமூக்கும் காதிரண்டும் ஈரா வெடுத்து அவட்டு மூத்தோனேன் அழ்வார் சாதித்தார். தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடித்தவன் தாசரதி என்ன அழ்வார் போஷனம். தங்கையை மூக்க விட்டுவிட்டார், தமையனை தலையை விட்டுட்டார். தமையன்ன ராவணன், ராவனுடைய தலையை வெட்டினார், சங்கையனுடைய மூக்க வெட்டினார். ஒல்லி காது மூக்கு கறந்து போச்சு, ரத்தமாக கொட்டின்னு இருக்கு. நேரம் இங்கேருந்து ஜனஸ்தானத்துக்கு போனா அவள். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் நாசிக் பஞ்சவடின்னு சொன்னேன், அது மும்பைக்கு வடகிழக்கு திசையில இருக்கு. வடகிழக்கு திசையில சுமார் ஒரு 100 மைல் போனேன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இருக்கு. அங்கிருந்து நேர தெற்க வரணும், அது கொஞ்சம் தெற்க வந்த உடனே ஜனஸ்தானம்ங்கிற இடம் இருக்கு. அநேகமா ஜனஸ்தானம்ங்கிறது மக்கள் வாழற இடம் அல்லது ஜனபதம், அந்த இடத்துக்கு வெளியில இருக்கும். அந்த இடத்துலதான் கரதூஷணாதிகள் 14,000 பேர் ராட்சசாலுதான். இதெல்லாம் இப்ப வரவு காரியம், நம்ம நல்ல ஆத்ம பந்துக்கள் போடும். அதனால நேரம் அங்க போய் இருந்தாவ போன உடனே காது மூக்கு அருந்து ரத்தமா போட்டுருக்கு. கரதூஷணாதிகள் பார்த்து என்ன தங்க மூக்கு இப்படி அருந்து போய் தொங்குறதேனா, அவ வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லணும் இல்லையோ. ஒரு ஸ்லோகம் சொல்றா பாருங்க, தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்சவ் சீர்கிருஷ்ணாஜினாம்பரவ். ஆழ்வார் கூட இப்படி பாடமாட்டார், அவ்வளவு நன்னா ராமனை கொண்டாடிட்டு இருக்காங்க. தருணவ் என்ன இளமை, என்ன இளமை. ரூபசம்பன்னவ் திருமேனி அழகா பார்த்துட்டே இருக்கலாம். சுகுமாரவ் தொட்டா சிறந்து பண்ணும் போட்டு மகாபலம் அதிபலசாலிகள், புண்டரீக விஷாலாட்சம் நீண்ட கரியவாகி புடவரந்து விழுந்து செவ்வரிவோள், நீண்டவ பெரியவாய கண்கள், சிரகட்னாஜினாம்பரோ மான்தோல் மரவுரி எடுப்பல தரிச்சிருக்கிறவர்கள். சொல்ல சொல்ல அவளுக்கு ஒண்ணும் புரியல, தங்க சாதாரணமா வெட்டு கொளுத்து சாப்பிடு இப்படித்தானே சொல்லுவாள். இன்னைக்கு ஏதேவ் வந்து என்னமோ தருணம் ரூப சம்பன்னம் சுகுமாரோ மகாபலங்கிறாளே, என்ன நடந்ததுன்னு பிடிச்சி தட்டி காட்டான் கரம். அப்ப சொன்னா அந்த அழகர்கள் தான் என்னை இப்படி ஆக்கிட்டான், அதைத்தான் சொல்றதுக்காக நான் இவ்வளவு பிரயத்தனப்பட்டேன், இதுக்குதான் உன்ன புக்கு வயமரப்பார போறேன்னு சொல்லுவா. எதையோ சொல்ல வந்துட்டு மொத்தமா மறந்து போய் என்னத்தையோ பேசிட்டு இருக்கா பாருங்க. ஒருத்தர் வந்து பரீட்சைக்கு போறேன்ட்டு தென்னை மரத்தினுடைய பயன்கள் தான் படிச்சுன்னு போனார். அவ பசுமாட்டோட பயன் என்னன்னு கேட்டான். இவருக்கு எழுதுறது தென்னை மரத்தோட பயன்லாம் எழுதிட்டு பசுமாடுதல் கட்டி விட்டுருந்தான். எழுதி பச்சை மரத்தை எழுதி ஆகணும், அப்ப எல்லா பயனையும் எழுதிட்டு பசுமாட்டி அதுல கட்டி விட்டுருந்தேன். அப்படி எடுத்து விழுதுக்கும் தருண ரூப சம்பந்த சுகுமாரோன்னு ராமனை பத்தி ஓஹோன்னு கொண்டாடிட்டு கடைசியில் அவன் தான் என் காது மூக்க அறுத்தானா சரின்னு 14,000 பேரும் போர் தொடுத்து வந்தார்கள். 14,000 பேரையும் ஒரு முகூர்த்த காலத்திலே ராமன் அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் ரகுவீர கத்தியத்திலே வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், ஒருத்தருடைய சகாயமும் இல்லாமல் அசகாய சூரன அனபாய சாகசா யாரும் எதிர்பார்க்காத சாகச செயலாய் மொத்த பேரையும் அடித்து கீழே வீழ்த்தினான். விழுந்துட்டு இருப்பார் ராமன் லக்ஷ்மணன் தானே சண்டைக்கு வரையன்னு தெரிவித்தான். ஆனா நீ வரவேண்டாம் லக்ஷ்மணா, நீ இரு அப்படின்னு சொல்லி தானே போய் 14,000 பேரையும் அழித்தான். முடித்த பிற்பாடு ஒத்தன் மட்டும் கீழே சொன்னு எப்ப பார்த்தாலும் ஒத்தரை மட்டும் மிச்சம் விட்டுறா ராமன், நகம்பனன் ஒத்தரை மட்டும் விட்டு வச்சான். அவன் ஒரு புடவையை சுத்தினான் மூலையில கடந்து, புடவையை சுத்தினோடனே இது பெண்ணு போல் இருக்குன்னு நினைச்சு ராமன் விட்டுட்டான். விட்டுட்டு உடனே நேர போய் ராவண நடத்துல மொத்த கதையை அவன் சொல்லிட்டான். இவன் போய் நின்னுட்டு ராமன் ராமன் என்ன ராமன் என்ன வீரம்னா ராவணன் மாடி நின்று பேசினா நடுங்காத உடம்பு. அகம்பனன்னா அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க, கம்பனம்னா நடுக்க, அகம்பனம்னா நடுக்கமே இல்லாத. என்னைக்கோ ராமபிரபாவம் பேச போறான்னு தெரிஞ்சு பெறச்சேவா பேர் வச்சுட்டான் அகம்பனன்னு. அவனுக்கு பேர் தைரியமா ராவணன் முன்னாடி பேசினா அவன் ஒண்ணுமே கேட்டுக்கல. 14,000 பேர்ல எத்தனை பேர் போனான்னா 13,999 எல்லாரும் போயிட்டான். மிச்சம் நான் ஒத்தந்தான். ஏன் போயிட்டான்னு கேட்கணும் இல்லையோ, நீ எப்படி வந்தேன்னா 14,000 பேரும் போயிட்டா நீயும் போயிருக்கணுமே, நீ மட்டும் எப்படி வந்தேன்னா லே மூலையில ஒரு புடவை கடந்தது சுத்தின்னு வந்தேன். அது இருக்கட்டும், நீ ராமனை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோ என்னவன் வைபவன் சொல்ல சூர்பன் அதுக்குள்ள ஓடி வந்து ராமனை பற்றி எடுத்துரைக்க கடைசியில ராவணனுடைய மனசு கலங்கி இனி சீதையைத்தான் நாம் அடைய வேண்டும்ங்கிற ஆசை, அந்த வெறிய இவள் தான் தூண்டினாள், சூர்பனகை தான் தூண்டினாள். அந்த வெறியோட நேர மாயமான் மாரீசனுடைய இடத்துக்கு போனான், போய் உம்முடைய சகாயம் வேணும் என்று கேட்கிறான். இது அந்த பக்கம். இந்த பக்கத்திலே 14,000 பேரையும் கொண்டுட்டு ராமன் தான் இருக்கிற ஆசிரமத்துக்கு வருகிறார். அப்ப ராமனுடைய திருமேனி முழுக்க ரத்தமா போட்டின்னு இருக்கு. சந்திருஷ்டா சத்ருகந்தான மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பருஷஸ்வஜே பபூவ ஹிருஷ்டா. சீதை ரொம்ப ஆனந்தப்பட்டு ராமனுடைய திருமேனி அப்படியே ஆலிங்கனம் பண்ணி கொண்டாளாம். இல்லைன்னா மருந்து போட்டு என்னைக்கு குணமா இருக்கு, உடம்பு முழுக்க சல்லட கண்ணா தொலைச்சு ரத்தமா போட்டின்னு இருக்கு. அதனால அப்படியே அணைத்து கொண்டு தம் திருஷ்டுவா அந்த ராமனை கண்டாள். எந்த ராமனே, அழகனான ராமனே, தன் பர்த்தாவான ராமனே, ரிஷிகளுக்காக பிரதிஜை பண்ணியிருந்த ராமனே. என்னை இவதான் பரீட்சை பண்ணான், ரிஷிகளுக்கெல்லாம் பிரதிஜை பண்ணியிருந்தே என்னானு தூதோ ஆயிடுச்சு. சீதை என்னை பார்த்து நீ என்ன கேள்வி கேட்டேன், நீ எதுக்கு வில்ல பிடிச்சிருக்கேன்னு கேள்வி கேள்வி, அதுக்கு தான் இந்த வில். இப்போ 14,000 பேர் அழிப்பதற்குத்தான் வில். ராமனுக்கு ரொம்ப நாளா எண்ணம் வச்சுருக்கார், கிட்டத்தட்ட 13 வருஷமா. நேற்றுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆண் உடை உடுத்திய பெண்ணுக்கு என் தகப்பனார் பெண்ணை கொடுத்து ஏமாந்து போனார், இது சீதை சொன்னாள்னு சொல்லியிருந்தேன் இல்லையோ. அதுலேருந்து ராமனுக்கு தாங்கல, இப்படி ஒரு வார்த்தை நம்ம வாங்கிட்டு இருக்க வேண்டாம், என்ன தாருந்தாலும் அதுவும் கைப்பிடித்த மனைவி இடத்துல வாங்கிட்டு இருக்க வேண்டாம், இதை மாத்தணும்னு ஒரு எண்ணம். இப்ப ராமன் 14,000 பேரை கொண்டுட்டு நின்னாலும் இல்லையோ, இல்ல இல்ல ஆணுக்கு தான் எங்க தகப்ப நான் பெண்ணை கொடுத்தாரு அப்படின்னு சீதை ஒத்துந்து தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ கிட்டா சீதை உளவாக பெற்றாள் வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. ராமனை உடனே காடாலிங்கனம் பண்ணி கொண்டாள். ஆலிங்கனத்திலிருந்த சீதையினுடைய திருமேனி முழுக்க சந்தானகரணி விசல்யகரணிங்கிற மூலிகைகள், லட்சுமியினுடைய திருமேனி முழுக்க மூலிகையா, அந்த மொத்த மூலிகை அவன் பேர்ல பட்டு பட்டு தெரித்தா போலே திருமேனி ஆச்சரியமாயிடுச்சு. அது அங்கு நடந்தது. இந்த பக்கத்திலே அவனும் மாரீசன் மாயமான் மாயனிடத்திலே போய் கேட்க மாரீசனும் மாயமானாக வந்தான். அவன் எத்தனையோ நல்லதெல்லாத்தையும் எடுத்து சொல்லி பார்த்தான். ராவணா அப்பிரமேயம் கி தத்தேஜா யசசாத் அனகாத்மஜா, சீதை கூட இருக்கும் போது ராமனிடத்திலே அபசாரப்படாதே, அவர்கள் பெருமை உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் நான் மாரீசன். ராவணன் கேட்டார் நீ எப்ப பார்த்து வந்தேன்னா, பார்த்தேனே அவருக்கு 12 வயசா இருக்கிறச்சே யாக சம்ரக்ஷணத்துக்கு வரச்சே நானும் சுபாவும் தான் போனோம், அப்ப பட்ட அடி எனக்கு மறக்கவே இல்லை ரவணான்னு. சுபாகு போட்டா என்னை கொண்டு போய் கடல்ல தூக்கி அடிச்சார் ராமன். கீழே இந்த சரித்திரம் பார்த்துருக்கோம். அதாவது ரகாராதி நாமானின்னு ஸ்லோகம் கீழே ஒன்று சொல்லியும், பிடிச்ச வாழை பார்த்துருந்தா கூட எப்போதாலும் அதுவே தெரியும், பயந்து போன வாழை நினைச்சிருந்தாலும் எப்போதாலும் அது தெரியும். சொல்றான் ராங்கிற பேர் ஆரம்பிச்சாலும் எனக்கு பயமா இருக்கிறாவனா, நான் அப்ப பட்ட அடி ராமனிடத்துல பட்டது, உன் பேர் ராவணன், ஆனா ரான் ஆரம்பிக்குச்சே எனக்கு பயமா இருக்கு. விரக்ஷே விரக்ஷேஞ்ச பட்சியாமி ஸ்திரகிருஷ்ணாஜி ராம்பரம், எந்த மரத்துல பார்த்தாலும் ராமன் தான் தெரியுதா. நான் பட்டுட்டேன், நீ பட வேண்டான்னு நல்லது உனக்கு சொல்றேன், கேட்டுக்கோ. சீதாராமனிடத்துல அபச்சாரப்படாது என்ன அவன் கேட்கல. துஜாபத்யேயம் அப்யேயம் நான் அமையன்ட்டு கஷ்டச்சிட்டு, என்னை இரண்டால வகுத்தெடுத்தாலும் அப்போதும் என் உடல் பின்னாடிதான் விழுந்தார் ராவணன். ராவணரை ரெண்டா வெட்டி உடம்பு கீழே விழுது சொல்லும் விழர்ச்சி இப்படி முன்பக்கம் விழுந்ததுன்னா ஒருவேளை ராமனை நமஸ்கரிக்கிறானோன்னு ராமன் மன்னிச்சிருவான். அதனால அப்பவும் என் உடம்பு இப்படிதான் விழுந்துறான். என்ன நல்ல பாருங்க, விதா பஜ்ஜேயம் அப்யேயம் என்னை இரண்டா வகுத்தா கூட என் உடம்பு பின்னாடி தான் விழும், நான் அமேயம் ஒரு நாளும் கீழே விழுந்து வணங்க மாட்டேன். மாரிச்சா செல்வ சற்கள் நீ உடனே மாயமானாக போ. மாயமானாக சென்றான், மாயமான் மாய செத்து மறுதட நடந்து வையன் சாயமா பரவ பொங்க தடவர திரித்து வானோர் கீமார் எம்பிரானாக் என்னுட நெஞ்சமென்னும் தூயமா மாலை கொண்டு தூட்டுவன் தொண்டனேனேன்னு அழ்வார் சாதிக்கிறார். மாயமான் மிருக மருது அப்படி இப்படி பொன்மான் ஓடல். அப்ப இந்த சீதை பார்த்து நாங்க விளையாடுறதுக்காக இருக்கட்ட கிரீடார்த்தனோ பவிஷதி அந்த மானை பிடித்து போடுவன்னு கேட்கிறாள். வெடிக்கையாவத்தில் எழுதி வைத்தார் அம்மான் பக்கத்தில் இருக்கிறச்சே அம்மான பிரார்த்திச்சிட்டாள் அவள். அம்மான்னா தமிழ சுவாமின்னு அர்த்தம், ராமன் கூட இருக்கார் கைப்பிடித்த மனவாள அம்மான் ஏதோ இருக்கிற மான். அம்மான கேட்டுட்டு அம்மான விட்டாளும் அதான் தப்பா போச்சு. இவர் கூட இருக்கும்போது அதை பிடிச்சிடுவான்னா சரி போறேன் ராமன் கிளம்பினார். லக்ஷ்மணன் தடுத்து நிறுத்தார். ஆகூய ஆகூய புனஸ்தன் மிருகம் சாது வீட்சதே ஆகச்சாகச்ச சீக்கிரம் வை ஆரியபுத்திர சகானுஜ தமேவயினேகம் மன்னே மாரீசம் ராட்சசம் மிருகம் சங்கமானஸ்து சந்திருஷ்டுவா லக்ஷ்மணோ வாக்கியம் அப்ரவீத் சரந்தோ மிருகயாம் திருஷ்டாக பாபேன உபாதினாவனே அஸ்ய மாயா விதோ மாயா மிருகரூபம் இதம் கிருதம். எனக்கு சந்தேகமா இருக்கிறாமா, பொன்மான்லாம் நான் லோகத்துல பார்த்தது கிடையாது. இன்னொன்னு பாரு, பக்கத்துல இருக்கிற மான்கள்லாம் வந்து மூந்து மூந்து பார்த்துட்டு நகர்ந்து போறது பார். அது மானா இருந்தா மேல விழுகும் இல்லையோ, ஆனா நகர்ந்து நகர்ந்து போறது இல்லையோ, அதனால இது உண்மையான மானே இல்லை போவாண்டாம் அப்படின்னு லக்ஷ்மணன் தடுத்தார். லக்ஷ்மணா நீ மேற்கொண்டு கதையை ஓடவே விடாம அடிக்கிறதுக்கு எல்லாம் பண்றேன், நீ இதை தடுத்துட்டே இருந்தியானா நான் எப்படி ராவணனை போய் கொல்றது? அப்ப ராவணன் ஒரு சமாதானம் சொல்லி, தேவ ரகசியம்லாம் உனக்கு தெரியாது, மனுஷன் இந்த லோகத்துல என்னவனா மாயங்கள்லாம் நடக்கும் ஆச்சரியம் நடக்கும் பேசாமல் இருக்கு, நான் போய் பின்னாடி சொல்லிட்டு வரேன் அப்படின்னு மாயமானுக்கு பின்னே சென்றார். பச்ச லக்ஷ்மண வைதேஹியாக ஸ்பிருகாம் உல்லசிதாம் இமாம் ரூபசிரேஷ்டதையா கேஷ மிருகோத்யன பவிஷ்யதி அஸ்யாம் அஸ்யாத் தஸ்மாகம் யத்கிருத்யம் ரகுநந்தன யாவத் கச்சாமி சௌமித்ரே மிருகமானயிட்டும் துருதம். நான் போய் அந்த மிருகத்தை அடிச்சு எடுத்துன்னு வர்ற வரைக்கும் சீதையை ஜாகிரதையா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமன் பறக்க போனார். ஆனா போய் கொஞ்ச நேரத்துல ரொம்ப தூரத்துக்கு ஓட்டிட்டு போனான். ஜகாம மனசா சீதாம் லக்ஷ்மணச வஜஸ்மரன் மாரீச்சு மாயேஷா பூர்வோக்தா லக்ஷ்மணேன தூ. கடைசியில லக்ஷ்மணன் அடையாளம் காட்டின படிக்கிறது மாயமா மாரீச்சங்கிற ராட்சசன் ஒரு தங்கமான் உருவத்தை எடுத்துட்டு வேணும்னு ஏமாத்துறதுக்காக வந்துட்டான். இவ போட்டுக்க திட்டம் என்ன, ராமனை ரொம்ப தூரத்துக்கு அழைச்சின்னு போடணும், அதே சமயத்துக்கு சீதை தனியார்பள், ராவணன் ஒரு சன்னியாசி வேஷத்தை போட்டுட்டு சீதையை தூக்கின்னு போடணும். இந்த திட்டத்தோட தான் வந்திருக்கிறார்கள். அவனும் அதுக்கு தகுந்தா போலே ராமனால அடிபட போறோம் பிராணம் போக போறதுன்னு தெரிஞ்சு போச்சு மாரீச்சனுக்கு. ராமன் குரல்ல உறக்க கத்தான், ஹா சீதே லக்ஷ்மண தேவம் ஆக்ருஷ்யசு மகாஸ்வனம் மமார ராட்சசோயம் சிறுத்வா சீதாம் கதம் பவேது ஆர்த்தஸ்வரந்து தம்பத்து விஜ்ஞாய சதரிசம் வனே தமுவாச்ச ததஸ்தத்ர க்ஷுபிதா ஜவுதாத்மஜா சௌமித்ரே மித்திர ரூபேண பிராதுஸ்தமசி சத்ருவது. அப்ப அந்த பொருள் கேட்டவனே சீதை பயந்து நடுங்கி போய் ராமனுக்கு என்ன வந்துருத்தோ லக்ஷ்மணா உடனே போ, நீ போய் ராமனை ரட்சிப்பாயனா ஒன்னு வராது, என்னை இங்கேயிருந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நான் இங்கேதான் இருப்பேன் அப்படின்னா லக்ஷ்மணன் நீ பிராத்தான்னு பேர் வச்சிருந்து கடைசியிலே தவறான எண்ணத்தோட அங்க நிற்கிறாய் அப்படின்னு சீதை கேட்க, இனி நாம் இங்க நிற்பது முடியாது, இது மாதையனுடைய ஆணை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். இந்த ரேகை போட்டதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, அது நாம் ஏதோ போட்டு கழிச்சிருக்கா இந்த கோட்டை தாண்டாதேன்னு சொல்லிட்டு போனார்னா அது பாரத தேசத்துல ஏதோ எறும்பு வராதுக்கா அந்த மாதிரி ஒன்று வச்சிருக்கா, அது வேணா இருக்கே தவிர மற்றபடி ஒன்று இப்போ வால்மீகி ராமாயணத்தில் அந்த மாதிரி போட்டு கழிச்சுதாவோ அதை தாண்டி வராதேன்னு சொன்னதா, பல விஷயங்கள் இருக்காது, நாமா நிறைய இருக்கு இருக்கு வால்மீகி ராமாயணத்திலே நினைச்சுக்கோம். ஆனால் ஆதி காவியம் அதுதான், அதில் எது இருக்கோ அதை நம்பித்தான் நம்ம அர்த்தத்தையே கிரகிச்சுதான். ஆனால இவர தான் புறப்பட்டு போயிட்டார். போறதுக்குள்ள ராவணன் ஒரு சன்னியாசி உருவத்தை எடுத்துன்னு வந்து உபதஸ்தேஜ வைதேகியம் பிக்ஷு ரூபேண ராவணா அபவ்யோ பவ்ய ரூபேண பர்த்தாரம் அனுசோசிதம் ராவணேனு து வைதேகி ததா பிருஷ்டா ஜிகீர்ஷுனா துகிதா ஜனகஸ்யாஹ மைதிலஸ்ய மகாத்மனா சீதா நாம் நாஸ்மி பத்ரந்தே ராமஸ்த மகிஷி பிரியா. அப்ப ராவணன் வந்து நீ யாருன்னு கேட்க சீதா அதவிட நேர்ம ராமன் தர சொன்னார் சொல்ல பண்ணி அதே போல இவளும் நான் ஜனகபுல சுந்தரியா இருந்தேன், 6 வயசு வரைக்கும் பிறந்த வீட்டில் இருந்தேன், கன்னியாசுருக்கமா தேவராதன் இடத்துல இருந்து சிவசாபம் வந்தது, எங்க தாப்பனார் சீரத்வஜர் அவர்கிட்ட தான் இந்த சிவசாபம் இருந்தது, கன்னியாசுருக்கமா வச்சார், ராமன் வந்தார், வில்ல முடிச்சார், கல்யாணம் பண்ணார், நாட்டுக்கு போனோம், 12 வருஷம் இருந்தோம், 12 வருஷம் சுக்கமா தான் இருந்தோம், நடுத்தாய் பிரார்த்தித்தாய் இங்க போனோம் அங்க போனோம் எல்லா கதையும் சொல்லிட்டு அவனுக்கு பிக்ஷையிடலாங்கிறதுக்காக வந்திருக்கேன் வாங்கிக்கும்னா சரின்னு அவர் வெள்ள வர்றதுக்காக பார்த்துட்டு இருந்தார். அப்படியே தூக்கி சீதையை தன்னுடைய புத்தகத்திலே அமர்த்தி கொண்டு அவளை பலாத்கரித்துக் கொண்டு தூக்கி போகிறான். அது சீதா அபகரணம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆகாசத்திலேருந்து கீழே சீதை பார்த்தாள், கோதாவரியை தாண்டா, இந்த பஞ்சவடியே கோதாவரி கரையில தான் இருக்கு, தாண்டும் போது கோதாவரியின் இடத்துல பிரார்த்திக்கிறான், ஹம்சகாரண்டவாகீர் நாம் வந்தே கோதாவரியும் நதியும் கிப்ரம் ராமாய் சம்சத்வம் சீதாம் மரதி ராவணா. சீக்கிரம் ராமன் வந்து என்னை பத்தி தேடிட்டு வருவர், ராவணன் நான் சீதை அபகரிச்சுன்னு போனான்னு சொல்லுடையா கோதாவரி தாயே என்று பிரார்த்திக்க சரின்னு அவள். ஆனா ராமன் வரச்சே சொல்லவே இல்லை, கோதாவரி கைக்கியத்தை இழந்து போட்டாள். ஆமந்திரிய ஜனஸ்தானம் கர்ணிகாராம்ச புஷ்பிதான் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் மரதி ராவணா ஹம்சசார சந்துஷ்டாம் வந்தே கோதாவரீம் நதீம் நமஸ்கரோம்யஹம் தேப்யோ வர்த்துஷம்சத மாம் கிருதாம் ஜட்டாயோ பஷ்ய மாமார்ய கிரியமானா அநாதவது. கீழே ஜட்டாயு இருந்தார், ஏற்கனவே சந்திச்சிருக்காளோ இல்லையோ, பதவிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரே. அப்ப ஆகாசத்திலேந்து சீத கைகூப்பரா அவரை பார்த்து ஏ ஜட்டாயோ அடியனை ரட்சிப்பாயினுட்டு அப்ப ஜட்டாயு சிறகடித்துக்கொண்டு ஆகாசத்தை நோக்கி பறந்தார். அனேன ராட்சசேந்திரேணன் கருணம் பாபகர்மணன் தம் சப்தம் அவசுப்தஸ்து ஜட்டாயுரத சுஷ்ருவே. அந்த சப்தம் ஜட்டாயனுடைய காதுக்கு விழுந்தது. தசக்ரீவஸ்திதோ தர்மே புண்ணே சத்ய சம்ஸ்ரவா பிராதஸ்தம் நிந்திதம் கர்ம கர்த்தும் நாற்கதி சாம்பிரதம் ரவணா நில். நீ ஒரு ராஜா என்பதை புரிந்துகொள், தவறிழைக்காதே, தர்ம மார்க்கத்திலிருந்து மாறாதே, புலஸ்த மகர்ஷியனுடைய வம்சத்திலே நீ பிறந்திருக்கிறாய், அதற்கு தகுந்தா போலே நடந்து கொள், நீ இளைஞன், நான் வயோதிகன், ஆனாலும் உன்னை நான் போவதற்கு விடமாட்டேன், யுத்தம் செய்துவிட்டு தைரியம் இருந்தால் போ, நல்வார்த்தை சொல்லுகிறேன் போகாதே என்ன சொல்லி பார்த்தாலும் அவன் கேட்காமல் சஷ்டி வருஷ சகசிராணி ஜாதஸ்யமம ராவண பிதிரு வைதாமகம் ராஜ்யம் யதாவது அனுசிட்சிதா விருத்தோகம் தம் யுவா தன்வி சரத கவசீஷரி. உங்க கையில சரம் இருக்கு, எங்கிட்ட இல்ல, நீ கவசம் போட்டுருக்கே, நான் போட்டு இருக்கலே, உனக்கு வயசு குறவு, எனக்கு வயசு 60,000, ஆனாலும் ராம பக்தி நமக்கு உண்டு, அது இருக்கும் வரை உண்மை முன்னேற விட மாட்டோம் என்று தன் சிறகுகள் அடித்து சண்டை புரிந்தாலும் வயசானபடியாலே சண்டை செய்ய மாட்டாமல் சந்திரஹாசங்கிற வாழ் ராவணனுடையது. வாழாலே அடிபட்டா கீழே விழுந்தா தத்தோ முகூர்த்தம் சங்கிராமா பகுவா மது அபியத்தையோ ராட்சசானாஞ்ச முக்கியஸ்ய பக்ஷினாம் பிரபலச சச்சின்ன பக்ஷா சஹசா ரக்ஷசா ரௌத்ர கர்மணா நிபபாத மகாகிருத்ரா தரண்யாம் அல்பஜீவிதா. இன்னும் கொஞ்சம் உசிறு பாக்கி அடிபட்டு கீழே விழுந்தார். ராவணன் புட்பகத்தோடைய தூக்கி போய் அசோகவனத்திலே சீதையை சிறை வைத்து விட்டான். சீதை பிரிந்து போகப்பட்டால் நனூனம் ராம ஜானாசி மஹ்யர்த்த சமாத்மனா அயம் ஹி கிருபையா ராம மாம் திராதுமிக சங்கதா. ராமன் அப்பதான் லக்ஷ்மணன் எதிர்த்து வந்தாருங்கிறத கண்டார். லக்ஷ்மணா எந்த சீதையை விட்டுட்டு வந்தேன்னு பார்த்தார். இல்ல சீதை தான் போகணும்னு சொல்லிட்டா வேற வழி இல்லை, அதனால வந்தேன்னு லக்ஷ்மணன் சொல்ல, ஓ சீதைக்கு என்ன நடந்ததோ துர்நிமித்தங்கள்லாம் கண்டப்படுறதே என்று பயந்து கொண்டே தாங்கள் இருந்த பர்ணசாலை அளவுக்கு வந்தார்கள். ஆனால் சீதை அங்கே இல்லேங்கிறது தெரிஞ்சு போய் ஓர் ஓர் இடமா கேட்டுக்கொண்டு ராமனும் லக்ஷ்மணனும் திரிகிறார்கள். எங்கு பார்த்தாலும் கிடைக்கவில்லை, வாழா இருந்தொழிந்தேன், கீழ் நாள்களெல்லாம் கருந்துருவின் அம்மானை அஞ்ஞான்னு பின்தொடர்ந்த ஆழியங்கை அம்மானை ஏத்தா தயர்த்துன்னு அழ்வாருடைய பாசம். ராமன் திரும்ப நடந்து வரைச்சே கால் கொதிச்சு போச்சான், கீழே வைக்கவே முடியல, இலை தழை எல்லாத்தையும் போட்டு போட்டு கூட்டினு வந்தானா லக்ஷ்மணன். அழ்வார் நினைச்சுக்கிறார், அன்னைக்கு இந்த தலையை கொடுத்து ராமன் காலை என் தலைமையில நடத்தின்னு வராது போயிட்டேனே, அந்த சூடு ராமனுடைய திருவடி தாங்கி இருக்குமோ என்று ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாராம். ராமனும் அழுது கொண்டே ஒரு இடமாக கேட்க கோதாவரி பதில் சொல்லவே, எந்த நதியும் பதில் சொல்லவில்லை. கோதாவரியும் சரிதாம் வரிஷ்டா பிரியா பிரியாயா மம நித்திய காலம். அப்பதான் அண்டாள் ரொம்ப ஆச்சரியமா சொன்னாள், கோதாவரி எவ்வளோருக்கு ராவணன் இடத்துல இருந்து பயத்திருக்கவே வேண்டாம், ஆனாலும் ராவணனுக்கு பயத்துண்டு உண்மையை சொல்லாமலே இருந்துச்சு. ஆனா திருப்பாவில் ஒரு பாஷன் அவர் சொல்லு, தூயபெருநீர் யமுனத்வரவனை ஆயர் குலத்தினர் தோன்று மணிவிளக்கை நுட்டு யமுனைய மட்டும் தூயபெருநீர் யமுனைன்னு சொன்னால் ஆண்டாள். ஏன்னா யமுனையாறு கம்சனுக்கு பக்கத்துல ஓடிந்தாலும் கிருஷ்ண கைங்கர் என்று துருத்து. வசுதேவர் கண்ணனை தூக்கிட்டு போறச்சே முழந்தாள் அளவு வச்சு கொடுத்தது இல்லையோ, பின்னாடி எதனை இருக்கு, அது பயந்து ஒண்ணு பண்ணாத இருக்கலாமோ இல்லையோ. அப்ப கிருஷ்ண கைங்கரம் பெற்றதுனால யமுனை தூய பெருமீர், ராம கைங்கரம் இழந்துட்டதுனால கோதாவரிக்கு தூய்மைப்படுத்து என்று சொல்லுவார்கள். கோதாஸ்துதின்னு வேதாந்த தேசிகன் பாட்டார், அதுல சொல்ற அழகான கருத்து தெரிவிக்கிறார். அப்ப இனிமே நாங்கெல்லாம் பதிரி யாத்திரை போறச்சே கோதாவரி ஸ்நானம் பண்றதா வேண்டாமா, நீ இப்பதானே கோதாவரிக்கு எல்லாம் போயிடுது, நீ இனிமே எப்படி கோதாவரி ஸ்நானம் பண்றது, நான் வேண்டாம் அனைப்ப பண்ணலாம். ஏன்னா கோதான ஆண்டாளுக்கு பேரும் இல்லையோ, இந்த கோதாவரி அவ பேர்ல தன்ல பாதி வச்சிருந்து சொல்லியோ, அதனால பிராயச்சித்தம் எடுத்து இனிமே போங்கன்றா. ஏன்னா அது ஏற்கனவே தப்பு பண்ணிட்டு பண்ண தப்புக்கு இப்ப பிராயச்சித்தம் தேர்ந்தெடுத்து ஆண்டாளுடைய பேரை வச்சிருந்து என்ன சொல்லி, அப்பனா இப்படி வேணா வச்சுக்கலாம். ராமாவதார காலத்திலேருந்து ஆண்டாள் அவதாரம் வரைக்கும் எல்லாரும் கோதாவரி ஸ்நானம் போலையோன்னு அது தெரியாது. ஏன்னா ஆண்டாள் அவதரிச்ச அப்புறம் தானே அந்த பேரை இது வச்சுருக்க முடியும். ஆக கோதாவரியை கேட்டும் ஒன்றும் பதில் கிடைக்காமல் போக ராமன் மெதுவே தெற்கு நோக்கி வருகிறான். சுமார் ஒரு 50 மைல் தூரம் தெற்க வரணும். இப்ப நம்ம பார்த்தது இது கடற்கரையோரத்தில் மும்பை இருக்கா, அதுக்கு வடகிழக்கில் நாசிக் பஞ்சவடி இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு நேர கீழே வந்து இருந்தா பூனா வரும், அதுக்கு கொஞ்சம் தென்மேற்கு திசையில போனா இகத் புரிங்கிற இடம், அந்த பாதையில 50 மைல் வந்தோம்னா தாக்கேத் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அந்த தாக்கேத் தான் ஜட்டாயு மோட்சஸ்தலம், அங்குதான் அவர் சண்டை போட்டார். அந்த தாக்கேத்திலிருந்து தான் ஜட்டாயுவை ராமன் கண்டெடுத்து அவர் கீமச் சடங்குகளை பண்ணி நீர் மோட்சத்துக்கு போயிட்டு வரும் என்று அனுப்பி வைக்கிறான். குருத்ரோ ராம சரண் கோரம் சங்காய தனுஷிக்ஷுரம் தத பர்வத கூடாபம் மகாபாகம் திஜோத்தமம் ததர்ச பதிதம் பூமௌ கததார்த்தம் ஜடாயுஷம் தந்திருஷ்டா விரிசிம்பாவம் ராமோ லக்ஷ்மணம் அப்ரவீது. ஜட்டாயு புத்துயிரும் குறையிறுமா கிடக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்தான் ராமன். தூக்கி அவருடைய மடியில வச்சிருந்து, ஜட்டாயுவை என்ன நடந்தது உமக்கு, என் தகப்பனாரோட தான் சந்தோஷமா இருக்கலே, உம்மோடையான் இருக்கலாம் நினைச்சுன்னு வந்தேன், கடைசியில உமக்குமா இப்படி அடிபட்டு போயிடுச்சு, இந்த அனர்ச்சத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று ராமன் அவரிடத்துல சொல்ற. முதல்ல ராமனை பார்த்துட்டு மங்களாசாதனம் பண்றாரு, உயிர் போயிட்டே இருக்கு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சேவலிகள் இருக்கா திருப்பாழ்ந்து இருக்கா, யா மோஷதி மிக ஆயுஷ்மன் அன்வேஷதி மகாவனே சாதேவி மமச்சப்ராணா ராவணேன உபயம் கிருதம் சீதாமப்யவன்னோகம் ராவணச்சரணே பிரபோ சீதா மாதாய வைதேகியும் புஷ்பபாத விகாயசம் உன்னை விட்டும் லக்ஷ்மணனை விட்டும் சீதை ராவணனாரே பிரிக்கப்படுவதை கண்டேன், காலதாமதப்படுத்தாதே, தெற்கு நோக்கி போ, சீதையை ரட்சித்துக்கொள், ராஜ்யம் பிரட்டம் வனேவாசா சீதா நட்டோ சதோத்விஜா ஈதிருஷீயம் மம லக்ஷ்மிகி தஹேதபிக பாவகம். ராமன் அப்ப லக்ஷ்மணத்துல வருத்தத்தோட சொல்றார், லக்ஷ்மணா இந்த பாவம் யாரும் பண்ணி நான் பார்த்ததில்லை, பிரஷ்ட ராஜ்யே நாசா அதாவது ராஜ்யம் பிரஷ்டம் ராஜ்யம் இல்லையனுட்டா காட்டுக்கு வந்தேன், வனேவாசா வனவாஸ்திரியம் மனைவி தூக்கின் போட்டா தூக்கின் போனால் பார்த்தா இவர் உயர்ந்தவர் ஜட்டாயு அவரு பிராணம் கொடுத்து, நான் என்னதான் பாவம் பண்ணிருக்கேன்னு தெரியல, எந்த நல்லத்தையும் எனக்கு நடக்கிறதே இல்லை, ஈதிருஷீயம் மம அலக்ஷ்மிஹி தஹேதபிஹி பாவகம் நெருப்ப கூட எரிச்சுற அளவுக்கு நான் பாவம் பண்ணிருக்கேன் போட்டு என்ன ராமன் லக்ஷ்மணத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். சீதாமாதாய வைதேகியின் பிரயாதோ தட்சிணாமுகா தெற்கு நோக்கி ராவணன் சென்றதை நான் பார்த்தேன், என்னுடைய இது கழுகு கண் இடுக்கிக் கொண்டு பார்க்கிற அளவுக்கு சொல்றேன், தெற்கு நோக்கித்தான் ராவணன் அழைத்து போனான், அதுக்கு மேல எனக்கு கண்ணு தெரியல, வயசாயிடுது எனக்கு, ஆனா நீ தெற்கு நோக்கி தேடிப்பா. புத்திரோ விஸ்ரவச சாட்சாத் தாதா வைஸ்ரவணச்ச, இவன் குபேரனுக்கு தம்பி விஸ்ரவசுக்கு புத்திரன், ஆனால் அவனை இன்னார்னு தேடிக்கொண்டு போ. ச நிக்ஷிப்ப சிரோபூமோ பிரசாத்த சரணோ ததா தம் கிருத்ரம் பிரேட்ச தாம்ராட்சம் கதா சுமசலோபமம். அப்போது ராமன் அவருக்கு மெதுவே உயிர் அடங்குகிறதுங்கிறதை கண்டான். சௌமித்ரே ஹர காஷ்டானி நிர்மசிஷ்யாமி பாவகம், சௌமித்ரே போய் கட்டகளை கொண்டு வா, அக்னியை மூட்டு, இவருக்கு ஈமச்சடங்குகளை செய்வோம் என்று சொல்லி மூட்டி கிருத்தரராஜன் திதக்ஷியாமி மத்ருதே நிதனம் கதம் நாயம் பத நாத் நாதம் பதலோக பதகலோகஸ்ய சிதி ஆரோப்பியமாம்யகம் யாததி யஜ்ஞசீலானாம் ஆகிதாக்னேஷ யாததி அபராவர்த்தீனாம் யாச யாச பூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜாதாக சலோகான் அனுத்தமான். எந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு பக்தர்களத்தவரை யாரும் போனதில்லையோ சரணாகதர்களத்தவரை யாரும் அடைந்ததில்லையோ அந்த உயர்ந்த லோகத்துக்கு ஜட்டாயுவை நான் அனுப்புகிறேன் அனுமதிக்கிறேன், நீர் போம், நசபுனராவர்த்ததே நசபுனராவர்த்ததேன்னு சாஸ்திரம் ஓதுகிற வைகுண்டத்தை நீர் அடையலாம் என் அவனுக்கு கொடுக்க கிருத்ரராஜரான ஜட்டாயுவும் புறப்பட்டு போனார். ஏவமுக்துவாச்சிதாம் தீர்த்தாம் ஆரோப்பிய பதகேஸ்வர ததாக ராமோ தர்மாத்மா ஸ்வபுந்திமிவ துக்கிதா. தன்னுடைய கூட பிறந்தவர் தங்கப்பா போயிட்டத்துக்கு கூட ஆராத ராமன் ஜட்டாயு மறித்தார் என்பதற்கு அகோரு லட்சுமணனை கட்டி கொண்டால்தான் அது ஜட்டாயு மோட்சஸ்தலம்னு பேர். இதான் ரொம்ப ஆச்சரியமா கூறத்தாழ்வான் விசாரித்தார். கிருத்தரராஜ அதாவது கிருத்தரராஜனுக்கு கைங்கிரம் பண்ணாரோ இல்லையோ, அதாவது ஜட்டாயு மகாராஜர் கைங்கிரம் பண்ணாரோ இல்லையோ, அப்ப அவர் கேட்கிறார், ஹீராமா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு போ, ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். பிராதாஸ்ததா பரகதிம் ஹி கதம் கதாய, எப்படி இந்த கழுகுக்கு போய் நீ மோட்சம் கொடுத்தேன். அக்ஷுண்ண யோக பதம் அக்ரஹதம் ஜட்டாயும் திரியந்தமேவ பத மோட்சபதே நியோக்தும், அதுக்கு கர்மஜான பக்தியோக இருந்தா சரணாதி இருந்தா என்ன இருந்தது, எதை வச்சு அதுக்கு மோட்சம் கொடுத்தாய், எனக்கு எதுவும் புரியலையே. இன்னொன்னு எனக்கு தெரியல, எல்லார் போன மார்க்கமும் எங்களுக்கு தெரியுது, ராமன் எங்க போறார் சீதை எங்க போறாரு எங்களுக்கு தெரியுது, ஆனா நீ வந்து சீதை போன மார்க்கம் தெரியல சீதை போன மார்க்கம் தெரியல தேடிண்டே போறவர்களே, எனக்கு ஒண்ணு சந்தேகம், அர்ச்சிராதி மார்க்கம் மட்டும் உனக்கு ஒழுங்கா தெரியுது. அது எப்படி, யாருக்கும் அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் வைகுண்டத்துக்கு போறது வழி தெரியாது, அதை மட்டும் சரியா ஜட்டாயுவே நீ அர்ச்சிராதி போன்னு அனுப்பிச்சு வச்சுட்டேன், ஆனா சீதை போன மார்க்கம் தெரியலையா, இது என்ன வேஷம்னு எனக்கு புரியலே. இப்போ ஒரு பதகராஜனுக்கு மோட்ச மார்க்கத்தை கொடுக்கறதுக்கு உனக்கு தெரிஞ்சது, மானுஷகம் சரித்தம் ஆச்சரித்தும் பிரவுத்தா தேவாதிகம் சரித்தம் அம்பிய மத்தகாரிஷி, நீ பிறந்தது மனித செயலை புரியவா தெய்வ செயலை புரியவா, மனிதன் வேஷத்தை போட்டு வந்துட்டு சீதையை காணும் அழறே தாப்பனார் போயிட்டாருன்னு அழறே கிருத்தராஜன் போயிட்டான்னு அழறேன், சட்டுன்னு இடத்த மாத்திக்கிறேன் இந்த ஆறு கழுகு மோட்சத்துக்கு போங்கிறேன், நீ என்ன மோட்சத்துக்கு போகணும் சொல்ற பரமாத்மாவா எங்களாட்ட அழுதுன்ற ஜீவாத்மாவா, ரெண்டுல எதுன்னு எங்களுக்கு புரியலையே. வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், விக்ரம யசோலாப விக்ரீத ஜீவித கிருத்தரராஜ தேக திதக்ஷா லட்சித பக்தஜன தாட்சிண்ய பக்தஜன தாட்சிண்ய கிருத்தரராக தேக திதக்ஷா லட்சித பக்தஜன தாட்சிண்ய. பகவான் எப்படி இருக்காருன்னா பக்த ஜனங்கடத்துல ரொம்ப தாட்சிணியம் இருக்கிறவர். எங்கே கண்டோம், கிருத்தரராஜருக்கு கைங்கரியம் பண்ணி அந்த அடையாளத்தினாலேயே பக்த ஜனங்களுக்கு தாட்சிணியம் இருக்கிறவர்ங்கிற பேர் கிடைத்ததே. ஆ மயாத்தம் சமனுஜாதாக சலோகான் அனுத்தமான ராமன் அனுமதி வழங்க ஜட்டாயு மோட்சத்தடைந்தார் என்பது சரித்திரம். அது வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கட்டும். இனி மேற்கொண்டு ராமன் எப்படி சீதையை தேடி போனார், கிஷ்கிந்தை அடைந்து சுக்ரீவனோட தோழம பூண்டான், பிற்பாடு ஹனுமான் அனுப்பப்பட்டு அசோகவனத்திலே போய் சீதையை கண்டெடுத்து ராமநாமாங்கிதமான மோதிரத்தை கொடுத்தாள்ங்கிறதை ஒரு மணி நேரம் கழித்து இந்த இடத்துல நாம் அனுபவிக்கலாம். தற்போது ஸ்ரீராம அணுயாத்திரை போயிட்டு வந்திருந்தோம், அதனுடைய டிவிடி பிரசன்டேஷன் உங்களுக்கு காட்டப்படும், ஆறாருக்கு என்னென்ன இடம் முக்கியமோ நோட் பண்ணி வச்சுங்கோ, நீங்க எப்ப வாய்ப்பு கிடைக்குமோ போகலாம், நாங்களும் இன்னொரு தரம் போறதா தான் இருக்கோம். யாருக்கானு பார்த்த பிற்பாடு போகணுங்கிற ஆசை இருந்தால் எப்ப போறோம்னா எனக்கு தெரியாது, அதெல்லாம் எந்த முடிவும் எடுக்கல, யாருக்கான ஆசை இருந்தா மட்டும் இருக்குன்னு உங்க பேரை கொடுத்துட்டு போங்க, எப்பவோ வாய்ப்பு கிடைக்கும் போது அவசியம் விஷயத்தை தெரிவிக்கிறோம், தற்போது காணலாம்.